சகோதரனே, உங்களுக்கு நன்றி. அவள் பாடட்டும். நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, உமது நன்மைகளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் அழகான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மகத்தான நித்தியத்துக்கு இப்புறம் ஒரு நாளில் தொழுது கொள்ள இங்கு மறுபடியும் கூடி வர எங்களுக்கு நீர் அளித்த சாக்கியத்திற்காகவும் இந்த காலை வேளையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் உலகிற்கு வந்து பாவமுள்ள வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டு அவருடைய நீதியின் மூலம் எங்களுக்கு இந்த மகத்தான சுதந்திர விதத்தை அளித்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு காத்திருக்கும் சபையோருக்கு உம்முடைய ராஜ்ய தூதர்கள் என்னும் முறையில் ஜீவ அப்பத்தை பிட்டுக் கொடுக்க நாங்கள் வந்திருக்கும் இக்கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு வார்த்தையையும் ஊக்குவித்து எங்கள் தேவைக்கேற்ப ஜனங்களின் இதயங்களில் பதிய செய்வாராக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். உட்காரலாம். மறுபடியும் இக்காலையில் உங்களோடு இங்கு நின்று கொண்டிருப்பதை ஒரு பெரிய சாத்தியமாகவே நிச்சயம் நான் இதை கருதுகிறேன். ஜனங்களுக்கு சௌகரியத்தை அளிக்க இதை காட்டிலும் அதிக இடவசதி இல்லாததால் வருந்துகிறோம். நம்முடைய குடாரம் இருக்க வேண்டிய அளவுக்கு பெரிதா இல்லை. விடுமுறையின் போது நாங்கள் டூசானில் உள்ள எங்கள் வீட்டிலிருந்து இங்கு வந்திருப்பதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். வானிலை ஒருவாறு மோசமாக இருந்த போதிலும் இங்கு வந்து கூட்டத்தில் பங்கு பெறுவதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றிரவு சுகமளிக்கும் ஆராதனை இருக்கும். அப்பொழுது வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கப்படும் என்று இப்பொழுது நான் அறிவிக்க விரும்புகிறேன். இப்பொழுதுதான் பில்லியிடம் கூறினேன். அவனோ, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது நானோ, இன்றிரவு சுமார் 6:30 மணி அளவில் சில ஜபாட்டைகளை விநியோகம் செய்வது மேலானதாக இருக்கும். அப்பொழுது ஜனங்கள், பாருங்கள், ஜன நெருக்கடி இங்கு இருப்பதால் அட்டையில் உள்ள எண்ணை கூப்பிட்டு அவர்களை ஒருவர் ஒருவராக இங்கு எப்படி கொண்டு வர முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தால் நெருக்கம் இருக்காது. நாம் அவர்களை ஒருவர் ஒருவராக அழைத்து வரிசையில் வரும்படி செய்து நாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். எனவே நீங்கள் வியாதிப்பட்டிருந்தால் அல்லது உங்களுக்கு அருமையானவர்கள் வியாதிப்பட்டிருந்து அவர்களை இங்கு கொண்டு வர விரும்பினால் 6:30 அல்லது 7 மணி அளவில் இங்கு வந்து ஒரு ஜப அட்டையை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் உள்ளே வரும்போது பில்லி கதவண்டையில் இருப்பார் அல்லது வேற எங்காவது இருந்து அட்டைகளை கொடுப்பார். சில நாட்களுக்கு இங்கு நான் வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கும். ஏனென்றால் எனக்கோ மிக அதிக பிரசங்க அழைப்பு உள்ளது. இருப்பினும் வசந்த காலம் வரைக்கும் நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் இருப்பேன். ஒரு கால் சிறிது கடித்து கோடை காலத்தில் நாங்கள் இங்கு வரக்கூடும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த இடம் அதற்குள் குளிர்காற்று கட்டுப்பாட்டு சீரமைப்பு செய்யப்படுமானால் அதை குறித்து நான் வில்லியிடம் கேட்கப் போவதாயிருந்தேன். நான் அந்த 7 எக்காலங்களின் பேரில் பேச விரும்புவேன். கர்த்தருக்கு சித்தமானால் 7 எக்காலங்களுக்காக இங்கே ஒரு கூட்டம் வைப்போம். 7 சபை காலங்கள், பிறகு 7 முத்திரைகள், இப்பொழுது 7 எக்காலங்கள். ஜூன் மாதத்தில் விடுமுறையின் போது உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் நீங்கள் வருவதற்காக உங்களுக்கு போதிய அவகாசம் அளிக்கிறோம். இன்று காலை சகோதரன் ஷெப்பர்ட் அவர்களை மருத்துவமனையில் இருந்து வந்த பிறகு இங்கு காண்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மருத்துவமனையில் இருந்த போது அன்று நாள் அவரை காண அங்கு சென்றிருந்தேன். சகோதரி ஷெப்பர்ட், உங்களை நான் நேற்று தொலைபேசியில் கூப்பிடவில்லை. நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பியிருந்த சொப்பனம் மிக மிக அருமையாயிருந்தது. நீங்கள் கிறிஸ்துவை வானத்தில் வெள்ளை குதிரையின் மேல், ஆனால் இன்னும் கட்டப்பட்டவராக கண்டீர்கள். நீங்கள் பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் அது மறைவதற்கு முன்பு உங்கள் குடும்பத்தினர் யாவரும் அதை கண்டனர். அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்னவெனில், இந்த கடைசி காலத்தில் உள்ள தேவனுடைய அசைவை உங்கள் குடும்பத்தினர் அது கடந்து செல்வதற்கு முன்பு கண்டுவிட்டனர். அது என்னவென்பதை கண்டனர். எனவே அது மிகவும் ஆவிக்குரியதாய் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மிக நல்ல ஆசீர்வாதமாய் உள்ளது. இன்றைக்கு அவர்கள் உள்ள நிலையை அடைவதற்கு அந்த குடும்பம் சில பெரிய உபத்திரவங்களை கடந்து வர வேண்டியதாக இருந்தது. இன்று காலை நமக்கு வருத்தமான ஒரு செய்தி உள்ளது. நான் இங்கு சந்தித்தது முதற்கொண்டு நமது விலையேறப்பெற்ற நண்பர்கள் ஒருவரும் இந்த கூடாரத்துக்கு வருபவர்களும் கோட்ஸ் குடும்பத்தினரை நாம் அனைவருமே நேசிக்கிறோம். அவர்கள் கிழக்கு பாகத்தில் இருந்து இங்கு வந்தவர்கள் அல்லது சிக்காகோவின் சுற்று வட்டாரத்தில் இருந்து வந்தவர்கள். சகோதரி பில்லி ஹபீப் மற்றும் அவருடைய சகோதரி இங்கு சகோதரி ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அவர்களுடைய எல்லா பெண் பிள்ளைகளும் உள்ளனர். அவர்கள் முன்பு நசரின் ஸ்தாபனத்தை சேர்ந்திருந்தனர் என்று நான் நினைக்கிறேன். அதிலிருந்து அவர்கள் கத்தரண்டை வந்தனர். அவர்கள் மிகவும் விலையேறப்பட்ட நம்முடைய நண்பர்களாயிருக்கிறார்கள். சகோதரன் மற்றும் சகோதரி கோட்ஸும் அவர்கள் தகப்பனும் தாயும் அன்று நாள் மேற்கு பாகத்தில் இருந்து வீடு திரும்பி வந்து கொண்டிருந்த போது யாரோ ஒருவருடைய கார் தடுமாறி அவர்கள் மேல் மோதினதால் சகோதரி கோட்ஸ் அவர்கள் அங்கேயே இறந்து போனார்கள். அவர்கள் டூசானில் இருந்து எனக்கு தொலைபேசியின் மூலம் தகவல் தெரிவித்ததை நான் கேட்ட அந்த நேரத்தில் சகோதரி கோட்ஸ் எனக்காக செய்த இனிப்பு பண்ட பெட்டியுடன் மேஜையிலே உட்கார்ந்து அதை புசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் வேதனைப்படவில்லை என்பதற்காக இன்று காலை கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதைத்தான் நான் எண்ணி பார்க்கிறேன். அவர்களுக்கு வயதாகிக் கொண்டே வந்தது. அவர்கள் வேதனைப்படாமல் தேவனோடு இருக்க வீடு சென்று விட்டார்கள். அதை குறித்து நான் சிந்தித்து சற்று முன்பு அந்த அறையில் அவர்களுடைய இரண்டு மகள்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். சகோதரன் கோட்ஸ் இன்று காலை இங்கு இருக்கிறார். அவருடைய சில விலா எலும்புகள் உடைந்து விட்டன. அவர் மிசௌரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அங்கு அவரை போய் பார்த்தேன். அவருடைய விலா எலும்புகள் உடைந்திருந்தன. அவருக்கு உண்மையில் தைரியம் உள்ளது. ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவன் என்னும் முறையில் அவருடைய சிறுராணி மரிக்கவில்லை என்றும் அவள் என்னைக்கும் கிறிஸ்துவுடன் உயிரோடு இருக்கிறாள் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். இணையும் நேரம் ஒன்று இருக்கும். ஒரு முறை யோபு, நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீருமட்டும் என்னை மறைத்துக் கொள்ளும் என்றான். தேவன் இயற்கைக்கும் அதையே செய்கிறார் என்று எப்பொழுதாவது நீங்கள் கவனித்ததுண்டா? மரத்தில் உள்ள சத்து இலைகளை மரத்தில் பிடித்துக் கொண்டிருக்கிறது. குளிர்காலம் தொடங்கி கோபம் பூமியின் மேல் ஊற்றப்படுவதற்கு முன்பு பாருங்கள், ஒரு காலத்தில் பூமியில் குளிர்காலம் இருக்கவே இல்லை. 1000 வருட அரசாட்சியின் போது குளிர்காலம் இருக்காது, நீங்கள் பாருங்கள். எனவே அது பூமியின் மேல் ஊற்றப்படும் கோபம். அது நடக்கும் போது பாருங்கள், கோபம் பூமியின் மேல் வருவதற்கு முன்பு தேவன் தம்முடைய இரக்கத்தினால் மரத்தின் சத்தை நிலத்தின் அடியில் உள்ள வேர்களுக்கு அனுப்பி குளிர்காலத்தில் கோபம் தீரும் மட்டும் அதை அங்கேயே வைத்து வசந்த காலத்தின் போது அதை மேலே கொண்டு வருகிறார். ஓ, நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்துக் கொள்ளும். அவர் அதைத்தான் நமது சகோதரிக்கு செய்திருக்கிறார். அதைத்தான் அவர் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் செய்கிறார். சகோதரன் கோட்ஸ், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த துயர நேரத்தில் தேவனுடைய முத்திரை காக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் எத்தகைய துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். ஏனெனில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற துயரத்தை நான் அனுபவித்தேன். நாம் ஒருவர் பின் ஒருவர் இந்த பெரிய நதியை கடக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்நாட்களில் ஒன்றில் என்னுடைய தருணம் வரும். இந்நாட்களில் ஒன்றில் உங்கள் தருணமும் வரும். ஆனால் தாவீது கூறினது போல், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவனிடம் சென்றுவிட்ட நமது விலையேறப்பட்ட சகோதரி கோட்ஸின் ஞாபகத்தமாக இன்று காலை அவர்களுக்கு சிறு ஞாபகத்தமாக சிறிது நேரம் சபையோர் எழுந்து நிற்கும்படி நான் கேட்டுக் கொள்கிறேன். நாம் நம்முடைய தலைகளை வணங்கி சில நாட்களுக்கு முன்பு இந்த கூடாரத்தில் நமது மத்தியில் நடந்து நம்முடன் கைகுலுக்கி ஒரு அருமையான கிறிஸ்தவளாக அண்மையில் நான் காணும்படி கர்த்தர் அனுமதித்த அந்த இடத்திற்கு சென்று இளம் பெண்ணாக வந்து கொண்டிருக்கும் குடும்பத்தினருக்காக காத்திருக்கும் அந்த சகோதரியை நினைவு கூறுவோம். எங்கள் பரலோக பிதாவே, சகோதரி கோட்ஸின் நினைவுகளுக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன ஒரு அருமையான விலையேறப்பட்ட சகோதரி! இப்பொழுது எங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வாழ்நாள் நிறைவேறி முடிந்த பின்பு நாங்களும் நதியை கடக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அவர்கள் கஷ்டப்படாமல் சென்று விட்டதற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கஷ்டப்படுவதற்கென அவர்களுக்கு விரோதமாக இங்கு ஒன்றும் இருக்கவில்லை. அவர்கள் நேரடியாக ஒரு நொடிப்பொழுதில் தேவனுடைய கரங்களை அடைந்து விட்டார்கள். கர்த்தாவே, அவர்களுடைய கணவரும் பிள்ளைகளும் தங்கள் கடமையை நிறைவேற்ற இந்த காலை இங்கு திரும்ப வந்து விட்டார்கள். அந்த தீரமுள்ள விசுவாசம், அந்த இருண்ட நிலவரை, அக்கிரி ஜுவாலை, பட்டயம் இவைகளுக்கு பதிலாக எங்களுடைய பிதாக்களின் விசுவாசம் இன்றும் நிலைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு எவ்வளவாக நன்றி செலுத்துகிறோம். இந்த எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவளுடைய விலையேறப்பட்ட ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தாரும். அவள் எங்கள் சகோதரி. அவளுடைய பிரிவை நினைத்து நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். எங்கள் இதயத்தில் துயரம் உண்டாகிறது. ஆனால் அந்த கண்ணீர் துளிகளில் இருந்து மகிழ்ச்சி பொங்கி அவர்கள் என்றென்றைக்கும் மறிக்காத வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்று உம்முடைய வார்த்தையின் உறுதியினால் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அவள் இப்பொழுதுள்ள இடத்தில் எந்த விபத்தும் நேரிடாது. அவளை பின்தொடர்ந்து அவளை சேர்ந்து கொள்ள இருப்பவர்களுக்காக அவளோ காத்துக் கொண்டிருக்கிறாள். கர்த்தாவே, சகோதரன் கோட்ஸையும் குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகளையும் அவர்களுக்கு அருமையானவர்களையும் அவர்களை நேசிக்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. பிதாவே, என்றாவது ஒரு நாள் அவர்களை மறுபுறத்தில் சந்திப்போம் என்று நம்புகிறோம். அங்கு வியாதி, துயரம், மரணம் எதுவுமே இருக்காது. அதுவரைக்கும் எங்கள் அனைவரையும் ஆரோக்கியமாக வைத்து உம்மை நாங்கள் சேவித்து அந்த நாளை எதிர்நோக்கி இருக்கும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இதை கேட்கிறோம். ஆமென். May the great Holy Spirit இந்த கூடாரத்தில் இங்கே நம்முடன் தொடர்பு கொண்டு அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி தரும் அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுடைய தீரமுள்ள ஆத்மாவுக்கு நாம் அவளை சந்திக்கும் வரை இளைப்பாறுதல் அளிப்பாராக. இன்று காலை இங்கு உஷ்ணமாய் உள்ளது, ஏனென்றால் அது நம் எல்லோரின் சரீரங்களுமே உங்களுக்கு தெரியும் மனித உடலிலிருந்து வெளிவரும் வெப்பம். இப்பொழுது சில அறிவிப்புகளை செய்ய விரும்புகிறோம். சில நேரங்களில் இங்கு நடக்கும் காலை ஆராதனைகள் நீண்டு விடுகின்றன. அதற்கு காரணம் என்னவெனில், அவ்வளவு நேரம் ஆராதனை நடத்துவது உண்மையில் சரியல்ல. ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் அல்லது சில நேரங்களில் இரண்டு மணி நேரம். ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்றால் செய்தியை ஒளிநாடாவில் பதிவு செய்கிறேன். பாருங்கள், இந்த ஒளிநாடாக்கள் உலகம் முழுவதும் செல்கின்றன. ஆகையால் தான் நாம் காலையில் அவ்வளவு நேரம் இங்கே கூடியிருக்கிறோம். நான் இங்கு வந்து ஒளிநாடாவில் பதிவு செய்கிறேன். இப்பொழுது அவர்கள் பாருங்கள், இது ஒளிநாடாவில் பதிவு செய்யப்படுவதை நீங்கள் அந்த அறையில் காணலாம். இப்பொழுது அவை உலகில் எல்லா இடங்களுக்கும் செல்கின்றன. இப்பொழுது விரைவில் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த இடத்தை விட்டு நான் சென்றவுடனே கர்த்தருக்கு சித்தமானால் நான் நாளை அரிசுராவுக்கு புறப்படுவேன். ஏனென்றால் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது, அது தென்பகுதியில் நடக்கும். ஜார்ஜியா, மிசிசிப்பி, டெக்சாஸ், அலபாமா போன்ற தென்பகுதியில் உள்ள இடங்களிலிருந்து வந்துள்ளவர்களே, நாங்கள் விரைவில் புளாரிடாவுக்கு வருகிறோம். இங்கிருந்து நான் பீனிக்ஸுக்கு செல்கிறேன், அங்கிருந்து கலிபோர்னியாவுக்கு, பின்பு டெல்லாஸுக்கு, அதன் பிறகு ஒரு கால் சான் ஆண்டனியோவுக்கு செல்வேன் என்று நினைக்கிறேன், பின்பு அலபாமாவுக்கும் புளாரிடாவுக்கும். எனவே கர்த்தருக்கு சித்தமானால் அங்கு வசிக்கும் உங்களை நாங்கள் விரைவில் காண்போம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருங்கள், நாங்கள் எப்பொழுது என்று உங்களுக்கு அறிவிப்போம். வரப்போகும் கோடையில் சில நாட்கள் இங்கு நடத்த வேண்டும் என்று கர்த்தர் எங்கள் இருதயத்தை ஏவினால், எனக்கோ சில கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. நியூயார்க்கில் உள்ள உங்களில் அநேகர் ஸ்காண்டினேவிய நாட்டில் ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டங்கள் ரத்து செய்யப்படும் என்று எனக்கு உண்டான தரிசனத்தை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் அங்கு ஒழுங்கு செய்த கூட்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் உள்ளதல்லவா? நான் நியூயார்க்கில் இருந்தபோது ஏதோ ஒரு காரணத்தினால் அத்தனை கூட்டங்களும் ரத்தாகிவிடும் என்று எனக்கு தரிசனம் உண்டானது. நான் நியூயார்க்கில் இருந்தபோது உங்களில் சிலருக்கு அதை குறித்து கூறினது எனக்கு நினைவிருக்கிறது. அது அப்படியே சம்பவித்தது. எல்லோருக்கும் ஒரே நாளில் அது வேண்டியதாயிருந்தது. அவர்களுக்கும் அந்த கட்டிடம் கிடைக்கவில்லை. எனவே ஜூன் மாதத்தில் எனக்கு சிறிது நேரம் இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் தாமதமாவதற்கு முன்பு நான் இங்கு வந்து எக்காலங்களை குறித்து பிரசங்கிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். பாருங்கள், எல்லாமே சரியாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது என் இதயத்தில் இருந்தது. ஒரு காலத்தைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார் போலும். நீங்கள் ஒருவருக்கொருவர் இடம் மாறிக்கொள்வதை காண்கிறேன். வெளியில் உள்ள அறைகளில் இருப்பவர்கள் எல்லோரும் உட்கார நம்மிடத்தில் இடமிருந்தால் நலமாயிருக்கும். நாம் எக்காலங்களை குறித்து பிரசங்கிக்கும் போது உயர்நிலை பள்ளி உடற்பயிற்சி அரங்கத்தை எடுக்கலாம் என்று இருக்கிறோம். அதில் 5500 பேர்கள் உட்கார இருக்கை உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது ஒவ்வொருவரும் ஒரு இருக்கையை பெற்று அமர்ந்து நாம் பிரசங்கிக்கையில் அமைதியாக கேட்க நமக்கு ஒரு தருணம் இருக்கும். இந்த எக்காலங்கள் அவை மிக மிக அருமையானவை. நான் அன்றொரு நாள் அதை பார்த்துக் கொண்டிருந்தேன். பாருங்கள், ஆறாம் முத்திரையில் 7 எக்காலங்களும் முழங்குகின்றன. பாருங்கள், 7 முத்திரை திறக்கப்பட்டு கிறிஸ்துவின் வருகை உண்டாவதற்கு முன்பு. இன்றிரவு சுகமளிக்கும் ஆராதனைக்கு முன்பு நான் பேச விரும்புகிற ஒரு மிக முக்கியமான செய்தி என்னிடத்தில் உள்ளது. நீங்கள் இரவு கூட்டத்துக்கு தங்க விரும்பினால் நாம் சிறிது நேரத்தோடு தொடங்க முயல்வோம், ஏனெனில் ஜப வரிசை இருக்கும். நான் நீண்ட நேரம் பிரசங்கிக்க மாட்டேன். ஆனால் சில நாட்களாகவே சபைக்கு ஒன்றை கூற வேண்டும் என்பது என் மனதில் இருந்து வருகிறது. இந்த நேரத்தில் காரியங்கள் எவ்விதம் நடந்து வருகின்றன, நாம் எங்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்பது போன்றவைகளை குறித்து எனக்கு தெரிந்த வரையில் வேதத்திலிருந்து உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த காலையில் என்னுடன் சேர்ந்து நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் அல்லது எந்த பாகத்தை படிக்கிறோம் என்று எழுதி வைத்துக் கொள்ள விரும்பினால் ஏசாயாவின் புத்தகத்துக்கு திருப்புங்கள். நான் ஏசாயா 42 அதிகாரத்திலிருந்து ஒரு பாகத்தை படிக்க விரும்புகிறேன். நம்முடன் சகோதரன் டவ் அவர்கள் இன்று காலை உட்கார்ந்து கொண்டிருப்பதில் நமக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியுமா, அன்றொரு நாள் அவர் இங்கு ஸ்ரீபோர்ட்டில் உயிர் வாழ மாட்டார் என்று எண்ணினர். அவருக்கு நிச்சயம் விசுவாசம் உள்ளது. ஆமையா, அதிலிருந்து அவர் வெளியேறினார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து வருகிறார். ஆம், பாருங்கள், சகோதரன் டவுக்கு 91 வயது. அவருக்கு இருதய துடிப்பு நின்று போனது. அதற்கு மேலாக அவருக்கு மாரடைப்பும் ஏற்பட்டது. சகோதரன் டவ் உயிர் வாழ வழியேதும் இல்லை என்று கூறின மருத்துவர் இறந்துவிட்டார். சகோதரன் டவ் இன்றும் உயிருடன் இருக்கிறார். அந்த மருத்துவரோ மறித்து போய்விட்டார். பார்த்தீர்களா? பாருங்கள், சகோதரன் டவ் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். இருதய துடிப்பு நின்று போய் மாரடைப்பு ஏற்பட்ட 91 வயதுள்ள ஒரு மனிதன் அங்கு நான் சென்று கொண்டிருந்த போது அவர் தெருவில் நடந்து வருவதையும் சபையில் இருப்பதையும் தரிசனத்தில் கண்டேன். அவருக்கு மருத்துவமனையில் பிராணவாயு அளித்துக் கொண்டிருந்த சமயத்தில் நான் அவரிடம், உங்களுடன் கை குலுக்குவேன் என்று கர்த்தரின் நாமத்தினால் உரைக்கிறேன், உங்களை சபையில் மறுபடியும் காண்பேன், உங்களுடன் தெருவில் கை குலுக்குவேன் என்றேன். அடுத்த ஆராதனையின் போது அவர் சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நான் லூயிவில்லுக்கு சென்ற போது ப்ளூபோர் உணவு விடுதிக்கு உண்பதற்கு சென்றேன். நான் காரை விட்டு இறங்கி தெருவில் நடந்து சென்ற போது இதோ சகோதரன் டவ் தெருவில் நடந்து வந்தார். அது அங்கு பரிபூர்ணமாய் நிறைவேறினது. கர்த்தர் அவரை எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றிரவு நாம் சுகம் பெறுதலை குறித்து பேச போகின்றோம். உங்களிடம் இன்றிரவு கூற அவர்களுக்கோ சில தலை சிறந்த காரியங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நான் பேசுவதை ஒலிநாடாவில் பெற்றுக் கொள்ளும்படியாக ஒலிநாடாவில் பதிவு செய்ய அவர்கள் ஆயத்தமாகலாம். நான் ஏசாயா 42 அதிகாரத்திலிருந்து 1-7 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 4:15-16 வசனங்களையும் நான் படிக்க நினைக்கிறேன். இப்பொழுது நாம் ஏசாயா 42 அதிகாரத்திலிருந்து படிக்கப் போகிறோம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இளகரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவர்களையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இப்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரத்திலிருந்து ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 4:15 நான் வாசிக்க துவங்க உள்ளேன். 15 வசனத்துக்கு பதிலாக 12 வசனத்திலிருந்து நாம் தொடங்கலாம். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட தம்முடைய வார்த்தையுடன் தமது ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது வினோதமான ஒரு பொருளை யாரோ ஒருவர் பேசிக் கொண்டிருக்கையில் நான் இதை கூற கேட்டேன். அதை என் பொருளாக உபயோகிக்க விரும்புகிறேன். விளக்கை போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கிருக்கிறார். இப்பொழுது வெளிச்சம் என்னும் பொருளின் மேல் நாம் பேசப் போகிறோம். இதுவோ நாம் பேசிக் கொண்டிருந்த 3 பொருள்களை தொடர்ந்து வருகிறது. அவைகளில் 1 டூசான் இல்லை, ஃபீனிக்ஸில் இயேசு ஏன் பெத்லகேமில் பிறந்தார் என்பதை குறித்து அளிக்கப்பட்டது. அது அவர் அங்குதான் பிறக்க வேண்டும், ஏனென்றால் அவர் பெத்லகேமாயிருக்கிறார். பெத்லகேம் பெத் என்றால் வீடு என்றும், ஏல் என்றால் தேவன் என்றும், ஏகம் என்றால் அப்பம் என்றும் பொருள். அப்பம் தேவனுடைய அப்பத்தின் வீடு. கிறிஸ்துவுக்குள் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெத்லகேமில் தேவனுடைய அப்பத்தின் வீட்டில்
பிறந்தவனாயிருக்கிறான்.
அங்கு நான் தாவீது தன் ஜனங்களால் தள்ளப்பட்டு தப்பி ஓடி அவன் புறக்கணிக்கப்பட்டிருந்ததை முன்னடையாளமாக எடுத்து
பேசினேன்.
பெலிஸ்தியர் பெத்லகேமை சூழ்ந்து கொண்டு அதை முற்றுகையிட்டனர். தள்ளப்பட்ட தாவீது இன்றைய சபைக்கு முன்னடையாளமாயிருக்கிறான், கிறிஸ்துவுக்கு. பாருங்கள், கிறிஸ்து இன்றைக்கு தமது சொந்த சபையால் தள்ளப்பட்டவராயிருக்கிறார். ஒரு தள்ளப்பட்டவர் என்னும் சொல் ஏற்க மறுத்து தள்ளப்பட்டவன் என்று பொருள்படும். தாவீதை அவர்கள் ஏற்க மறுத்தனர். இருப்பினும் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகித்திருந்தான். அவன் தன்னுடைய ஜனங்களால் தள்ளப்பட்டு அலைந்து திரிந்த சமயத்தில் அநேக தீரமுள்ள புறஜாதிகளை தன் வசம் சேர்த்துக் கொண்டான். அவர்களில் ஒருவன் ஒரே நாளில் ஈட்டியால் இல்லை பட்டயத்தால் 800 பேரை கொன்றவன். மற்றொருவன் பணி பெய்து கொண்டிருந்த ஒரு நாளில் ஒரு குழியில் குதித்து ஒரு சிங்கத்தை கொன்றவன். அவர்கள் வயலில் சிறுவயிற்றை சேகரித்துக் கொண்டிருந்த போது பெலிஸ்தியரை கண்டு ஓடினர். அவன் அங்கு நின்று தன் கை சலித்து போக மட்டும் பெலிஸ்தியரை கொன்று போட்டான். அவர்கள் கோலியாத்தின் ராட்சத சகோதரர்களையும் கொன்று போட்டனர். பராக்கிரமசாலிகள் தாவீதின் கூட சேர்ந்து கொண்டனர். ஏனெனில் அவன் அதிகாரத்துக்கு வரப்போகிறான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். யார் என்ன கூறின போதிலும் தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்களோ புறஜாதிகளாய் இருந்தனர். அவனுடைய ஜனங்கள் அவனை இவ்வளவாக புறக்கணித்த போதிலும் அவன் அதிகாரத்துக்கு வரப்போகிறான் என்பதை இவர்கள் அறிந்திருந்தனர். ஒரு நாள் அங்கே, அதாவது இன்று தள்ளப்பட்ட கிறிஸ்துவுக்கு அது எத்தகைய முன்னடையாளமாய் உள்ளது. நீங்களோ கிறிஸ்து தள்ளப்பட்டவராய் எனலாம். வேதத்தின்படி நாம் தேவன் நம்மை 7 சபை காலங்களின் வழியாக தீரமாக கொண்டு வந்தார். ஆனால் இந்த லவோதிக்கியா சபையின் காலத்தில் கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டவராய் தமது சபைக்கு வெளியே நின்று கொண்டு மறுபடியும் உள்ளே வர முயன்று கொண்டிருக்கிறார். பாருங்கள், அவரோ தமது சொந்த சபைக்கு வெளியே தள்ளப்பட்டவராயிருக்கிறார். அவர் வெளியே தள்ளப்பட்டதன் காரணம் அவர் வார்த்தை என்பதனாலேயாகும். அவர்களோ வார்த்தையை உள்ளே விட மறுக்கின்றனர். அதற்கு பதிலாக அவர்கள் கோட்பாடுகளை ஏற்றுக் கொண்டுள்ளனர். நாம் காண்கிறது என்னவெனில், இந்த மகத்தான போராட்டத்தில் அந்த தீரமுள்ள வீரர்கள் புறஜாதிகள் தாவீதின் பக்கத்தில் இருந்து பெத்லகேம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அந்த பொருளுக்கு இப்பொழுது செல்ல விரும்பவில்லை. ஆனால் பெத்லகேம் எப்படி உண்மையில் ராகா பேசியின் மகன்தான் பெத்லகேமை நிறுவினான். அது கோதுமை பயிரிடும் இடமாக இருந்தது. அங்கு நிறைய தண்ணீர் இருந்தது. அந்த சிறு பட்டணத்தை அவன் நிறுவினான். அது எல்லா பட்டணங்களிலும் சிறிய பட்டணம். ஏனெனில் தீர்க்கதரிசியோ, பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உள்ளத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தார். அந்த சிறிய பட்டணத்திலிருந்து தாவீது தன் திடகாத்திரமுள்ள சகோதரின் மத்தியில் தெரிந்து கொள்ளப்பட்ட போது, அபிஷேகம் பண்ண சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கு சென்ற போது, அங்கு எல்லோரும் திடகாத்திரமுள்ள வீரர்களாய் நின்று கொண்டிருந்தனர். எல்லோருமே காண்பதற்கு ராஜாக்களைப் போலவே இருந்தனர். ஆனால் புறக்கணிக்கப்பட்ட அந்த தாவீதின் தலையில்தான் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. புறக்கணிக்கப்பட்ட பட்டணத்தில் தான் கிறிஸ்து எப்பொழுதுமே புறக்கணிக்கப்பட்டதை தெரிந்து கொள்கிறார். பாருங்கள், மற்றவர்கள் புறக்கணித்தவைகளை. ஓபேத்துக்கு பிறகு போவாஸ் வேறொரு புறஜாதி வருவதை நாம் காண்கிறோம். ரூத்தின் வழியாக அதிலிருந்து ஈசாய், ஈசாயின் மூலம் தாவீது. மலை சரிவில் இருந்த ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து, தாவீதின் குமாரன், அவனுடைய ஆவிக்குரிய மகன் தோன்றினார். இப்பொழுது அப்படியானால் அவர் தாவீதும் கூட அந்த ஊரில் பிறந்ததனால் அவர் அந்த சிறு இடத்தில் தோன்ற வேண்டியதாயிற்று. அது பெத்லகேம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று பொருள். அவர் தேவனுடைய அப்பத்தின் வீடாயிருக்கிறார். தாவீது அன்று மலையின் மேல் படுத்துக் கொண்டு கீழே பார்த்தபொழுது பெலிஸ்தியர் அப்படி சூழ்ந்திருப்பதை கண்டார். அவர் உஷ்ணமடைந்து அவனுக்கோ தாகம் எடுத்தது. அவனோ, ஓ, அந்த கிணற்றில் இருந்து நான் இன்னும் ஒரு விசை தண்ணீர் குடிக்க முடிந்தால் என்றான். அவனுடைய எண்ணங்களில் மிக சிறியதும் கூட அவனில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு ஒரு கட்டளையாக அமைந்தது. அப்படித்தான் இன்றைக்கும் இயேசுவின் கருத்துக்களில் மிக சிறியதும் கூட அவருடைய வார்த்தை அவரில் அன்பு கூறும் புறஜாதியாராகிய நமக்கு கட்டளையாக அமைய வேண்டும். ஏனென்றால் அவர் எவ்வளவாக புறக்கணிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் அதிகாரத்திற்கு வருவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். வானங்களும் பூமியும் ஒழிந்து போம். வானங்களும் பூமியும் ஒழிந்து போன பிறகும் இந்த வார்த்தை நிலை நின்று அரசாளும். அவர் அதிகாரத்திற்கு வருவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது நிறைவேறுவதை எதுவுமே தடை செய்ய முடியாது. இந்த வார்த்தை கிறிஸ்து. இது அவரை குறித்த வெளிப்பாடு. வார்த்தை என்ன கூறுகிறதோ அதன்படியே நடக்கும். ஏனெனில் அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவருடைய கட்டளைகளில் மிக சிறியதும் கூட அது எவ்வளவு சிறியதாக இருந்த போதிலும் அது மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் அல்லது வேற எதுவாக இருந்தாலும் அதை நாம் எப்படியும் செய்வோம். அது அவருடைய கட்டளை. தாவீதின் மிக சிறிய எண்ணம் கூட அந்த புறஜாதியாருக்கு ஒரு கட்டளையாகவே அமைந்திருந்தது. இன்றைய புறஜாதி சபைக்கு அந்த தீரமுள்ள மனிதர் உதாரணமாக திகழ்கின்றனர். தாவீதுடன் கூட இருந்த அவர்கள் புறஜாதிகள், ஆனால் தீரமுள்ளவர்கள், அஞ்சானஞ்சம் படைத்தவர்கள். அவர்களுக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. அவர்களில் ஒருவன் பட்டயத்தை எடுத்து தன்னை சுற்றிலும் இருந்த 800 பேர்களை கொண்டு போட்டான். அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான்? ஒரு எகிப்திய போர்வீரன் கையில் நீளமான ஈட்டியுடன் மற்றொருவனை நோக்கி ஓடி வந்தான். இவன் கையில் ஒரு கோல் மாத்திரமே இருந்தது. இந்த கோலினால் அவன் கையிலிருந்த ஈட்டியை கீழே தட்டி வீழ்த்தி அந்த ஈட்டியை எடுத்து அவனை குத்திக் கொன்றான். பாருங்கள், கொல்லப்பட்ட ராட்சதன் ஒருவனுக்கு 14 அங்குலம் நீளம் விரல்கள் இருந்தன. 14 அங்குலம் உங்கள் விரல் மூடப்பட்ட உங்கள் கையின் நீளம் தான் இருக்கும். அதை திறந்து பாருங்கள். அப்படியானால் 28 அங்குலம் நீளம் உள்ள கை. அந்த கையினால் ஒரு ஈட்டி, அதாவது அப்படிப்பட்டவன் மேல் அவன் பாய்ந்து அவனை கொன்று போட்டான். பார்த்தீர்களா? ஏன்? அவன் தீரமுள்ள புறஜாதியா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனை நோக்கி பார்த்து அவன் அதிகாரத்துக்கு வருவான் என்று அறிந்திருந்தான். இவர்கள் தாவீதின் சார்பில் தீரமுள்ளவர்களாக சண்டையிட்டதால் தாவீது அதிகாரத்திற்கு வந்தபோது இவர்களை பட்டணங்களின் மேல் அதிகாரிகளாக நியமித்தார் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? இயேசுவும் அதைத்தான் வாக்குத்தத்தம் செய்தார் அல்லவா? அதையே. அவர்களை அதிபதிகளாக வைத்தல். பிறகு அங்கு தாவீது புதிய தண்ணீர் குடிக்க விருப்பம் தெரிவித்த போது ஒரு கால அவனிடம் பழைய சூடான தேங்கின தண்ணீர் இருந்திருக்கும். அவன் அதையே குடித்திருப்பான். ஆனால் தேவனுடைய அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் இருந்த புதிய தண்ணீரை குறித்து அவன் சிந்தனை செய்து அந்த கிணற்றில் இருக்கும் தண்ணீர் எனக்கு குடிக்க கிடைத்தால் என்றான். இந்த மனிதர்கள் தங்கள் பட்டயத்தை உருவி 15 மைல் தூரம் வரைக்கும் பெலிஸ்தருடன் சண்டையிட்டு சென்றனர். அவன் அவர்களை அவ்வாறு செய்யும்படி கேட்டுக்கொண்டதனால் அல்ல, அவன் அந்த தண்ணீரை பருக விரும்பினான் என்று அவர்கள் அறிந்திருந்த காரணத்தினாலேயாகும். அவர்கள் வழிநெடுக பெலிஸ்தரை கொன்று வீழ்த்தி கிணற்றை அடைந்தனர். திரும்பி வரும்போது அவர்கள் 2 பேர் சண்டையிட்டனர். ஒருவன் வாளியில் தண்ணீரை கையில் பிடித்துக் கொண்டு வந்தான். இப்படியாக அவர்கள் தண்ணீரை தாவீதிடம் கொண்டு வந்து கொடுத்தனர். தீரம் என்றால் அதுதான். தேவ பக்தியான மனிதனான தாவீது, கத்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த இந்த நண்பர்களின் ரத்தத்தை குடிக்கும் செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை தரையில் கர்த்தருக்கு பாரபலியாக வார்த்து, இதை கர்த்தருக்கு கொடுங்கள், அவரே இதற்கு பாத்திரர், நான் அல்ல என்றார். அவர்கள் தங்கள் ஜீவனை அவன் கிறிஸ்துவுக்கு இங்கு முன்னடையாளமாக திகழ்ந்தார். அவர் தமக்குள் நித்திய ஜீவனை கொண்டவராய் அடிக்கப்பட்ட கண்மலையாய் இந்த வார்த்தை ஜீவிக்க வேண்டும் என்னும் காரணத்தால் தமது ஜீவனை நமக்கு பாவ நிவாரண பலியாக தரையிலே ஊற்றினதற்கு இது முன்னடையாளமாய் உள்ளது. ஓ புறஜாதிகளே, நான் கூறினது போன்று என்னுடன் அந்த பட்டயத்தை உருவ யார் முன் வருவீர்கள்? அவருக்கு இன்று காலை புதிய தண்ணீர் அவசியமாகியுள்ளது. தேங்கி கிடக்கும் பழைய சபை கோட்பாடுகளும் நாம் விளையாடிக் கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட காரியங்களும் அல்ல. அவருடைய வார்த்தையில் உண்மையான விசுவாசத்தை கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்கும் விசுவாசமே அவருக்கு தேவை. நாம் கிணற்றன்றைக்கு சென்று புத்துணர்ச்சி தரும் தண்ணீரை கொண்டு வருவோம். கோட்பாடுகளையும் ஸ்தாபனங்களையும் அடிப்படையாக கொண்ட ஒரு ஆராதனை அல்ல. ஆனால் கிறிஸ்து அவர் விரும்பும் விதமாகவே அவருடைய வாழ்க்கையை நமது மத்தியில் வாழும் அப்படிப்பட்ட உண்மையான ஆவியோடு தொடர்பு கொள்ளும் ஆராதனை. கோட்பாடுகளோடும் மற்றவைகளோடும் கூடிய ஆராதனை அல்ல. நாம் அந்த விதமாக அவருடைய விருப்பத்திற்கு விட்டுக் கொடுப்போமாக. அடுத்தபடியாக யோசேப்பின் நாட்களில் தேவன் எவ்வாறு ஜனங்களோடு ஒரு சொப்பனத்தினூடாக ஈடுபட்டார் என்று காண்போம். நீங்கள் கவனிப்பீர்களேயானால் சொப்பனம் என்பது தேவன் கடைபிடிக்கும் இரண்டாவது வழி. அது தேவன் இரண்டாவது வழியில் கிரியை செய்வதாகும். சில ஜனங்கள் காணும் சொப்பனங்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. நீங்கள் வயிறு புடைக்க தின்று உறங்க சென்றால் நீங்கள் கெட்ட சொப்பனம் காண வகை உண்டு. சொப்பனம் என்பது தேவன் கிரியை செய்யும் இரண்டாம் வழி மாத்திரமே. பாருங்கள், ஆனால் தேவன் தம்முடைய குமாரனை காப்பாற்ற ஏன் இரண்டாம் வழியை கடைபிடிக்க வேண்டும்? அவர் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டார். தம் பிள்ளையின் நலனுக்காக அவர் இரண்டாம் வழியை கையாண்டார். எப்பொழுதாவது நீங்கள் அதை எண்ணி பார்த்ததுண்டா? ஏனெனில் அக்காலத்தில் தேசத்தில் தீர்க்கதரிசி இல்லை. எனவே அவர் சொப்பனங்களின் மூலம் கிரியை செய்ய வேண்டியதாக இருந்தது. இது அர்த்தம் உரைக்க வேண்டிய சொப்பனமாக இருக்கவில்லை. கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, யோசேப்பே, உன் மனைவியாகி மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, உன்னிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்றான். அது வழக்கத்துக்கு மாறான ஒரு செயலாக இருந்தது. யோசேப்பு நீதிமானாக இருந்து அவன், அதாவது அது வழக்கத்துக்கு மாறானதாக இருந்தது. தேவன் வழக்கத்துக்கு மாறானவர். வழக்கத்திற்கு மாறான ஒன்றை புரிந்து கொள்வது கடினமாகும். ஆகையால் தான் இன்று சத்தியத்தை புரிந்து கொள்வது கடினமாய் உள்ளது. அது வழக்கத்திற்கு மிகவும் மாறானதாய் உள்ளது. புருஷனை அறியாமலேயே ஒரு ஸ்திரீக்கு பிள்ளை உண்டாவது வழக்கத்துக்கு மிகவும் மாறானது. ஆனால் நீங்கள் உத்தமமும் நேர்மையுமாய் இருந்தால் தேவன் உங்களுக்கு ஒரு சொப்பனத்தில் காணப்பட முடியும். அது எதை காண்பிக்கிறது என்றால், நீங்கள் எதை பெற்றிருந்தாலும் அது உங்கள் அறிவு அல்லது உங்களுக்கு சீட்டி அடிக்க, பாட, சாட்சி கொடுக்க அல்லது அப்படி ஏதாவது ஒன்றை செய்ய நீங்கள் அறிந்திருந்து உங்களை முழுவதுமாக தேவனிடம் சமர்ப்பித்து அவர் கிரியை செய்ய விட்டுக் கொடுப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு இருக்கும் திறனை உபயோகிக்க முடியும். நேற்றிரவு சகோதரர் நவீல் அவர்கள் தப்பித்துக் கொள்ளுதல் என்னும் பொருளின் பேரில் பேசினார். மனிதன் எப்படி தப்பித்துக் கொள்ளுகிறான் அது குறிப்பிடத்தக்கது என்று நான் எண்ணினேன். இன்று காலையில் பரிசுத்த ஆவியானவர் அதற்கு அடுத்த பொருளாக வெளிச்சம் என்பதன் பேரில் பேசும்படி ஏவுகிறார். அவர் தொடக்கத்துக்கு சென்று கிறிஸ்துவின் வாழ்க்கை எவ்வாறு மாட்டு தொழுவத்தில் தொடங்கினது என்று பேசினார். நாம் இந்த பொருளின் பேரில் பேசும்போது மறுபடியும் அதையே குறிப்பிடுகிறோம். அவருக்கு நான் என்ன பேசப் போகிறேன் என்று தெரியாது, எனக்கும் அவர் என்ன பேசப் போகிறார் என்று தெரியாது. நாங்கள் இருவரும் ஒன்றையே பேசுகிறோம், பார்த்தீர்களா? அடுத்தபடியாக அவர் ஊழியத்தில் பிரவேசிக்கும் நேரம். இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் அதனுடன் சம்பந்தப்பட்டதையே பேசுவோம். இப்பொழுது பெரிய வெளிச்சம், மரண இருளின் திசையில் இருந்த புறஜாதிகளின் மேல் பெரிய வெளிச்சம் உதித்தது. செபுலோன் நப்தலின் நாடுகளிலும் புறஜாதியாருடைய கலிலேயாவிலும் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாம் வெளிச்சம் என்பதை முதன்முறையாக வேதாகமத்தில் ஆதியாகமம் 1:3 காண்கிறோம். தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை அப்பொழுது வெளிச்சத்தை உண்டாக்கினது. தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்றார். ஆதியாகமம் 1:3 வெளிச்சம் உண்டாயிற்று. ஞாபகம் கொள்ளுங்கள், அப்பொழுது வெளிச்சம் தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தையினால் உண்டாயிற்று. வெளிச்சம் ரூபகாரப்படுத்துதலாயிருந்தது, அல்லது அவர் உரைத்த பொருளே வெளிச்சம் என்பதாகும். வெளிச்சம் உண்டான போது அது வெளிச்சத்தை காண்பிக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்றார். அவர் உரைப்பதற்கு முன் வெளிச்சம் இருக்கவில்லை, அவர் வெளிச்சம் உண்டாக்கிறது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது ஒரு நிரூபணம். அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தையின் ரூபகாரப்படுத்தலாக வெளிச்சம் இருந்தது. இன்றைக்கும் அது அவ்வாறே உள்ளது. அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தையின் ஒரு ரூபகாரப்படுத்தலாக உள்ளது. அவருடைய வார்த்தை ரூபகாரப்படுவதை, அல்லது மற்ற வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டு நிரூபிக்கப்படுவதை நீங்கள் காணும் போது அது அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிச்சமாய் உள்ளது. வெளிச்சம் இல்லாமல் எதுவுமே உயிர் வாழ முடியாது. சூரிய வெளிச்சம் இல்லாமல் இந்த பூமியில் எந்த ஜீவனும் இருக்க முடியாது, தாவர ஜீவன் போன்றவை. அவ்வாறே தேவனுடைய குமாரன் இல்லாமல் நித்திய ஜீவன் இருக்கவே முடியாது. பாருங்கள், அவர் ஒளியாயிருக்கிறார். இப்பொழுது நாம் காண்கிறோம், இதை நாம் ஆராயும் இந்நேரத்தில் நான் நினைக்கிறேன், இந்த வெளிச்சம் பூமியானது ஒழுங்கின்மையாயிருந்தது. இன்று நம்முடைய பள்ளிக்கூடங்களில் அநேகர் உலகம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிறது என்று விவாதித்து வேதம் தவறென்று அதை குறை கூற முற்படுகின்றனர். அவர்கள் வேதத்தை சரியாக ஒருபோதும் படிக்கவே இல்லை, அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த உலகம் எவ்வளவு காலமாக இருந்து வருகிறது என்று வேதம் கூறவே இல்லை. வேதம் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று மாத்திரமே கூறுகிறது. ஒரு கால அளவு, எப்பொழுது எப்படி அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஆதியில், அது ஒரு கால அளவு. அத்துடன் அந்த வேத வாக்கியம் முடிவு பெறுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது 10 கோடி அல்லது 100 கோடி ஆண்டுகளோ அல்லது வேற எந்த கால அளவாகவும் இருக்கலாம். அவர் எப்படி அதை செய்தார் என்பது அவருக்கு தான் தெரியும். பாருங்கள், எனக்கு தெரியாது. ஆனால் உலகம், பாருங்கள், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஜலம் பூமியின் மேல் இருந்தது. தேவன் உரைத்தார், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். சூரியனும் மற்றவைகளும் அப்பொழுது ஏற்கனவே இருந்தன என்று நான் நினைக்கிறேன். சந்திரனும் கூட இருந்தது என்றே நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 3 அதை விவரிக்கின்றது. ஆனால் நான் நினைக்கிறேன், என்ன நடந்ததென்றால் உலகமானது, நான் அதை உபயோகிக்க வேண்டும், எனவே அவை வெளியே வந்தன. பூமி எங்கு மூடுபடி சூழ்ந்திருந்ததால் அது இருளாயிருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று உரைத்த போது இருள் மறைந்து மேகமற்ற வானம் காணப்பட்டது. தேவன் செயல்படும் விதம் அப்படித்தான் என்று நான் கருதுகிறேன். வேதத்தில் அடுத்த வசனத்தில், 4 வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது. பாருங்கள், வார்த்தைதான் அப்படி பிரிக்கிறது. பாருங்கள், இருளிலிருந்து வெளிச்சத்தை. தேவன் எப்பொழுதும் அதையே செய்து வருகிறார். அவர் ஏதாவது ஒன்றை உபயோகிக்க ஆயத்தமாகும் போது, உதாரணமாக இந்த நட்சத்திரத்தையோ அல்லது இவ்வுலகில் உள்ள ஏதாவது ஒன்றையோ அவர் உபயோகிக்க ஆயத்தமாகும் போது, அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்க வேண்டியவராயிருக்கிறார். அவர் ஒரு கூட்ட ஜனத்தை உபயோகிக்க ஆயத்தமாகும் போது, அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்க வேண்டும். அவர் ஒரு தனிப்பட்ட நபரை உபயோகிக்க ஆயத்தமாகும் போது, அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்கிறார். பாருங்கள், வெளிச்சம் தேவனால் உண்டானது. ஞாபகம் கொள்ளுங்கள், வெளிச்சம் அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தையினால் உண்டானது. வெளிச்சம் இல்லாதிருந்த போது தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் உண்டாக்கிறது என்று உரைத்தது. அவர் இருளை வெளிச்சத்திலிருந்து பிரிக்க வெளிச்சத்தை அனுப்பினார். அவருடைய வார்த்தையின் கட்டளை ஆகாயத்திலிருந்து மூடுமணியை போக்கி சூரியனை பிரகாசிக்க செய்தது. அதுபோன்று அவருடைய வார்த்தை இன்றைக்கு அவிசுவாசம் என்னும் சூழ்நிலையை போக்குகிறது. நான் பேசிக் கொண்டிருந்தேன், இன்று காலை நான் பிரசங்கப்பிடத்துக்கு வருவதற்கு முன்பு எனக்கு 11 பேட்டிகள் இருந்தன என்று நான் நினைக்கிறேன். அதில் மிகவும் மோசமான நிலையில் அன்றொரு நாள் என் நண்பர் ஜிம் பூலின் மகனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக அவர்கள் எண்ணி அச்சிறுவனை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அது மூச்சு தடை கொண்ட காசநோய். அது அந்த சிறுவனை திணற செய்திருந்தது. அவனுடைய சிறு இருதயம் துள்ளினது. அவனுக்கு மூச்சு திணறி கூச்சலிடத் தொடங்கினான். அந்த சிறுவன் மறித்து விடுவான் போல் தோன்றினது. அவன் அவனை இங்கு கொண்டு வந்த போது நானோ மருத்துவமனைக்கு செல்ல தயாரை கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் அவனை இங்கே கொண்டு வந்தனர். நான் அந்த சிறுவனின் கையை பிடித்து, இந்த சிறுவன் தட்டம்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஆகையால் தான் இப்படி நடந்தது. தட்டம்மையின் காரணமாக அந்த சிறுவனுக்கு ஜுரம் உண்டாயிருக்கிறது. அவனை கவனித்து பாருங்கள். இன்னும் 2 நாட்களில் அவனை மறுபடியும் காண விரும்புகிறேன். அவன் தட்டம்மையினால் அப்பொழுது நிறைந்திருப்பான் என்றேன். இதோ அவனை அம்மை முழுவதுமாக பாதித்துள்ளது. நீங்கள் பாருங்கள், பார்த்தீர்களா? இப்பொழுது என்ன, தேவன் வெளிச்சத்திலிருந்து இருளை இல்லை, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்கிறார். அவர் மரணத்திலிருந்து ஜீவனை பிரிக்கிறார். அவர் அதை தமது வார்த்தையினால் செய்கிறார். அவருடைய வார்த்தை தான் அதை எப்பொழுதும் செய்கிறது. இப்பொழுது வெளிச்சம் பாருங்கள். இப்பொழுது விதை ஏற்கனவே பூமியில் இருந்தது. தேவன் ஏற்கனவே விதையை விதைத்திருந்தார் என்று நான் நம்புகிறேன். சூரிய வெளிச்சம் அந்த விதையை அடைந்த போது அது வளரத் தொடங்கினது. ஆகையால் தான் இவை சில நாட்களில் தோன்றின. ஏனெனில் விதை ஏற்கனவே பூமியில் இருந்தது, அதற்கு தேவையானதெல்லாம் வெளிச்சமே. இன்றைக்கும் தேவன் அதே வழிமுறைகளை கடைபிடிக்கிறார். அவருடைய விதை, அவருடைய வார்த்தை இங்கு ஏற்கனவே உள்ளது. அதற்கு தேவையான ஒன்றே ஒன்று வெளிச்சம் மாத்திரமே. அவரே அந்த வெளிச்சம், அவரே அந்த வார்த்தை. வார்த்தையும் வெளிச்சமும் ஒன்றே. அதிலுள்ள ஜீவன் வார்த்தையின் வெளிச்சமே. பாருங்கள், அந்த ஜீவன் ஜீவ கிருமி தானியத்துக்குள் இருக்கிறது. அந்த தானியம் ஜீவன் அந்த தானியத்திலிருந்து புறப்பட்டு வெளிவருகிறது. அந்த விதமாகத்தான் வார்த்தையில் உள்ள கிறிஸ்து வார்த்தை என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யும்படி செய்கிறார். கோதுமை மணி அல்லது வேறெந்த தானியத்தில் உள்ள ஜீவன் கோதுமை மணி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படி செய்வது போல, ஏனெனில் அது அதற்குள் இருக்கும் ஜீவன். எல்லா ஜீவனுமே, எனவே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதன் மூலமே ஜீவன் உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதன் மூலமே ஜீவன் உண்டாகிறது. அது வேதாகமத்தில் இப்படி உள்ள வரைக்கும் அநேக கேள்விகள் அதை குறித்து கேட்கப்படக்கூடும். ஆனால் அது வெளிப்படுத்தப்படும் போது அது என்ன உரைத்துள்ளதோ அதன் பலனை நீங்கள் காண்கிறீர்கள். அதுதான் வார்த்தையின் மேலுள்ள வெளிச்சம். பாருங்கள், அதுதான் பலனை, அதாவது வார்த்தை அப்படி உரைத்துள்ளது. அது நிறைவேறும் போது அதுதான் வெளிச்சத்தில் உள்ள ஜீவன். அந்த வெளிச்சம் ஜீவனை கொண்டு வருகிறது. வெளிச்சம் ஜீவனை கொண்டு வருகிறது. இங்கு கோதுமையை விதைத்து பாருங்கள். அதை நீங்கள் அடித்தளத்தில் போட்டு அதன் மேல் எல்லாவற்றையும் கொண்டு மூடினால் அது எந்த பலனும் தராது. அதனால் தர முடியாது. ஏனென்றால் அங்கு வெளிச்சமே இல்லை. ஆனால் வெளிச்சம் அதன் மேல் பட்ட மாத்திரத்தில் அது ஜீவனுள்ள விதையாய் இருக்குமானால் அது ஜீவனை பிறப்பிக்கும். வார்த்தையை குறித்த விஷயத்திலும் அப்படித்தான். பாருங்கள், வார்த்தை என்பது தேவன். ஜீவன் அதன் மேல் படும்போது இல்லை, வெளிச்சம் அதன் மேல் படும்போது அது வார்த்தையை மறுபடியும் உயிர் பெற செய்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் அவ்வாறு நடந்து வருகிறது. ஓ, இந்த மகத்தான காரியங்களை நாம் எவ்வளவாக பாராட்டுகிறோம். எப்படி உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிச்சமாக உள்ளது. பாருங்கள், தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்றார். அவர் அதை உரைத்து வெளிச்சம் உண்டாகாமல் போயிருந்தால் அப்பொழுது அது உண்மையா அல்லது இல்லையா என்று நாம் அறிந்திருக்க மாட்டோம். அப்படியானால் அவர் சரியாக இருக்கிறாரா என்பதையே நாம் அறியோம். வெளிச்சம் உண்டாகாமல் போயிருந்தால் அவர் தேவன் தானா இல்லையா என்று நாம் அறிந்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர் உண்டாக்கிறது என்று கூறியும் உண்டாகாமல் இருந்திருந்தால் அப்படி கருதுவோம். புரிகிறதா? ஆனால் தேவன் அதை உரைத்து அது நிறைவேறுவதை நாம் கண்கூடாக கண்டு வெளிச்சம் பிரகாசிக்கும் போது அதுவே வார்த்தையின் சத்தியமாய் உள்ளது. பாருங்கள், அங்கு வெளிச்சமும் ஜீவனும் உள்ளது. இயற்கை ஜீவன் அனைத்தும் அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தையினால் உண்டானது. சூரியன் அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தையின் விளைவே. அவர் பகலையாள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடரும் உண்டாக்கினதாக வேதம் கூறுகிறது. பாருங்கள், இயற்கை ஜீவன் அனைத்தும் தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையினால் உண்டானவை. தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையினால் உண்டான வெளிச்சம் இல்லாமல் ஒரு பூ வளர முடியாது. ஏனென்றால் சூரியன் என்பது தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று உரைத்த போது அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையினால் உண்டானதுதான் சூரியன். புரிகிறதா? அது தேவனால் உரைக்கப்பட்ட ஜீவன். ஜனங்கள் எவ்வளவுதான் இது அது மற்றது என்று கூறினாலும் அது அப்படியே இருந்து வருகிறது. அதற்கு சூரியன் அவசியம் வேண்டியதாய் உள்ளது. எனவே இயற்கை ஜீவன் அனைத்தும் தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாகவே தோன்ற வேண்டும். ஆவிக்குரிய ஜீவன், நித்திய ஜீவன் தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தையின் விளைவை கொண்டு மாத்திரமே உண்டாக முடியும். இந்த முறையோ ஜீவன் குமாரனிடத்திலிருந்து வந்தது. அவருக்குள் ஒளி இருந்தது, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் தேவனுடைய உரைக்கப்பட்ட ஒளியாயிருக்கிறார். சரியா? தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தை. ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அது என்றென்றைக்கும் தேவனாயிருக்கும். பாருங்கள், வார்த்தையை உயிர் பெற செய்ய தேவனுடைய வெளிச்சம் அதன் மேல் பட வேண்டும். அவர் இதைத்தான் உரைத்தார். இப்பொழுது வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. ஆமென். வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. அந்த வெளிச்சம் ஒவ்வொரு வார்த்தையையும் அதனதன் காலத்தில் அதன் சரியான இடத்துக்கு கொண்டு வரும். ஆமென். ஓ, நீங்கள் பாருங்கள், அது தோன்றுகிற நேரத்தின் போது சில சமயங்களில் அந்த தானியம் பூமிக்கடியில் குளிர்காலம் பூராவும் புதைந்து கிடக்கும். குளிர்காலத்தின் போது நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. ஆனால் சூரிய வெளிச்சம் தோன்றும் போது ஓ, அது உயிர் பெற வேண்டும். புரிகிறதா? சூரியன் இல்லாமல் அது உயிர் வாழ முடியாது. தேவன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் வாக்குத்தத்தம் அளித்துள்ளார். வெளிச்சம் சரியாக அதன் மேல் பிரகாசிக்கும் போது வார்த்தை என்ன கூறியுள்ளதோ அதை அது பிறப்பிக்கும். ஏனெனில் அவரே வெளிச்சமும் ஜீவனுமாயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை வேதாகமத்தில் இருந்து மாத்திரமே கிடைக்கிறது. தேவனுடைய வேதாகமம் அச்சு வடிவில் தேவனுடைய குமாரன். ஏனென்றால் வேதாகமம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக அது கூறியுள்ளது. அது தேவன் தம்மை கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்துதல். கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட்டு தேவன் இப்பொழுதும் ஜீவனை, நித்திய ஜீவனை அளிக்கிறவராய் இருக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட வேண்டுமானால் அந்த வார்த்தையின் மேல் தேவனுடைய வெளிச்சம் பட வேண்டியது அவசியமாய் உள்ளது. அவர் உரைக்கிற இயற்கை வெளிச்சம் ஜீவனை பிறப்பிக்கிறது. ஜீவன் வெளிச்சம் மூலமே வருகிறது. வார்த்தை வெளிப்படுவது அல்லது மாம்சமாவதன் மூலம் வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தம் அனைத்தும் நிறைவேறி வெளிப்பட்ட போது வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து நமது மத்தியில் மாம்சமானார். தேவன் எப்பொழுதுமே மனிதர்களின் மூலம் கிரியை செய்கிறார். மனிதன் தேவனின் பிரஜையாயிருக்கிறான். இங்கு உங்களுக்கு அதிக உஷ்ணமா இருந்தால் நீங்கள் ஜன்னல்களை இறக்கிக் கொள்ளுங்கள், அல்லது உஷ்ணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். வாயிற் காவலர் உஷ்ணத்தை சிறிது குறைத்து தருவார். உங்களில் அநேகருக்கு உஷ்ணமாயிருக்கிறது என்பதை நான் காண்கிறேன். இந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பதும் கூட உஷ்ணமாகவே உள்ளது. எனவே ஞாபகம் கொள்ளுங்கள், குளிராய் உள்ளதை காட்டிலும் உஷ்ணமாயிருப்பதால் மகிழ்வுறுகிறேன். ஏனெனில் எனக்கு உஷ்ணம் பிடிக்கும். உஷ்ணம் எப்பொழுதுமே வெளிச்சம் ஜீவனை கொண்டு வருகிறது. அதற்கு நெருப்பே தேவைப்படுகிறது. கவனியுங்கள், மாம்சமாதல் வார்த்தை மாம்சமாயிருக்கும் போது அது வெளிப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக நீங்கள் வார்த்தையை எடுத்து அதை சரியான இடத்தில் சரியான நிலத்தில் வைத்தால் அந்த விதை அதன் ஜாதியை பிறப்பிக்கும். வார்த்தை சரியான இதயத்தில் வைக்கப்பட்டால் அது தன்னை வெளிப்படுத்தும். அது வெளிச்சத்தை கொண்டு வரும். அது அதன் மேல் படும். சரி, இயற்கையான அல்லது ஆவிக்குரிய எதுவுமே தேவனுடைய வெளிச்சம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அப்படியானால் வெளிச்சம் மூலமாகவே ஜீவன் வர முடியும். இயற்கையான அல்லது ஆவிக்குரிய எதுவுமே தேவனுடைய வெளிச்சம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அதை குறித்து யோசித்து பாருங்கள். சரி, ஆனால் அவர் நமக்கு வெளிச்சத்தை அனுப்பி, பாருங்கள், இவை எல்லாவற்றையும் செய்து அதன் பிறகு அதை நாம் புறக்கணிப்போமானால், வெளிச்சம் நம்மிடத்தில் அனுப்பப்படும் போது அதை நாம் புறக்கணிப்பது என்பது மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க பாகமாய் உள்ளது. இன்றைக்கு யாராகிலும் ஒரு மனிதன் சூரியன் உள்ளதை நான் மறுக்கிறேன், சூரியன் உண்டு என்று நான் நம்ப மாட்டேன் என்று கூறுவான் என்று உங்களால் எண்ணி பார்க்க முடிகிறதா? அவன் அடித்தளத்துக்கு ஓடி சென்று எல்லா கதவுகளையும் அடைத்துக் கொண்டு இருளில் உட்கார்ந்து கொண்டு சூரியன் என்று ஒன்று கிடையாது, வெளிச்சம் என்பது கிடையாது என்பானால் அவனுக்கு மூளை கோளாறு ஏற்பட்டுள்ளது என்று நீங்கள் உடனே கண்டுகொள்வீர்கள். பாருங்கள், அவன் அடித்தளத்துக்கு ஓடி சென்று தேவனால் அளிக்கப்பட்ட வெளிச்சத்தின் நற்பலனை அனுபவிக்க மறுத்தால் அவனில் ஏதோ தவறு உள்ளது. அவனோடு ஏதோ கோளாறு உள்ளது. அவனுக்கு வெப்பக்கதிர்கள் பிடிக்கவில்லை. அது அழிக்கும் ஆரோக்கியத்தை பெற அவனுக்கு விருப்பமில்லை. அதன் வெளிச்சத்தில் நடக்க அவனுக்கு பிரியமில்லை. எனவே அவன் இருளில் உட்கார்ந்திருப்பான். அப்படியானால் அவனுக்கு மூளையில் ஏதோ கோளாறு ஏற்பட்டுள்ளது என்பதையே அது காண்பிக்கிறது. இதை நான் மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் கூறுகிறேன். வேத வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்கும் போது அதை காண மறுத்து தன் ஸ்தாபனங்களின் கோட்பாடுகளுக்கு ஓடி செல்லும் மனிதனும் அவ்வாறே இருக்கிறான். அவரில் ஏதோ தவறு உள்ளது. பாருங்கள், அவன் தன் கோட்பாடுகளுக்கும் சம்பிரதாய முறைகளுக்கு ஓடி சென்று கதவை அடைத்துக் கொண்டு, அப்படி ஏதும் இல்லை, அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன, தெய்வீக சுகமளித்தல் என்று அப்படிப்பட்ட ஒன்று கிடையாது, அப்படிப்பட்ட எந்த காரியங்களுமே கிடையாது, அது அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமே என்கிறான். அவன் ஆவிக்குரிய விதமாக பைத்தியம் பிடித்தவனாயிருக்கிறான். பாருங்கள், அவனில் ஏதோ தவறு உள்ளது. அவன் திரையை கீழே இழுத்து விட்டு அவன் மேல் வரக்கூடிய பரிசுத்த ஆவியை புறக்கணித்து விட்டான். அவரால் கூடுமானால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், வெளிச்சம் இந்த வார்த்தைகள் மேல் பிரகாசிக்கும் போது நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். புரிகிறதா? பார்த்தீர்களா? நாம் பிழைப்பதற்கென தேவன் நமக்கு அளித்துள்ள இந்த வார்த்தையை ஒருவர் புறக்கணிப்பானால் அவனில் ஏதோ தவறு உள்ளது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வார்த்தையின் ஒரு பாகத்தினால் அல்ல. ஒரு மனிதன் அதை புறக்கணிப்பானால் அந்த நபரில் ஏதோ தவறு உள்ளது. அவன் தேவனை நேசிப்பதாக உரிமை கோரி அதன் பிறகு அவரை புறக்கணிக்கும் அவனுடைய அனுபவத்தில் ஏதோ தவறு உள்ளது. அந்த நபரில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அதை நாம் சிறிதும் சந்தேகமின்றி அறிந்து கொள்ளலாம். அவன் அதை புறக்கணித்து விட்டு இந்த இடத்தண்டைக்கு ஓடி, அதை குறித்து நான் ஒன்றையும் அறிய விரும்பவில்லை, இந்த காரியங்களை குறித்து எதையும் என்னிடம் கூறாதீர்கள், நான் அதை குறித்து எதையும் விசுவாசிப்பதில்லை, நீங்கள் என்ன கூறினாலும் கவலைப்பட மாட்டேன் என்கிறான். அண்மையில் ஒரு நபர் என்னிடம் கூறினார், அதை குறித்து நான் உங்களிடம் கூறிக்கொண்டிருந்தேன். அவர், புற்றுநோயால் பிடிக்கப்பட்ட 50 பேர்களை நீர் குணமாக்கி அதை சாட்சியாக உரைக்க 50 மருத்துவர்களை நீர் கொண்டு வந்து நிறுத்தினாலும் நான் அதை நம்ப மாட்டேன், என் முன்னே மரித்தோரை நீர் உயிரோடு எழுப்பினாலும் நான் நம்ப மாட்டேன் என்றார். பாருங்கள், அந்த நபரில் ஏதோ கோளாறு உள்ளது. அந்த மனிதர் ஒரு ஊழியக்காரர். பாருங்கள், பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் என்று கருதப்படுபவர். ஆனால் அந்த ஸ்தாபனத்துக்கு தேவனுடைய வல்லமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை விசுவாசிக்காததன் காரணத்தால் இந்த மனிதன் ஸ்தாபனம் என்னும் அந்த மக்கி போன நாற்றம் கொண்ட அழுக்கான அசுத்தமான அடித்தளத்துக்கு சென்று, நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அளிக்கும் பரிசுத்தாவின் வெப்பமான ஜீவனை அளிக்கும் கதிர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அப்படியானால் அந்த நபரில் ஏதோ கோளாறு உள்ளது. பாருங்கள், இவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதாகமம் கூறியுள்ள தேவனுடைய வெளிச்சத்தில் வாழ்வதை காட்டிலும் இருளடைந்த அந்த அடித்தளத்தில் வாழ பிரியம் கொள்கிறார். நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள். அந்த மனிதனில் ஏதோ கோளாறு உள்ளது. அதை குறித்து எவ்வித சந்தேகமும் இல்லை, ஏதோ கோளாறு உள்ளது. உலகமெங்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மனிதர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் தேவனில் அன்பு கூறுவதாக கூறி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்களானால் உங்கள் அனுபவத்தில் ஏதோ தவறு உண்டு. அங்கு ஏதோ காரியம் உண்டு, நீங்களோ அதை மறுக்கிறீர்கள். சபையின் நிலையில் இருந்து கொண்டு தேவன் வாக்குத்தத்தம் அணிந்தவை அதில் நிகழாததை குறித்து வியப்பொன்றும் இல்லை, ஏனெனில் நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன் வெளிச்சத்தில் நடக்க மறுக்கிறீர்கள். வேதாகமம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடப்போம். அப்பொழுது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று உரைத்துள்ளது. பாவம் என்பது அவிசுவாசம். இக்காலத்திற்கென தேவன் அளித்துள்ள வெளிச்சத்தில் நாம் நடந்து கொண்டிருந்தால் அப்பொழுது தேவன் இந்த வேலைக்காக அளிக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து அவர் ஆதியாகமம் 1:3 செய்தது போல் அதை உபகாரப்படுத்துகிறார். அவர் வெளிச்சம் உண்டாக்கிடவது என்ற போது வெளிச்சம் உண்டாயிற்று. அவருடைய வார்த்தை புறப்பட்டு சென்றது, வெளிச்சம் அதை பின்தொடர்ந்து உண்டானது. அது மூடுபனியை நீக்கினது, இருள் ஒரு மூலைக்கு சென்று விட்டது, வெளிச்சம் மறுபுறத்தில் பிரகாசித்தது. இன்றைக்கும் தேவன் அப்படித்தான் செய்கிறார். அவர் இந்த வேலைக்கான தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த வார்த்தையை உயிர் பெற செய்கிறார். இருள் ஸ்தாபனங்களுக்கும் அவர்களுடைய கோட்பாடுகளுக்கும் சென்றுவிடுகிறது, ஆனால் வெளிச்சமோ பிரகாசிக்கிறது. ஏனெனில் அவருடைய வார்த்தை உண்மை என்று தேவனுடைய வார்த்தை ரூபகாரப்படுத்தப்படுகிறது. இதில் அதை குறித்த கட்டுக்கதை ஏதும் இல்லை, இது முற்றிலும் வேதபூர்வமானது. சரி, இப்பொழுது வானசாஸ்திரிகள், பழைய காலத்து வானசாஸ்திரிகள் தேவனால் அளிக்கப்பட்டதை பின்பற்றினர் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அதன் வெளிச்சத்தில் பின்பற்றினர். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் ஜீவனை கொண்டு வந்தது. நீங்களோ அவர்கள் எப்படி பின்பற்றினர் என்று கேட்கலாம். அவர்கள் சாஸ்திரிகள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதன் பிறகு தீர்க்கதரிசியாகிய பிலேயாம் எண்ணாகமம் 24:17 பிலேயாமும் ஒரு விதமான வானசாஸ்திரி, அவர் ஒரு தீர்க்கதரிசி. உண்மையாக யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று அவன் தீர்க்க தரிசனம்
உரைத்திருந்தான்.
யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்ற தேவனுடைய வார்த்தையை இந்த சாஸ்திரிகள் கண்டபோது அவர்கள் தேவனால் அளிக்கப்பட்ட அந்த சிறு அடையாளத்தை பின்தொடர்ந்து நித்திய வெளிச்சத்துக்கு மூலாதாரமாக விளங்கிற இடத்தை அடைந்தனர். அப்படியே இன்றைய ஞானிகளும் கோட்பாடுகளினால் குருடாக்கப்படாமல் தேவனால் அளிக்கப்பட்ட உரைக்கப்பட்ட வார்த்தையை பின்தொடர்ந்தால் இந்நேரத்தில் தேவனுடைய வல்லமை முழுமையாக மலர்வதை காண்பார்கள். அவர்கள் அதை கண்டு அது வேதத்தில் இங்கே உள்ளது என்று அறிந்து கொள்வார்கள். தேவன் அதை இந்நாளுக்கென வாக்களித்துள்ளார். எத்தனை வானிலை ஆராய்ச்சி நிலையங்களும் மற்றவைகளும் ஞானிகளிடத்தில் நீங்கள் புத்தி சுவாதீனத்தை இழந்துவிட்டீர்கள் என்று கூறின போதிலும் பொருட்படுத்தாமல் அவர்கள் 2 ஆண்டுகளாக பிரயாணம் செய்தனர். அவர்கள் அநேக நாடுகளை கடந்து சென்றனர். அந்நாடுகளில் உள்ளவர்கள் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று சாஸ்திரிகளை கேட்டனர். ஓ, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அவர்கள் ஸ்தாபனங்களின் தலைமை அலுவலகமாகிய எருசலேமை அடைந்த போது அவர்களுக்கோ அங்கு எவ்விதமான பதிலும் கிடைக்கவில்லை. அவர்கள் தெருக்களில் இங்கும் அங்கும் சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டனர். அங்கிருந்தவர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறியாமல் இருந்தனர். எனவே அவர்கள் அதை கண்டுபிடிக்க வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தனர். சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தனர். அது அவர்களை நித்திய ஒளிக்கு வழிநடத்தி செல்கிறது என்பதை அறிந்திருந்தனர். எங்களை அந்த பரிபூர்ண ஒளி அண்டைக்கு வழிநடத்தி செல்லும் வார்த்தைதான் உங்களை அந்த ஒளிக்கு வழிநடத்தி செல்கிறது. அந்த ஒளிதான் வார்த்தையை ரூபகாரப்படுத்துகிறது. கவனியுங்கள், அவர்கள் வான சாஸ்திரிகளாய் இருந்தனர். இன்றைய ஞானிகள் ஞானமில்லாதவர்களாய், அதாவது இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. உங்களுடைய விஞ்ஞானிகள் அனைவருமே மிகுந்த அறிவின் மேல் சார்ந்திருக்கிற ஜனங்களாகிய உங்களுக்கு அல்லது மற்ற யாரோ ஒருவருக்கு நீங்கள் அணுவை எப்படி பிளப்பது என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள். அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. ஜீவன் வரக்கூடிய ஒரே வழி அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமேயாகும். ஒரு அணுவை எப்படி பிளப்பது என்று அறிந்திருப்பதனால் பரவாயில்லை. அவர்கள் அதை அறியாமல் இருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் அவர்கள், அதாவது அவர்கள் அதை செய்ய வேண்டியதாய் உள்ளது. ஏனெனில் இந்த உலகம் என்று அந்தரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் பூமியிலே பெரிய துளைகளை உண்டாக்கி பாறை குழம்பு மேலே வரும்படி செய்து இவ்வுலகத்துக்கு புத்துணர்ச்சி அளித்து அதை புது பூமியாக்குவதற்கென அது அப்படி நடக்க வேண்டியதாய் உள்ளது. அங்கு நீதிமான்கள் துன்மார்க்கரின் சாம்பலை மிதிப்பார்கள். அங்கு பாவம் என்பது மறக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள ஒரு வழி உண்டு. இவ்வுலகில் மனிதன் சீவ விருட்சத்தில் பங்கு கொண்டு வாழ்வதற்கு பதிலாக அறிவு விருட்சத்தில் பங்கு கொண்டு வாழ்ந்து தன் சொந்த ஞானத்தைக் கொண்டு அவன் வாழ்வதற்கென்று தேவன் அளித்துள்ள பூமியை நிர்மூலமாக்கி விடுவான். ஆனால் ஜீவ விருட்சத்தில் இன்னும் பங்கு கொள்பவர்கள் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அடைவார்கள். அங்கு வியாதியோ மரணமோ இருக்காது. வெளிச்சம், வெளிச்சம், கர்த்தாவே எங்களுக்கு வெளிச்சத்தை அனுப்பும். மேய்ப்பர்களை நித்திய வெளிச்சத்துக்கு வழிநடத்த தேவ தூதர்கள் மலையின் மேல் வெளிச்சம் பிரகாசிக்க செய்தனர். பாருங்கள், அது வெளிச்சத்தின் மூலமாகவே வருகிறது. ஜீவன் வெளிச்சத்தின் மூலமாகவே வர முடியும். மேய்ப்பர்கள் அறிந்து கொள்ள விரும்பினர். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ராஜா பிறக்கும் போது அவர்கள் அகமகிழ்ந்து பாடல்களை பாடுவது வழக்கம். அவர் ரகசியமாக மாட்டுத் தொடுவத்தில் மாடுகளும் குதிரைகளும் தீவனம் உண்ணும் இடத்தில் பிறந்தார். ஆனால் அதே சமயத்தில் அவர் ஒரு ராஜாவாயிருந்தார். தேவ தூதர்கள் இறங்கி வந்து மேய்ப்பர்களை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசிக்க செய்து பாடல்களை பாடினர். தேவ தூதர்களே வெளிச்சமாக தேவனுடைய வார்த்தையுடன் கூட பிரகாசித்தனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து மேய்ப்பர்களிடம் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்றனர். தேவ தூதர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டிருந்தனர். வழி நடத்துவதற்கென வார்த்தை வெளிச்சத்தின் மூலம் வந்தது. மேய்ப்பர்கள் தேவ தூதர்களின் வார்த்தையை பின்பற்றி நித்திய வெளிச்சத்தை அடைந்தனர். அங்கு தேவ தூதர்கள் கூறிய வண்ணமாகவே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க கண்டார்கள். நீங்கள் பாருங்கள், ஜீவன் வெளிச்சத்தின் மூலமாக மாத்திரமே வருகிறது. கவனியுங்கள், அவர் வார்த்தை உண்டாக்கிற வெளிச்சமாக இல்லை, வெளிச்சமானார். அந்த சந்ததிக்கு அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் அந்த சந்ததியின் வார்த்தை வெளிச்சமாக திகழ்ந்தார். ஏனெனில் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து முன்னுரைத்திருந்தனர். புரிகிறதா? இதோ அவர் தோன்றி அவர் தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிச்சம் என்பதை ரூபகாரப்படுத்தினார். பாருங்கள், தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து முன்னுரைத்தவை அனைத்தும் அவரில் நிறைவேறினது. பாருங்கள், தீர்க்கதரிசிகள் வார்த்தையை கொண்டவர்களாய் ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறவது என்று உரைத்து வெளிச்சம் உண்டானது போல, தீர்க்கதரிசி ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று முன்னுரைத்தான். அவர்கள் அதை முன்னுரைத்தனர், வார்த்தை புறப்பட்டு சென்றது. ஆனால் அவர் வெளிச்சமாக இருந்தார், அவர் யாராக இருந்தார், அவர் அதன் நிறைவேறுதல். அல்லேலூயா! அவர் அந்த வார்த்தையின் நிறைவேறுதலாக இருந்தார், அவர் அந்த வார்த்தையின் வெளிப்படுத்தலாக இருந்தார். இன்றைக்கும் அது அவ்வாறே உள்ளது. இந்நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறிவிட்டது. அதுதான் வெளிச்சம். அது தேவன் தாமே தம்மை வெளிப்படுத்துதல். அவரே உலகத்திற்கு ஒளியாயிருந்தார். தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு நமக்கு ஒரு பாதகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமும் ஆலோசனை கத்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும் என்று முன்னுரைத்தனர். இதோ அவர் யாராய் இருந்தார்? அந்த வார்த்தையை நிறைவேற்றின ஒளி. ஆமென். அந்த வார்த்தையை நிறைவேற்றின ஒளி. மத்தேயு, பரிசுத்த மத்தேயு 28 அதிகாரத்தில் நாம் காண்கிறோம், இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த போது அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விட என் பரிசுத்தமான அழிவை காணவிட்டேன் என்று தாவீதினால் உரைக்கப்பட்ட வார்த்தையின் ஒளியாக திகழ்ந்தார். மரணம் இருளில் இருந்தது. அவர் மரணத்தின் முத்திரைகளை உடைத்து அதற்குள் பிரவேசித்து அதிலிருந்து வெளியே வந்தார். அவர் ஒளியாக மரித்தோர் உயிரோடு எழுந்து ஜீவிக்க முடியும் என்னும் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாக திகழ்ந்தார். அவர் அவ்வாறே இருந்தார். பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்தாய் வந்தபோது அந்த ஒளி தம்மை காண்பித்தார். ஏசாயா 28 அதிகாரத்தில் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரியாச உதறுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாரு. அவர்களோ அதை கேட்க மாட்டோம் என்று சொல்லி தலையாட்டி விட்டு போய்விட்டார்கள் என்று கூறினான். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்தாவி அந்த ஜனங்களின் மேல் விழுந்த போது அவர்கள் பரிசுத்தாவியின் செயலின் விளைவினால் குடித்து வெறித்த ஆண்களும் பெண்களும் போல நடந்து கொண்டார்கள். ஜனங்கள் அதை கேட்டு தங்களுடைய தலையை ஆட்டிவிட்டு இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி போய்விட்டார்கள். அது முற்றிலும் ஒளியாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட வார்த்தையாய் வெளிப்படுத்தப்பட்டது. அவ்வாறே ஒவ்வொரு காலத்திலும் உள்ளது. வார்த்தை வெளிப்பட்டு ஜீவனை பெறுவது அந்தந்த காலத்து வெளிச்சமாக அமைந்து வருகிறது. ஆதியாகமம் 1 தேவன் வெளிச்சம் உண்டாக்கப்படுவது என்று உரைத்த போது அந்த வார்த்தை வெளிச்சமாக வெளிப்பட்டது போன்றே இருந்தது. குமாரன் தோன்றுவார் என்று தேவன் உரைத்தார், குமாரன் தோன்றினார். தேவன் யோவேல் 2:28 நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் மூப்பர் சுப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று உரைத்தார். அவர் வாக்குத்தம் செய்த இவைகள் பரிசுத்தாய் விழுந்தபோது அந்த வார்த்தையின் பேரிலான வெளிச்சமாக இருந்தது. வார்த்தை வெளிப்பட்ட போது அது வெளிச்சமாக ஆனது. அவரே ஒளியாயிருக்கிறார். அவரே நாம் பின்பற்ற வேண்டிய ஒளி. அவர் ஒருவரே ஒளி. அவர்கள் ஒளியை கண்டு அதை பின்பற்றி அவரை அடைந்தார்கள். இப்பொழுது எல்லா காலத்திலும் தேவன் தமது வார்த்தையின் ஒரு பிரத்யேக அளவை ஒவ்வொரு காலத்திற்கும் பகிர்ந்தளிக்கிறார். அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை காண்பிக்க தேவன் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒருவரை அனுப்புகிறார். அது ஒவ்வொரு காலத்திலும் அதே காரியத்தை செய்கிறது. எப்பொழுதுமே அவ்வாறு நடந்து வந்துள்ளது. நான் கூறினது போன்று தீர்க்கதரிசிகளின் தெய்வீக பரிசுத்த வல்லமைகள் அனைத்தின் நிறைவேறுதலாக அவர் இருந்தார். தீர்க்கதரிசிகள் குட்டி தேவர்களாக இருந்தனர். தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனண்டை வரும்போது அவன் தேவனாகின்றான் என்று இயேசுபானவர் தாமே கூறியுள்ளார். அது உங்களுக்கு தெரியும். அவர் தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க, என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என்று கேட்டார். புரிகிறதா? தீர்க்க தரிசிகளின் மூலமாய் வார்த்தையை உரைத்த அதே தேவன் அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிப்படுத்தலாக திகழ்ந்தார். வேறொரு தீர்க்க தரிசியின் வார்த்தையின் வெளிப்படுத்தலாக தோன்றிய தீர்க்க தரிசியை தேவன் என்று அழைக்கும் போது, அவரும் அப்படிப்பட்டவராக இருக்கும் போது அவரை எப்படி நீங்கள் குற்றம் சாட்டலாம்? அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவர் நீண்ட காலமாக உலகம் காத்திருந்த வாக்களிக்கப்பட்ட மேசியா தோன்றுவார் என்னும் வாக்குதத்தின் வெளிப்படுதலாக அவர் இருந்தார். அவரோ அங்கு நின்று கொண்டு, என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் என்னை குற்றப்படுத்துங்கள். பாருங்கள், நீங்கள் என்னை விசுவாசிக்காவிட்டால் நான் செய்கிற கிரியைகளை அவள் விசுவாசியுங்கள், அவை நான் யார் என்று சாட்சியாக அறிவிக்கின்றன என்று கூறுவதை பாருங்கள். நீங்கள் பாருங்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கால நேரத்தில் அவர்கள் குருடாக்கப்பட்டு அவர்களால் காண முடியவில்லை. அவர் எவ்வாறு அப்படி இருக்க முடியும் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் பெத்லகேமில் பிறந்திருக்கும் போது அவர் எப்படி தேவனுடைய குமாரனாக இருக்க முடியும் என்றனர். அவர் அவ்வகையில் தான் தோன்றுவார் என்று வார்த்தை உரைத்துள்ளதை அவர்கள் மாத்திரம் அறிந்திருந்தால் நலமா இருந்திருக்குமே. அவருடைய தகப்பன் யோசேப்பு ஒரு தச்சன். அவருடைய தாய், அவர் முறை தவறி பிறந்ததாக நம்முடைய சகோதரின் மத்தியில் உண்மையாகவே கருதப்பட்டது. பாருங்கள், ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தை அதை உரைத்திருந்தது. அவர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, நான் யாராக இருக்கிறேன் என்று அவைகளை சாட்சி பகர்கின்றன. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே, இந்த பரிசுத்த வேத வாக்கியங்களே என்றார். அப்படியானால் அவர் யாராக இருந்தார்? தேவனுடைய ஒளி. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று அவர் கூறினதில் வியப்பொன்றுமில்லை. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று கூறினதோடு அவர் நின்றுவிடாமல், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கின்றீர்கள் என்றும் அவர் கூறினார். உங்களுக்குள் இருக்கும் அவருடைய வார்த்தை நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்பதற்கு சாட்சியாய் உள்ளது. கவனியுங்கள், ஒவ்வொரு காலத்திலும் வெளிச்சம் வெளிப்பட்டது என்று நாம் கண்டறிகிறோம். அப்படியானால் நம்முடைய நேரமோ கடந்து போவதற்கு முன்பு உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். பின்ன ஏன் அவர்கள் அதை புறக்கணித்தனர்? அவர்கள் படித்துக் கொண்டிருந்த அதே வேதாகமும் அவர்களுக்கு முன்பாக வெளிப்பட்ட போது அவர்களால் எப்படி அதை புறக்கணிக்க முடிந்தது? இதை இப்பொழுது ஆழ்ந்து சிந்தியுங்கள், ஞாபகம் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் இந்த நேரத்தில் அநேக இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இங்குள்ள 400 அல்லது 500 பேரிடத்தில் மாத்திரமல்ல, நான் ஆயிரக்கணக்கானவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நிமிடம் நிறுத்துங்கள், உங்கள் ஒளிநடா கருவியை நிறுத்திவிட்டு இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். ஏன் பக்தி உள்ளவர்கள், நல்லவர்கள், ஏன் யோசேப்பு சந்தேகப்பட்டான்? பாருங்கள், ஏன் அவன் அவ்வாறு இருந்தான்? ஏனெனில் அவன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கவில்லை. ஆசாரியர்கள் ஏன் கேள்வி கேட்டனர்? அதற்கு ஒரு காரணம், அவர்கள் அறியாமல் இல்லை, அவர்களோ அதை அறிந்திருந்தனர். நிக்கதேமோ அதை வெளிப்படையாக கூறினான். அவன், ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான், நாங்கள் அதை குறித்து விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்றான். ஆனால் அது என்ன, அவர்களுடைய பாரம்பரியங்களே அவர்களை அதை விசுவாசிக்க செய்யாமல் விலக்கி வைத்திருந்தனர். அப்படியானால் அவர்கள் ஏன் மேசியாவை புறக்கணித்தனர்? ஏனென்றால், அதாவது அவர்கள் ஏன் அந்த ஒளியை புறக்கணித்தனர்? அந்த வார்த்தை நிறைவேறப் போவதாய் இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அந்த வார்த்தை வெளிப்பட்டு அந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதை காண்பித்த போது அதை இன்றைய காலத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், நடக்க வேண்டிய வார்த்தையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் போது பின்ன ஏன் அந்த மனிதர்கள், போதகர்கள் அதை புறக்கணித்தனர்? ஏனென்றால் அவர்கள் வேறொரு வெளிச்சத்தின் பளபளப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அதுதான், அவர்கள் அந்த ஒளியின் பளபளப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். இன்றைக்கும் அவர்கள் அதைத்தான் செய்கின்றனர். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை புறக்கணிக்கும் காரணம், அவர்கள் வேறொரு வெளிச்சத்தின் பளபளப்பின் ஒளியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பாருங்கள், இயேசுவின் காலத்தில் அவர்கள் மோசேயின் வெளிச்சத்தின் பளபளப்பு ஒளியில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அப்படித்தான் அவர்கள் உரிமை கூறினர். அவர்கள் கடந்து சென்ற மற்றொரு காலத்தின் பளபளப்பு ஒளியில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். இயேசு கிறிஸ்து இன்று மாறாதவராய் இருக்கிறார் என்னும் இந்த செய்தி இன்று புறக்கணிக்கப்படுவதன் காரணமும் அதுவே. அதாவது, ஜனங்கள் வேறு காலங்களின் வெளிச்சத்தின் பளபளப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதே காரணம் கொண்டுதான் அவர்கள் அதை புறக்கணித்தனர். இப்பொழுது கவனியுங்கள், ஒரு பளபளப்பு என்பது ஒரு விதமான போலியான ஒளி என்று வெப்ஸ்டர் ஆங்கில அகராதி கூறுகிறது. ஒரு பளபளப்பு என்பது ஒரு பொய்யான ஒளி. பளபளக்கிற எந்த காரியமும் சாலையில் காணும் காணல் நீரை போல், நீங்கள் சாலையில் செல்லும் போது உங்களில் அநேகர் கார்களை ஓட்டி சென்று கொண்டிருக்கும் போது உங்களுக்கு முன்னால் நோக்கி பார்த்தால் நீங்கள் சூரிய வெளிச்சத்தை தரையில் காணும் போது அது ஒரு ஒளியை பிரதிபலிக்கிறது. அது ஒரு காணல் நீரை போல் உள்ளது. சாலையில் எங்கும் தண்ணீர் உள்ளது போன்று காணப்படுகிறது. ஆனால் அங்கு நீங்கள் செல்லும் போது தண்ணீர் ஒன்றுமே இருக்காது. அது ஒரு போலியான மாயத் தோற்றம், உண்மையான ஒளியின் பளபளப்பு. பிசாசு அதைத்தான் செய்து கொண்டு வருகிறான். அவன் ஸ்தாபன குழுக்கள் ஒன்று சேர்ந்த உலக சபைகளின் ஆலோசனை சங்கம் என்றும் காணல் நீரை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். அது பொய்யானதாகிவிடும். ஏனெனில் உண்மையான வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையான ஒளி பிரகாசிக்காவிட்டால் பொய்யான ஒளி தோன்றாது. உண்மையான ஒளி பிரகாசிக்கிறது. அதில் அவர்கள் வேறொரு காலத்தின் பளபளப்பு ஒளியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அந்த ஒளி ஏற்கனவே தோன்றி மறைந்துவிட்டது. இப்பொழுது இந்த பளபளப்பு ஒளி, இந்த காணல் நீர் பொய்யானது, அது சூரிய ஒளியில் பளபளப்பாய் உள்ளது. அந்த விதமாகத்தான் அவர்கள் அதே காரியத்தை செய்தனர். உண்மையான ஒளியில் பொய்யான பளபளப்பு ஒளி, அவர் உண்மையான ஒளியாய் இருந்தார் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவர் ஒளியாய் இருந்தார், அவர் ஒளியாய் இருந்தார் என்று அவர்கள் எப்படி அறிந்து கொண்டனர்? அவர் ஒளியாய் இருந்தார் என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஏனெனில் வாக்களிக்கப்பட்டிருந்த வார்த்தை அவர் மூலமாய் வெளிப்பட்டதனால் அவர் உரைக்கப்பட்ட வார்த்தையின் ஒளியாயிருந்தார். ஆமே. ஓ, அது பெந்தேகோஸ்தே பாப்டிஸ்ட் ஆகிய என்னை கூச்சலிடும்படி தூண்டுகிறது. கவனியுங்கள், இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஒரு பளபளப்பான ஒளி, பாருங்கள், பளபளப்பான ஒளியில் வாழ்தல். ஆனால் உண்மையான வார்த்தை ஜீவிக்கும் போது அதுதான் தேவன் உரைத்த வெளிச்சம். தேவன் ஆதியிலே வெளிச்சம் உண்டா கடவுள் என்று கூறி வேற ஏதாகிலும் உண்டாயிருந்தால் பாருங்கள், பொய்யான ஒளி அல்லவா? பாருங்கள், அது தேவன் உரைத்ததாக இருக்க முடியாது. இல்லை, அது அவ்வாறு இருந்திருக்க முடியாது. தேவன் வெளிச்சம் உண்டா கடவுள் என்று உரைத்து அதிக மூடுபடி உண்டாயிருந்தால் பாருங்கள், அது வெளிச்சமாக இருக்காது. ஆனால் வெளிச்சம் உண்டான காரணம் அது அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது. இக்காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழும் என்று தேவன் கூறி அது நிறைவேறுவதை நீங்கள் காணும் போது அது என்ன? தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம். அது வார்த்தை வெளிச்சமாகி தன்னை வெளிப்படுத்துதல். அவர்களோ, நாங்கள் யார் என்று நீர் நினைக்கிறீர் என்றனர். ஏன் உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று நாங்கள் அறிவோம். காரணம், நீ ஒரு சமாரியன், நீ புத்திசுவாதீனம் உடையவராயில்லை. நீ உன்னை, அதாவது யார் சொல்ல முடியும், நீ பாவத்தில் பிறந்தாய் என்று எங்களுக்கு தெரியும். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று எங்களுக்கு தெரியாது. எங்கள் குழுக்களினுடைய அடையாள சீட்டு எதுவும் இல்லை. நீ பைத்தியம் பிடித்தவன், உனக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்றனர். பாருங்கள், அவர்கள் உனக்கு புத்திசுவாதீனம் இல்லை என்றனர். ஆனால் அவர் உண்மையில் பிரகாசிக்கின்ற உண்மையான தேவனுடைய ஒளியாயிருந்தார். பொய்யான ஒளி அவர்கள் கண்களை குருடாக்கி போட்டது. அவர்களோ, மோசே எங்கள் வழிகாட்டி என்றனர். அப்பொழுது அவர், நீங்கள் மோசேயை விசுவாசித்தால் என்னை அறிந்திருப்பீர்கள் என்றார். நீங்கள் இயேசுவையும் வேதாகமத்தையும் விசுவாசித்தால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தை அறிந்து கொள்வீர்கள். அவர்களோ, பாருங்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்றனர். நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தால் இந்நாளில் நடக்கும் கிறிஸ்துவின் செயல்களை அறிந்து கொள்வீர்கள். பாருங்கள், நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள். இயேசு, அந்த தீர்க்கதரிசிகள் எல்லோரும் என்னை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தனர். நீங்கள் தீர்க்கதரிசிகளை விசுவாசித்தால் நீங்கள் என்னை அறிந்திருப்பீர்கள். என் கிரியைகள் என்னை அடையாளம் காண்பிக்கின்றன. காரணம், நான் என்ன செய்வேன் என்று அவர்கள் முன்வைத்த அதையே நான் செய்கிறேன். என்னில் அவிசுவாசம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக் கூடும் என்றார். ஆயினும் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன்? பளபளப்பின் ஒளியினால் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. பாருங்கள், அவர்கள் உண்மையான உரைக்கப்பட்ட வார்த்தை என்று வேறு எதையோ தவறாக ஏற்றுக்கொண்டிருந்த அந்த ஒளியினால். இதை குறித்து யோசித்து பாருங்கள், இதை குறித்து யோசித்து பாருங்கள். அவர்கள் வார்த்தையை விசுவாசிப்பதாக உரிமை கோரினர். ஆனால் அவர்களுடைய பாரம்பரியங்கள் அவர்களுடைய முகங்களை உண்மையான வார்த்தையிலிருந்து பொய்யான ஒளிக்கு திருப்பிவிட்டனர். எனவே அவர்களால் உண்மையானதை கண்டுகொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் அது அவ்வாறே உள்ளது. ஒவ்வொரு காலத்திலும் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. பாருங்கள், உண்மையான வார்த்தை பிரகாசிக்கிறது. ஆனால் அவர்கள் அதிகமாக பாரம்பரியங்களில் ஆழ்ந்துள்ளதால் அவர்களால் அந்த வார்த்தையை காண இயலவில்லை. அவர்கள் பொய்யான ஒளியையே நோக்கி பார்த்துக் கொண்டே அவர்கள் குருடாகியுள்ளனர். பொய்யான ஒளி உங்களை குருடாக்கிவிடும். அந்த மிகுந்த பளபளப்பு உங்களை குருடாக்கிவிடும். அது அவ்வாறு ஆகிவிடும். அப்பொழுது இயேசு, நீங்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறீர்கள் என்றார். அவர் யார் என்பதை அவர்கள் கண்டுகொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த பொய்யான ஒளியில் வாழ்ந்து வந்ததால் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. இப்பொழுது நான் கூறினது போன்று பளபளப்பான ஒளி ஒரு பொய்யான ஒளி, பொய்யான தோற்றம். உண்மையான ஒளியின் பொய்யான தோற்றம், அது உண்மையான ஒளியை போன்று காணக்கூடும். ஆனால் அது அதுவல்ல. அவர்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே வழி, இயேசு செய்த காரியங்கள் அவர் யார் என்பதை நிரூபித்தனர். அதாவது, அவர் ஒளியாய் இருந்தார் என்று நிரூபித்தனர். அவர்கள் ஒளியில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தனர். அப்படியானால் யார் உண்மையில் ஒளியில் இருக்கின்றனர் என்பதை குறித்து நாம ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது இன்றைக்கோ அப்படிப்பட்ட பகிரங்கமான தவறை அக்காலத்து சபை ஜனங்கள் அப்பேற்பட்ட ஒரு பகிரங்கமான காரியத்தை செய்தார்கள் என்னும் போது, சகோதரரே, நாம் சற்று நிறுத்திக் கொண்டு ஒளி என்றால் என்ன என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்க்கும் நேரமா இது இருக்கவில்லையா? நாமும் அப்படிப்பட்ட பகிரங்கமான தவறை செய்யாதிருப்போமாக. ஆனால் நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை ஏற்கனவே அதை செய்துவிட்டீர்கள். பாருங்கள், அதை அறியாமல் இருக்கிறீர்கள். அப்பொழுது அவர்கள் செய்தது போலவே இன்றும் உள்ளது. நாம் ஒரு நிமிடம் நிறுத்திக் கொண்டு இந்நாளுக்கான வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை காண்போம். அவர்கள் மாத்திரம் சற்று நின்று இதோ அவர் என்ன செய்வார் என்று வார்த்தை கூறின அனைத்தையும் சரியாக ஒரு எழுத்து கூட பிசகாமல் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். நான் உங்களுக்கு சவால் விடுகிறது போல அவர் அவர்களுக்கு சவால் விட்டார். பாருங்கள், புரிகிறதா? நீங்கள் வார்த்தையில் தேடி பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன். இதுதான் அந்த நேரமாம் என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். புரிகிறதா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இன்றைய கிரியைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. கிரியைகளே அது நிறைவேறிவிட்டது என்பதை சாட்சி பகர்கின்றன. அது நடக்கும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. எனவே அது இந்நேரத்துக்கான வெளிச்சம். தேவனுடைய வார்த்தை அவ்வாறு உரைத்துள்ளது. உங்கள் பாரம்பரியங்களும் மற்றவைகளும் அவர்கள் தலையை ஆட்டிக்கொண்டு போய்விட்டார்கள் என்று வேதம் கூறுவது போல போஜன பீடங்கள் எல்லாம் வாதியினால் நிறைந்திருக்கிறது என்று வேதம் உரைத்துள்ளது. அப்படித்தான் அவர்கள் இருந்தனர். அவர்கள் அதை விசுவாசிக்க மறுத்து தங்கள் தலைகளை ஆட்டினர். பண்புள்ளோரே, நீங்கள் தெளிவாக உணர்கிறீர்களா? சகோதரரே, நீங்கள் அதை தெளிவாக உணர்கிறீர்களா? தேவர் உங்களுக்கு முன்னால் ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறதை நீங்கள் புறக்கணிக்கும் போது அவர்கள் செய்ததையே நீங்களும் செய்து கொண்டு உங்கள் ஸ்தாபன பாரம்பரிய வாந்திக்கு திரும்பிக் கொண்டிருப்பதை உணர்கிறீர்களா? நாய் தான் கக்கினதை தின்னவும் முதன்முறை அதற்கு குமட்டல் உண்டாக்கினால் இரண்டாம் முறையும் அது குமட்டல் உண்டாக்க வேண்டும். கத்தோலிக்க சபை ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு அந்த முதலாம் ஸ்தாபனம் சபைக்கு சுகவீனம் உண்டாக்கி இருந்தால் லூத்தரன், மெத்தோடிஸ்ட், இன்னும் மற்ற சபைகள், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், பெந்தேகோஸ்தே ஸ்தாபனங்களும் கூட சுகவீனம் உண்டாக்க வேண்டும். நாய் தான் கத்தினதை தின்னவும் பன்றி சேற்றிலே புரளவும் செய்கிறது. பாருங்கள், கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சில நிமிடங்களில் அதற்கு சென்று பார்க்க போகிறோம். பொய்யான ஒளி, பொய்யான ஒளியில் நடத்தல். பாருங்கள், உண்மையான ஒளியின் பொய்யான தோற்றம். அவர் ஒளி என்பதை அவர் நிரூபித்தார். ஏனெனில் அவர் சிறுபான்மையோரை கொண்டவராக இருந்தார். ஓ, என்ன, லட்சக்கணக்கானவர்கள் அவருக்கு விரோதமாக இருந்தனர். அவர் இங்கு உலகில் இருந்தார் என்று ஜனங்களில் ஆறில் ஒரு பங்கு கூட, தொண்ணூறில் ஒரு பங்கு கூட அறிந்திருக்கவில்லை. யூதர்களில் நூறில் ஒருவர் அல்லது ஐம்பது பேர்களில் ஒருவர் அல்லது நாற்பது பேர்களில் ஒருவர், அதை காட்டிலும் குறைந்த பேர்கள் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய சொந்த தேசத்தில் இருந்த மிக சொற்ப பேர்களே அவர் உலகில் இருந்ததை அறிந்திருந்தனர். அவர் இங்கிருந்ததை அறியாதவர்கள் அவர் போலியான ஒருவர் என்றே எண்ணினர். ஏனெனில் அவர்களுடைய ஸ்தாபனம் அவர்களுக்கு அவரை அப்படிப்பட்டவராக போதித்திருந்தது. பாருங்கள், ஆனால் அதே சமயத்தில் ஆதியாகவும் முதற்கொண்டு உரைக்கப்பட்ட உண்மையான ஒளியாய் அவர் இருந்து வருகிறார். அவர் அவர்களிடம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அவர் ஏற்ற காலத்தில் வாழ்கிறாரா என்றும் அக்காலத்திற்கென வாக்களிக்கப்பட்டிருந்த கிரியைகளை அவர் செய்து நிறைவேற்றினாரா என்றும் கண்டுகொள்ளும்படி கூறினார். ஆமேன். ஓ சகோதரனே, என்ன ஒரு முக்கியம் வாய்ந்த காரியமாக இது உள்ளது. நாம் மிகவும் முக்கியமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சரி என்று நிரூபித்தார். அவர்கள் வழிபடுவதாக உரிமை கோரின அந்த ஒளியாகத்தான் அவர் இருந்தார். அவர்கள் அந்த ஒளியை வழிபடுவதாக உரிமை கோரினர். இன்றைக்கும் அது அவண்ணமாகவே உள்ளது. அவர்கள் அதையே ஆராய்த்துக் கொண்டிருப்பதாக உரிமை கோருகின்றனர். பெந்தேகோஸ்தேக்காரர் அதை உரிமை கோருகின்றனர். அவர்கள்தான் அந்த நபர்கள் என்று உரிமை கோருகின்றனர். ஆனால் அவர்கள் காணக்கூடாதபடிக்கு மிகவும் குருடாய் உள்ளனர். ஏன்? அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு பொய்யான ஒளி தங்கள் மூங்கல் மேல் விடும்படி செய்துவிட்டனர். பாருங்கள், பாரம்பரியங்கள் என்பது சிலர் ஒன்றாக உட்கார்ந்து நாம் இதை செய்வோம், இதை செய்வோம், இதை செய்வோம், அதை செய்வோம் என்று தீர்மானிப்பதே. கர்த்தருக்கு சித்தமானால் அது ஏன் அப்படி நடக்க வேண்டியதாக இருந்தது என்பதை காணப்போகிறோம். கவனியுங்கள், அவருடைய கிரியைகளே ஜீவிக்கிற வார்த்தை. அவர் செய்தவை ஜீவிக்கிற வார்த்தையாக அமைந்து உலக தோற்றம் முதல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒளி அவரே என்பதை காண்பித்தது. அவரே அந்த ஒளி. அக்காலத்திற்கென வாக்களிக்கப்பட்டிருந்த வார்த்தையின் மேல் அந்த ஒளி பட்டு அதை ஜீவிக்க செய்து அது என்ன செய்யும் என்று வாக்களித்திருந்ததோ அதை நிறைவேற பண்ணினது. ஆனால் அவர்கள் அதை அதிகமாக திரித்திருந்ததால் அவர்களால் அதை காண இயலவில்லை. பாருங்கள், ஆனால் அவர் அந்த காலத்தின் ஒளியாக திகழ்ந்தார். அவர்கள் வழிபடுவதாக உரிமை கோரின ஒளி அவரே. சிருஷ்டி கர்த்தரையே அவர்கள் வழிபடுவதாக எண்ணியிருந்தனர். ஆனால் அவர்கள் பொய்யான ஒளியை வழிபட்டு வாழ்ந்து வந்தனர். இயேசு மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாயிரக் ஆராதனை செய்கிறீர்கள், நீங்கள் வார்த்தையை போதிக்கவில்லை என்றார். அவரே வார்த்தை, அவரே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருந்தார். அவர்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். இது கேட்கப்படும் எல்லா இடங்களிலும் அது வார்த்தை வெளிப்படுதல் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஓ, அவர்களோ, ஓ, எங்களிடம் வார்த்தை உள்ளது என்கின்றனர். காரணம், எவருமே வார்த்தையை ஒரு வேதாகமத்தை கையில் எடுத்து அப்படி கூறலாம். ஆனால் வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்படும் போதோ, காரணம் அவர்கள் பாருங்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்கின்றனர். ஆமையா, அவர்கள் வார்த்தை அனைத்தையும் விசுவாசித்தனர். சாத்தானும் கூட அப்படி செய்கிறான். அந்த பரிசேயர்கள் விசுவாசிக்கவில்லை என்று யார் அவர்களை குற்றப்படுத்த முடியும்? ஆனால் அவர்கள் அந்த நேரத்துக்கான வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் வேறு ஏதோ ஒன்றின் பளபளப்பின் ஒளியில் ஆராய்த்துக் கொண்டிருந்தனர். இன்றைக்கும் அவர்கள் அதைத்தான் செய்கின்றனர். புரிகிறதா? அவர்கள் லூத்தரின் பாரம்பரியங்களை அல்லது வெஸ்லியின் பாரம்பரியங்களை அல்லது மற்றவர்களின் பெந்தேகோஸ்தே பாரம்பரியங்களை கை கொள்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தை குறித்தென்ன? பரிசேயர்கள் தங்கள் பாரம்பரியங்களை கை கொண்டு வந்தனர். ஆனால் அவர்களுடைய பாரம்பரியங்களுக்கு பின்னால் உண்மையான தேவனுடைய வார்த்தை பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அது பிரகாசித்த போது அவர்களுடைய கண்களை குருளாக்கினது. அவர்களால் அதை காண முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் வேறு எதையோ கவனித்துக் கொண்டிருந்தனர். இன்றைக்கும் அது அவ்வாறே உள்ளது. தேவன் தாமே விசுவாசிக்க வேண்டிய ஜனங்களின் இதயத்தில் அதை உண்மையாக பதியும்படி அதை பதிய செய்வாராக. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாகிவிட்டது. என் மகன் பில்லிபால் தூக்கத்தில் பேசுவான், ஆனால் அவன் அடிக்கடி சொப்பனம் காண்பதில்லை. ஆனால் அன்றொரு இரவு அவன் கண்ட சொப்பனம் அவனை அசைத்தது. அவன் ஒரு சபையில் இருந்ததாக சொப்பனம் கண்டான். அப்பொழுது நான் அங்கு இன்னும் வராமல் இருந்தேனாம். நான் உள்ளே வந்தபோது என் கண்களில் இருந்து அக்னி ஜுவாலை புறப்பட்டு வந்ததாம். அப்பொழுது நான் நேரம் வந்துவிட்டது, முடிந்து விட்டது என்று கூறினேனாம். அப்பொழுது எல்லோரும் என்னால் முடியாது, என் பிள்ளைகள் என்று கூச்சலிட துவங்கினார்களாம். என் மனைவியும் கூட உணவு வேளையில் ஆசீர்வாதத்தை வேண்டிக் கொள்ளும்படி சாராளை ஜபம் செய்ய வைக்க என்னால் முடியவில்லை என்றாளாம். நான் போய் லாய்ஸையும் குழந்தையும் கொண்டு வர வேண்டும் என்று பில்லி கூறினானாம். அப்பொழுது நானோ, லாய்ஸ் இப்பொழுது வர முடியாது, இதை அறிந்து கொள்வதற்கு குழந்தையோ மிகவும் சிறியது, பில்லி நேரம் வந்துவிட்டது, நாம் போயாக வேண்டும் என்றேனாம். மேலும் நான் இப்பொழுது நள்ளிரவாய் உள்ளது, பொழுது விடுவதற்கு முன்பு இயேசு இங்கு இருப்பார், அவர் இங்கு இல்லாவிட்டால் நான் கிறிஸ்துவுக்கு கள்ள சாட்சி என்றேனாம். யாரோ ஒருவர் அந்த நிமிடத்தையும் மணி நேரத்தையும் எந்த மனிதனுமே அறியான் என்றாராம். நான் நிமிடத்தையோ அல்லது மணி நேரத்தையோ ஒருபோதும் கூறவில்லையே. நள்ளிரவிலிருந்து பொழுது விடுவதற்குள் எப்பொழுதாவது வருவார் என்றுதானே நான் கூறினேன் என்றேனாம். நான் தொடர்ந்து நான் போவோம் என்றேனாம். மேலும் நான், ஆனால் அந்த நேரத்தில் நாம் இருக்கிறோம், நாம் போவோம் என்றேனாம். நாங்கள் காரில் ஏறி மலையின் மேல் செல்ல துவங்கினோம். நாங்கள் மலையின் மேல் சென்ற போது ஆகாயத்தில் வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது போன்று அது காணப்பட்டது. ஆனால் பூமியின் மேல் இருண்டிருந்தது. நான் சாலையின் ஒருபுறம் சென்று என் கையை இந்த விதமாக உயர்த்தினதாக அவர் கூறினார். அப்பொழுதும் என் கண்களில் இருந்து அக்னி ஜுவாலை வந்து கொண்டே இருந்ததாம். அப்பொழுது நான், கர்த்தாவே, உமது கட்டளையின்படியே இதை செய்திருக்கிறேன். நான் இதை செய்ய வேண்டும் என்று நீர் என்னிடம் கூறினதால் நான் இதை செய்துள்ளேன். நீர் என்னிடம் கூறினபடியே நான் இவைகளை செய்துள்ளேன் என்று கூறினதாக அவன் சொன்னான். நான் ஒரு பெரிய கருங்கல் மலைக்கு செய்கை காட்டினேனாம். அப்பொழுது ஒரு ஒளியானது நூற்றுக்கணக்கான டன்கள் எடையுள்ள கைகளால் பெயர்க்கப்படாத பாறையை பிளந்து அது உருண்டு வந்ததாம். நானோ, தலையை திருப்பிக் கொள்ளுங்கள், பார்க்க வேண்டாம், இன்னும் சில நிமிடங்களில் அது முடிந்துவிடும் என்றேனாம். அப்பொழுது கல் உருண்டு அந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஒரு பரிசுத்தமான அமைதி நிலவினதாக அவன் கூறினான். நாம் நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாக இருக்கக்கூடும். பாருங்கள், அது முற்றிலும் வேதபூர்வமானது. நீங்கள் பாருங்கள், கைகளால் பெயர்க்கப்படாத கல் மலையிலிருந்து உருண்டு வருதல் ஆகையாளி நாட்களில் ஒன்றில் அந்த விதமாகத்தான் இருக்க போகிறது. நீங்கள் ஏதோ ஒன்றுக்காக கூச்சலிடப் போகிறீர்கள். நான் அவனிடம், அந்த நேரம் ஏற்கனவே வந்துள்ளது, தேவன் உன்னை ஒவ்வொரு நேரமும் சதா எச்சரித்துக் கொண்டே வந்திருக்கிறார் என்றேனாம். ஆம், மேலும் நான், அது என் சொந்த மகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த நேரம் இங்கு உள்ளது. அவர் என்னிடம் கூற சொன்னதை மாத்திரமே என்னால் கூற முடியும். அது இங்கு இருக்கும், அது இங்கு வந்துள்ளது என்றேனாம். அப்படித்தான் அந்த கல் இருந்ததாம். அப்பொழுது திடீரென்று அவர் கைகளால் பெயர்க்கப்படாத கல்லாக உருண்டு வந்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு தானியல் அதை கண்டான் என்று உங்களுக்கு தெரியும். பில்லிக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் அது கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு அனுப்பப்பட்ட ஒரு சொப்பனமாயிருந்தது. இப்பொழுது பாருங்கள், அவர்கள் ஆராதிப்பதாக உரிமை கோரும் அதே தேவனை அவர்கள் பரியாசம் பண்ணுகின்றனர். இன்றைக்கும் அதே காரணம் கொண்டு அதே காரியம் நடந்து கொண்டு வருகிறது. அவர்கள் வெளிச்சத்தில் வாழ்வதற்கு பதிலாக பொய்யான வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். பெரிய வெளிச்சத்துக்கு பிரகாசம் உண்டு. சரி, இன்றைக்கு நாம் எவ்விதமான இருளில் இருக்கிறோம் என்பதை பாருங்கள். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். கொலை, கற்பழிப்பு, போராட்டம், இவைகளை பாருங்கள், இவை நடந்து கொண்டிருக்கின்றன. பில்லி கிரஹாம் தன்னுடைய கடைசி கூட்டத்தில் இப்படி கூறினார் என்று நான் நினைக்கிறேன். அவர், இன்னும் 10 ஆண்டுகளில் கலிபோர்னியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள துப்பாக்கியை கையில் வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்நிலையை கட்டுப்படுத்த அப்பொழுது போதிய காவல்துறை சட்டத்திட்டங்கள் இருக்காது என்றாராம். ஜனங்களுக்கு பைத்தியம் பிடித்துள்ளது. துப்பாக்கியால் சுடுதல், கொலைகள், கற்பழிப்புகள் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாருங்கள், அது காட்டுமிராண்டித்தனமாய் பாருங்கள் தெருக்களில் சம்பவிக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் சோதோமின் காலமாகும். பாருங்கள், ஆனால் ஒரு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மாத்திரம் உற்று நோக்கினால், அவர்கள் மாத்திரம் வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து இந்த நேரத்தில் என்ன இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வார்களானால் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கண்டுகொள்வார்கள். இப்பொழுது அவர்கள் அந்த ஒளியை ஆராதிப்பதாக உரிமை கோருகின்றனர். அப்படித்தான் அவர்கள் அந்த ஒளியை ஆராதிப்பதாக முன்காலத்திலும் உரிமை கோரினர். ஆனால் அவர்கள் உண்மையான ஒளியை ஆராதிப்பதற்கு பதிலாக வேறொரு பொய்யான ஒளியை ஆராதித்து வந்தனர். பார்த்தீர்களா? அவரே அந்த உண்மையான ஒளி. கோட்பாடுகளும் பாரம்பரியங்களும் அவர்களுடைய குருடான நிலையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் உண்மையான ஒளியிலிருந்து அவர்களை திசை திருப்பிவிட்டன. உலகத்தின் ஒளியான இயேசுவின் மூலம் தேவன் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அந்த ஒளி தோன்றி அவருடைய காலத்துக்கு சரியாக அத்தனை நாட்களுக்கு அந்த வார்த்தையை ஜீவிக்கும்படி செய்தது. அவர் 70 வாரங்களுக்கு மத்தியில் சங்கரிக்கப்படுவார். அது உண்மை. அது அவருடைய தீர்க்க தரிசனத்தின் 3.5 ஆண்டு காலம். பிரபுவாகிய மேசியா வந்து தீர்க்க தரிசனம் உரைப்பார். இது 3.5 நாட்கள். அதன் பிறகு அவர் பாவ நிவாரண பலியாக சங்கரிக்கப்படுவார். அது உரைக்கப்பட்ட விதமாய் அப்படியே நடந்தது. அவர் 3.5 ஆண்டுகளாக பிரசங்கித்தார். தாவீது, என் தேவனே ஏன் கைவிட்டு, 22 சங்கீதம். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை பரிகாசம் பண்ணி தலையை துலுக்குகிறார்கள் என்று அந்த சங்கீதத்தில் கூறினான். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு 850 ஆண்டுகளுக்கு முன்பு தாவீது இந்த சங்கீதத்தை ஆவியில் பாடினார். அது தீர்க்க தரிசனமாக கருதப்பட்டது. அந்த பலி சிலுவையில் தொங்கி அவருடைய கைகள் உருவ குத்தப்பட்டிருந்த அதே நேரத்தில் அவர்கள் என் கைகளையும் கால்களையும் உருவ குத்துகிறார்கள் என்னும் அதே சங்கீதத்தை தேவாலயத்தில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பாருங்கள், அங்கு பார்த்தீர்களா? அப்பொழுது ஏன் அவர்கள் பொய்யான ஒளியில் வாழ்ந்து கொண்டிருந்தனர்? அவர் உண்மையான ஒளியை காணவில்லை. புத்தியுள்ள ஒரு நபர் அப்படி செய்கிறதை நீங்கள் யூகித்து பார்க்க முடிகிறதா? புத்தியுள்ள நபர் அடித்தளத்துக்கு ஓடி சென்று கதவுகளை அடைத்துக் கொண்டு இருளில் உட்கார்ந்து நான் வெளிச்சத்தை காண மறுக்கிறேன் என்று கூறுவான் என்று என்னால் எப்படி நினைத்து பார்க்க முடியாதோ, அப்படித்தான் இதுவும். அது பைத்தியமாக கருதப்படும். ஒரு மனிதன் இது வேதத்தில் வாக்குத்தம் செய்யப்பட்டுள்ளதையும் அது அவனுக்கு முன்பாக உயிர் பெற்று வெளிப்படுவதையும் கண்ட பின்பும் அவனுடைய ஆவிக்குரிய தன்மையை எங்கோ நழுவவிட்டு இதை புறக்கணிக்கும் கோட்பாடுகளிலும் மற்றவைகளிலும் தொடர்ந்து நிலைத்திருப்பது என்பது ஆவிக்குரிய பிரகாரம் கடமை தவறுதலாகும். அது முற்றிலும் உண்மை. இதோ அவர் உலகத்துக்கு ஒளியாயிருந்தார். உலகமோ அவரை, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், தமக்கு சொந்தமானவர்களோ அவரை அறியவில்லை. அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், உலகம் அவரால் உண்டானது, உலகமோ அவரை அறியவில்லை. பாருங்கள், ஆனால் அவரை அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய குமாரர்களாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஞாபகம் கொள்ளுங்கள், நாம் நேற்றைய வெளிச்சத்தில் வாழ முடியாது. நேற்றைய வெளிச்சமோ போய்விட்டது, அது இனிமேல் இருக்காது. நேற்றைய வெளிச்சம் அது ஒரு நினைவாக மாத்திரமே உள்ளது. நேற்றைய சூரிய வெளிச்சம் கடந்து போய் ஒரு நினைவாய் அல்லது சரித்திரமாகிவிட்டது. நாம் நேற்றைய சூரிய வெளிச்சத்தில் இன்று வாழ முடியாது, முடியவே முடியாது. அதே விதமாகத்தான் அது அதே சூரியனாய் இருந்த போதிலும் அதே சூரியன் அது அறுப்புக்கென்று தானியத்தை முதிர்வடைய செய்வதற்கென ஒவ்வொரு நாளும் தன் பலத்தை சற்று அதிகமாக அளிக்கிறது. பாருங்கள், இன்று சூரியன் தோன்றும் போது சற்று அதிகம் பலமுள்ளதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதன் பலம் சிறிது சிறிதாக அதிகரித்து முடிவிலே அங்குள்ள தானியத்தின் விதையை மறிக்க செய்து அதிலிருந்து முதலில் சீவனை தோன்ற செய்கிறது. பிறகு அது சிறிது சிறிதாக அதிகரிக்கிறது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அதை அறுவடை செய்யும் நேரம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் பிரகாசிக்கும் அதே சூரியன் அந்த பனியை உருக்கி பயிருக்கு தண்ணீர் அளிக்கிறது. அது அதே சூரியன். ஆனால் அந்த முதிர்வடையாத கோதுமை ஜூன் மாதம் வெயிலில் வாழ முடியாது. பாருங்கள், அதனால் முடியாது. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அதன் வெப்பம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அந்த சூரிய வெப்பத்தை தாங்கிக் கொள்ள கோதுமை சற்று முதிர்வடைந்திருக்க வேண்டும். அதுதான் இன்றைய தொல்லையாய் உள்ளது. முற்பிதாக்களின் காலத்தில், லூத்தர், வெஸ்லி இவர்களின் காலத்தில் விதைக்கப்பட்ட விதை வளராமல் சிறிதாகவே உள்ளது. அதனால் சூரியனை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. சூரியன் அதை கொன்று போடுகிறது, அது வளர மறுக்கிறது. பாருங்கள், அது தண்டிலிருந்து வெளியே இங்கு வந்து தனக்கென்று சிறு காரியங்களை உண்டு பண்ணிக் கொண்டு உமியாகிவிட்டது. அதில் ஜீவன் இல்லை. சூரிய வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தோறும் தானியம் முதிர்வடைந்து பலனை அடைய வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் கவனிப்போம். நாம் சபை காலங்களை கவனிப்போம். 7 சபை காலங்கள் உள்ளன. இந்த சபை காலங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர் அவர்களிடம் எப்படி கூறினார் என்றும், நாம் வாழும் இந்த கடைசி நேரத்தில் தானியம் எவ்வாறு முதிர்வடையும் என்று அவர் கூறினார் என்பதை கவனியுங்கள். எனவே சபைகளும் அதே காரியத்தை செய்ய வேண்டும். பாருங்கள், சபைகள் இப்பொழுது பாருங்கள், லூத்தர் ஒரு விதையை விதைத்தார். லூத்தரிடம் இருந்த விதையை அவர் விதைத்தார். சரி, வெஸ்லியும் அப்படி செய்தார். பெந்தேகோஸ்தேக்காரரும் அப்படி செய்தனர். அவ்வாறே பாப்டிஸ்டுகளும் நசரீன்களும். ஆனால் நீங்கள் பாருங்கள், லூத்தர் திரும்பி சென்று முதலாம் ஸ்தாபனமாகிய கத்தோலிக்க ஸ்தாபனத்தின் வெளிச்சத்தில் வாழ மாட்டார். இல்லை ஐயா, அவர் வேறொரு வெளிச்சம், அது தேவன் ஒன்றை முதிர்படைய செய்வதாகும். அந்த லுத்தரன் எழுப்புதலின் விளைவாக ஒரு சிறுபான்மையோர் தோன்றினர். அதை தொடர்ந்து வெஸ்லி எழுப்புதல் உண்டானது. இவர்கள் திரும்பி சென்று லுத்தரன்கள் செய்ததை செய்ய முடியவில்லை பாருங்கள். அதை தொடர்ந்து பெந்தேகோஸ்தேக்காரர் தோன்றினர். அதன் பின்னர் பெந்தேகோஸ்தேக்காரர்களும் அதையே செய்து ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு உமியாக ஆனார்கள். கவனியுங்கள், ஆனால் தானியமோ சென்று கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நாம் வேறொரு காலத்தில் இருக்கிறோம். அவர்கள் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர்? தானியம் முதிர்வடைந்துள்ளது என்பதை அவர்கள் ஏன் காண மறுக்கின்றனர்? இந்நாளுக்கென வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை இங்குள்ளது. அவர்கள் ஏன் அதை காண்பதில்லை? ஏனென்றால் அவர்கள் லூத்தரன் பளபளப்பிலும், வெஸ்லியன் பளபளப்பிலும், பாப்டிஸ்ட் பளபளப்பிலும், பெந்தேகோஸ்தே பளபளப்பிலும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் வேறொரு வெளிச்சத்தின் பளபளப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தினால் தான் தேவன் அவர்களுக்கு வாக்களித்தபடி முழு வார்த்தையும் உறுதிப்படுத்தும் போது அந்த வெளிச்சத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏழு முத்திரைகள் அங்கு முழு ரகசியமும் வெளிப்படுத்தப்பட்டன. அவர் திரும்பி வந்து ஏன் இந்த ரகசியங்கள் அவ்விதமாக மறைக்கப்பட்டிருந்தன என்பதை எடுத்துக் கூறினார். இருப்பினும் அது வெளிப்பட்ட போது அவர்கள் முன்னை காட்டிலும் அதிக தூரம் விலகி சென்று விட்டனர். அவர்களுக்கு சாக்கு போக்கு கிடமில்லை. தேவன் ஆவியினால் வெளிப்பாட்டினால் இதை செய்துள்ளார். அவர் விஞ்ஞானத்தின் மூலமாகவும் மற்றவர்களின் மூலமாகவும் அது உண்மை என்று இது உண்மை என்று பிழையற்ற விதத்தில் நிரூபித்தார். இருப்பினும் அவர்கள் பெந்தேகோஸ்தே வெளிச்சத்தின் பளபளப்பில் வாழ தலைப்பட்டு நான் அசம்பிளிஸ், நான் ஒருத்துவம், நான் தேவனுடைய சபை, நான் இது என்று சொல்லிக் கொள்கின்றனர். பாருங்கள், அவர்கள் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த வெளிச்சத்தின் பளபளப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் லூத்தரன் வெளிச்சத்தின் பளபளப்பில், வெஸ்லி, பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், ஏதோ ஒரு விதமான நசரின் வெளிச்சத்தின் பளபளப்பில், வேறொரு வெளிச்சத்தின் பளபளப்பில் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு அவர்களை தொடர்ந்து உண்மையாகவே பிரகாசித்த வெளிச்சத்தை ஏற்க மறுத்தவர்களின் வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்படி நீங்கள் பொய்யான ஒளியில் வாசம் பண்ணுகிறீர்கள். நான் இதை பயபக்தியோடு கூறுகிறேன். பாருங்கள், உங்களை புண்படுத்தல், உங்களை விழிக்க செய்யவே நீங்கள் பொய்யான ஒளியில் வாசம் பண்ணுகிறீர்கள். இயேசு, நீங்கள் குருடாயிருந்து குருடருக்கு வழிகாட்டுகிறீர்களா என்றார். அவர்கள் வழிகாட்ட முடியாது, அவர்களிடத்திலோ அதை செய்யாதீர்கள் என்று அவர் கூற முயன்றார். அவர்களை விட்டுவிடுங்கள், குருடன் குருடருக்கு வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விடுவார்கள் என்றார். அந்த நேரத்துக்குத்தான் நானும் வந்திருக்கிறேன். அவர்கள் தடுமாறப் போகிறார்கள் என்றால் என்னால் அதற்கு உதவி செய்ய முடியாது. என்னால் முடிந்த அனைத்தையும் நான் செய்துவிட்டேன். நான் சரியானபடி செய்துவிட்டேன். கர்த்தாவே, உமது கட்டளையின்படி நான் இதை செய்துள்ளேன். அதற்கு நீரே சாட்சி. 1933 ஆண்டில் அந்த நதியில் நீங்கள் காணும் அந்த ஒளி பிரகாசித்த அன்று முதற்கொண்டு அது இத்தனை ஆண்டுகளாக இந்த குடாரத்தில் உங்களுக்கு சாட்சியாக இருந்து வருகிறது. அது உரைத்த அனைத்தும் நிறைவேறினது. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. குருடருக்கு குருடர் வழிகாட்டி கொண்டிருக்கட்டும். நான் அந்த நேரத்துக்காக காத்துக் கொண்டிருப்பேன். அவர் இந்நாட்களில் ஒன்றில் வருவார். கவனியுங்கள், லூத்தரின் வெளிச்சத்தின் பளபளப்பில் வாழ்ந்து கொண்டிருத்தல், வெஸ்லியின் வெளிச்சத்தின் பளபளப்பில் வாழ்ந்து கொண்டிருத்தல், முன்காலத்து வெளிச்சத்தின் பளபளப்பில் வாழ்ந்து கொண்டிருத்தல். ஆகையால் தான் அவர்களால் இப்பொழுதுள்ள உண்மையான வெளிச்சத்தை காண முடிவதில்லை. அவர்கள் சில நிமிடங்கள் நின்று வேதத்தை எடுத்து படிப்பார்களானால் இதுவே இந்நேரத்துக்கென வாக்களிக்கப்பட்டுள்ள வெளிச்சம் என்பதை கண்டுகொள்வார்கள். நாம் இன்னும் ஒரு நிமிடத்தில் இந்த காரியங்களில் சிலவற்றை பார்க்கும்படி எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இவை நடக்கும் என்று அவர் மல்கியா 4 வாக்களித்துள்ளார். இவை நடக்கும் என்று அவர் வேதம் முழுவதும் வாக்களித்துள்ளார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை கவனியுங்கள், அவர்கள் நமக்கு முன்னடையாளமாய் உள்ளனர். அவர்கள் பிரயாணத்தில் கவனியுங்கள், மன்னாவை புசித்தனர். அது அவர்களுடைய வெளிச்சம், ஜீவனாக அவர்களுக்கு பலத்தையும் ஜீவனையும் அளித்தது. சரியா? இஸ்ரவேல் ஜனங்களால் நேற்று விழுந்த மன்னாவை புசிக்க முடியவில்லை. அது அடுத்த நாள் புழுபுடுத்து கெட்டு போனது. அது அழுகி போய்விட்டது. அது அவர்களுக்கு உபயோகம் இல்லாமல் போனது. அவர்கள் அதை புசித்தால் செத்து போவார்கள். அவர்களை நேற்று உயிரோடு வைத்த அந்த மன்னா இன்று அவர்களை கொன்றுவிடும். அது புழுபுடுத்து கெட்டு போனதாக வேதம் கூறியுள்ளது. அவர்கள் புது மன்னாவை ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும். ஆமே. அது என்ன? லூத்தரின் மன்னா, வெஸ்லி, இன்னும் முன்காலத்தவர்களின் மன்னாவினால் வாழ்கின்ற நீங்கள் புழுத்த மன்னாவை புசிக்கிறீர்கள். அது ஆவிக்குரிய விதமாய் உங்களை கொல்லுகின்றது. அது உங்களை கொல்லுகிறது. உங்கள் பாரம்பரியத்தில் மறித்தவர்களாயிருக்கின்றீர்கள். நேற்றைய லூத்தரின் மன்னா மெத்தோடிஸ்டுகளுக்கு கிரிய செய்யாது. மெத்தோடிஸ்ட் மன்னா பெந்தேகோஸ்தேக்காரருக்கு கிரிய செய்யாது. பெந்தேகோஸ்தே மன்னா இன்றைக்கு கிரிய செய்யாது. நான் கூறுவதன் அர்த்தம் புரிகிறதா? ஒவ்வொரு நாளும் அது புதிதாக வர வேண்டும். அப்படித்தான் அது சபை காலங்களில் வந்துள்ளது. லூத்தரின் மன்னா நீதிமானாக்கப்படுதலின் செய்தியாயிருந்தது. வெஸ்லியின் செய்தி பரிசுத்தமாக்கப்படுதலின் வெளிப்படுத்தலாயிருந்தது. பெந்தேகோஸ்தே வரங்கள் புதுப்பிக்கப்படுதலாயிருந்தது. ஆனால் இதுவோ தலைக்கல்லை அறிமுகப்படுத்துதல். கடைசி நாள் மனவாட்டி மரம். இது மற்ற அனைத்துக்கும் வித்தியாசமாய் உள்ளது. இருப்பினும் முதிர்வடைவதற்கு இது அதே வெளிச்சம், இன்றுள்ள அதே சூரிய வெளிச்சம். ஜூலை மாதத்தில் அறுவடைக்கென்று தானியத்தை முதிர்வடைய செய்வது போல. நான் கூறுவதன் அர்த்தம் புரிகிறதா? இப்பொழுது டிசம்பர் மாதத்தில் உள்ள சூரிய வெளிச்சம் ஜூலை மாதத்தில் இருந்தால் பயனில்லை. அது அதிக வெப்பம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கோதுமை வளர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது. ஆமேன். நிச்சயமாக அது அப்படித்தான் உள்ளது. ஆனால் இப்பொழுது அதனால் அதிக வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அப்பொழுது முடியும். அதுபோல் காலம் அப்பொழுது ஏற்றதா இல்லை. ஆனால் இப்பொழுது உள்ளது. நீங்கள் தேவனுடைய இயற்கைக்கு விரோதமாக போக முடியாது. அவர் அதற்கென்று ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்துக்கு விரோதமான எதுவும் பயிரை கொன்றுவிடும். நீங்கள் தேவனுடைய உரைக்கப்பட்ட பிரமாணங்களின்படியே செல்ல வேண்டும். அவருடைய வார்த்தையே அவருடைய பிரமாணம். எந்த ஒரு பிரமாணமும் உரைக்கப்பட்ட வார்த்தையாகும். வார்த்தை என்பது வெளிப்படுத்தப்பட்ட சிந்தையாய் உள்ளது. புரிகிறதா? இப்பொழுது நாம் அது உண்மை என்பதை நாம் அறிவோம். ஒரு தரிசனம் என்பது என்ன? நடக்கப்போகும் ஒரு நிகழ்ச்சியை முன்கூட்டி அறிவிக்கும் தேவனுடைய வார்த்தை. தீர்க்க தரிசிகளுக்கு உண்டான தரிசனம், இயேசுக்கு, பவுலுக்கு, இன்னும் மற்றவர்களுக்கு உண்டான தரிசனம் அனைத்தும் இந்நாளில் என்ன நடக்கும் என்பதை முன்னறிவிப்பவையாகும். அவ்வாறு முன்னறிவிக்கப்பட்டது இப்பொழுது நிறைவேறி வெளிப்படுகிறதை நாம் காண்கிறோம். ஆனால் ஜனங்களோ அதை அடையாளம் கண்டுகொள்வதே இல்லை. நான் கூறுவதன் அர்த்தம் புரிகிறதா? இப்பொழுது நேற்றைய மன்னா இங்கே பாருங்கள். ஒவ்வொரு முறையும் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்குக்கு பிரயாணம் செய்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? நீங்கள் அதை கவனித்தீர்களா? கவனியுங்கள், சபை காலங்களும் அதைத்தான் செய்தன. என்ன? சூரியன் கிழக்கில் தொடங்கினது. நாகரிகமும் ஜனங்கள் வாழ்வதற்கென தேவனால் உரைக்கப்பட்டு உண்டாக்கப்பட்ட ஒளியாகிய சூரியனுடன் கூட பிரயாணம் செய்தது. அது சூரியனை பின்தொடர்ந்தே வந்தது. அது எங்கு சென்றது என்று பாருங்கள். நீங்கள் பிறந்தது முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையும் சூரியனை போன்றதே. சூரியன் அஸ்தமிப்பது போல் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பிறப்பிலிருந்து வளர்ந்து அஸ்தமிக்கிறது. மனிதன் எப்பொழுதுமே மேற்கு நோக்கிய பிரயாணம் செய்து வந்திருக்கிறார். நமக்குள்ள மிக பழமையான நாகரிகம் சீனா போன்ற கிழக்கு நாடுகளில் தோன்றினது. கவனியுங்கள், அது மேற்கு நோக்கி பிரயாணம் செய்கிறது. அது இப்படி படிப்படியாக மேற்கு நோக்கி பிரயாணம் செய்வது போல சபை காலங்களும் தேவனுடைய குமாரனை பின்தொடர்ந்து அதே விதமாக பிரயாணம் செய்துள்ளது. கவனியுங்கள், பவுல் ஆதி சபை கிழக்கில் தொடங்கினது. அது அங்கிருந்து கடலை தாண்டி ஜெர்மனிக்கு சென்றது. அது மூன்று இழுப்புகளை உண்டாக்கியுள்ளது. இங்கே கவனியுங்கள், அது ஆசியாவிலிருந்து பாலஸ்தீனாவிலிருந்து கடலை தாண்டி ஜெர்மனிக்கு சென்றது. அது லூத்தர். அது லூத்தரிலிருந்து ஆங்கில கால்வாயை தாண்டி இங்கிலாந்தில் உள்ள வெஸ்லியை அடைந்தது. அது வெஸ்லியிலிருந்து மேற்கு கடற்கரைக்கு தாண்டி அமெரிக்க ஐக்கிய நாடுகளை அடைந்தது. அது இன்னும் தொடர்ந்து சென்றால் கிழக்கு மறுபடியும் வர வேண்டும். இதுவோ ஏற்கனவே சாயங்கால நேரமாய் உள்ளது. சபை காலங்கள் எப்படி தாண்டி சென்றன என்பதை கவனியுங்கள். லூத்தர் முதலில் ஆதிகாலத்தில், பவுல் பிறகு வரிசையில் அயர்லாந்துக்கு வந்து, அதாவது இரேனியஸ் முதலானோர் பிரான்ஸ் நாட்டுக்கு வருதல், அங்கிருந்து ஜெர்மனிக்கு, பிறகு இங்கிலாந்துக்கு, தொடர்ச்சியாக மேற்கு நோக்கி செல்லுதல். இதற்கு மேலே நாம் செல்ல முடியாது. இது கடைசி காலமாய் உள்ளது. இந்த கடைசி காலத்தை குறித்து வேதம் என்ன கூறுகிறது பாருங்கள். பூகோள சம்பந்தமாகவும் வரிசிக்கிரமமாகவும் எந்த பக்கம் நீங்கள் பார்த்தாலும் முதலில் வேத பூர்வமான ஆதாரங்களை நாம் பார்க்க வேண்டும். உண்மையாகவே முதலாவது வேத பிரகாரமானது, அதன் பிறகு சரித்திர பிரகாரமான அத்தாட்சி. நீங்கள் எப்படி பார்த்தாலும் நாம் முடிவில் கடைசி சபை காலத்தில் இருக்கிறோம். கவனியுங்கள், அது முன்னேறி செல்ல செல்ல படிப்படியாக பலமடைந்தது. அவ்வாறே சிறுபான்மையினோரை கொண்ட சபை நீதிமானாக்கப்படுதல் என்பதிலிருந்து பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆகியவைகளுக்கு வளர்ந்து இப்பொழுது வரப்போகும் தலைக்கல்லுக்கு தன்னை உருவகப்படுத்திக் கொண்டுள்ளது. இதற்கு பிறகு ஸ்தாபனம் எதுவும் இருக்காது. இது இருக்கவே இருக்காது. பாருங்கள், இருக்க முடியாது. பாருங்கள், நாம் மேற்கில் இருக்கிறோம். இந்த முன்னடையாளங்கள் இன்னும் மற்றவைகள் மூலம் உங்களுக்கு காண்பிப்பதற்கென இந்த மூன்று தாண்டுதல்கள், மூன்று இழுப்புகளை பாருங்கள். நாம் எவ்வாறு முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் இன்றிரவு காண்போம். பாருங்கள், பாருங்கள், சூரியன் குமாரனை போல் பிரயாணம் செய்துள்ளது. குமாரன் சூரியனை போல பிரயாணம் செய்துள்ளார். சபையும் ஏழு சபை காலங்களின் வழியாக அவ்வாறே பிரயாணம் செய்து வந்துள்ளது. நாகரிகம் மேற்கு வந்துவிட்டது, சபையும் மேற்கு வந்துவிட்டது. நாம் இன்னும் தொடர்ந்து செல்வோமானால் மறுபடியும் கிழக்கு வந்துவிடுவோம். நீங்கள் மேற்கு கடற்கரை விட்டால் மறுபடியும் சீனா, ஜப்பான் நாடுகளை அடைவீர்கள். நீங்கள் 7000 மைல்கள் பிரயாணம் செய்தால் மறுபடியும் கிழக்கை அடைந்து விடுவீர்கள். எனவே கிழக்கும் மேற்கும் சந்தித்து விட்டன. அவ்வளவுதான், நாமோ முடிவில் இருக்கிறோம். இது வேற எதுவும் விடப்பட்டிருக்கவில்லை. இன்று நடந்து கொண்டிருக்கும் அதே காரியம்தான் முன்பும் நடந்தது. முன்பு கிழக்கில் சந்தித்தது இப்பொழுது மேற்கில் சந்திக்கிறது. ஜனங்கள் வெளிச்சத்தின் பளபளப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பதோ உண்மையான வெளிச்சம் வரும் என்றும் அது புறக்கணிக்கப்படும் என்பதையே அது காண்பித்துள்ளது. ஏனென்றால் அவர்கள் வெளிச்சத்திற்கு பதிலாக பளபளப்பையே பெற்றுக் கொண்டனர். ஓ, செபுலோன் நாடும் நத்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே பெரிய வெளிச்சம் உண்டானது. புறஜாதியாருடைய நாடாகிய கலிலேயாவிலே இது ஏழாம் சபையின் காலம். ஒவ்வொரு முறையும் கிழக்கிலே பிரகாசித்த அதே சூரியன் தான் மேற்கிலும் பிரகாசிக்கிறது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். காலங்களோடும் இருந்த அதே ஆவிதான் இப்பொழுதும் இருக்கிறது, அதே சூரியனை போல. ஆனால் வித்தியாசம் என்ன? அறுவடையின் காலத்தில் தானியம் முதிர்வடைவது போல் இப்பொழுது உள்ள அதே சூரியன் தான் இலையுதிர் காலத்தின் போது தானியத்தை முதிர்வடைய செய்கின்றது. பாருங்கள், அது என்ன? அது இந்த சூரியனும் அதற்கு கூடுதலாக என்ன இருக்க வேண்டுமோ அது இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் அவர்கள் பெற்றிருந்ததற்கு கூடுதலாகவே இது உள்ளது. அதே சமயத்தில் அவர்கள் வளர்ச்சி அடையாத நிலையில் முன்காலத்தில் வாழ தலைப்பட்டு இருளடைந்த ஸ்தாபன அடித்தளத்துக்கும் கோட்பாடுகளுக்கும் சென்று திரையை கீழே இழுத்துவிட்டு இதை நான் காண மறுக்கிறேன், இதெல்லாம் அர்த்தமற்றது என்கிறார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசிப்பதாக உரிமை கோரும் அதே வேதாகம் தான் பரிசுத்த ஆவியினால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு இந்த கடைசி நாட்களில் வெளிச்சத்தை கொண்டு வந்துள்ளது. நீங்கள் கவனித்தீர்களா? மல்கியாவில் அவர் கூறியுள்ள பிதாக்களின் விசுவாசத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளின் விசுவாசத்தை பிதாக்களிடத்திற்கும் என்பதை எவ்வாறு வெவ்வேறு காலங்களில் பகிர்ந்தளித்தார் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். பாருங்கள், அக்காலத்தில் பகிர்ந்தளித்த அதே ஆவிதான் இக்காலத்திலும் பகிர்ந்தளித்தது, அதே காரியம். பாருங்கள், ஆனால் ஒன்றுக்கொன்று மாறாக காரணம் ஏன்? கிழக்கும் மேற்கும் சந்தித்து விட்டது. நம்முடைய முன்னிலையில் அப்படியே, அதே சமயத்தில் அவர்களோ அதை காண்பதில்லை. ஏன்? அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டும் குருடர்கள். அவர்கள் எல்லோரும் குழியிலே விழுவார்கள் என்று இயேசு கூறினதில் வியப்பொன்றும் இல்லையே. மற்ற காலங்களில் இருந்த வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை பிரதிபலித்தது. பாருங்கள், இன்றைக்குள்ள சூரியன் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் அறுவடையின் போது சூரியன் எப்படி இருக்கும் என்பதை பிரதிபலிப்பதாய் அமைந்துள்ளது. அவ்வாறு மார்ட்டின் லூத்தர், வெஸ்லி, சாங்கி, பின்னி, நாக்ஸ், கால்வின், மோடி இன்னும் மற்ற மகத்தானவர்கள் முன்காலத்தில் பெற்றிருந்த வெளிச்சம், பாப்டிஸ்ட் சபையின் ஜான் ஸ்மித், காம்பலைட் சபையின் அலெக்சாண்டர் காம்பல், கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று அழைக்கப்படும் கிறிஸ்தவ சபை, இன்னும் அவர்கள் தங்களுக்கு என்ன என்ற பெயர் வைத்துக் கொண்டுள்ளார்களோ முன்காலங்களில் இருந்த அவர்கள் அனைவரும் முடிவில் என்ன இருக்கும் என்பதையே அவர்களுடைய காலங்களில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தனர். அதன் பிறகு அந்த ஸ்தாபனங்களுக்கு பிறகு வந்த பிள்ளைகள் என்ன செய்தனர்? அவர்கள் தண்டில் நிலைத்திருக்கவில்லை. அதிலிருந்து அவர்கள் உமியை உண்டாக்கிக் கொண்டனர். அதிலிருந்து ஜீவன் புறப்பட்டு வந்துவிட்டதால் அதற்கு பிறகு அதில் ஜீவன் இல்லை. நீங்கள் அந்த உமியை எடுத்து அதை இங்கே தரையில் நட்டால் அது அங்கேயே கிடந்து அழுகி போய்விடும். எனவே அவர்கள் நாட்களில் இருந்து அழுகி போன மன்னாவையை நீங்களும் புசிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அறுவடையோ ஆயத்தமாய் உள்ளது. இயேசு ஒரு மேஜையின் மேல் ஆகாரத்தை வைத்திருக்கிறார். அதிலிருந்து தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவர் இன்று இங்கிருக்கிறார் என்று சுவிசேஷ வெளிச்சத்தால் ரூபகாரப்படுத்தப்பட்ட பரிபூர்ணமான அந்நாளுக்கான ஆகாரத்தை புசிக்கிறார்கள். ஆமென். பரிசுத்தவான்கள் அப்பத்தை புசிக்கின்றனர். சற்று யோசித்து பாருங்கள். நேற்றைய பழைய உமியை பாருங்கள். நீங்கள் விதைப்பதில்லை, அது அழுகி போனது. அது நிலைக்காது, அது தரித்திருக்க முடியாது. இல்லை ஐயா, அதனால் ஒரு உபயோகமும் இராது, அது வளராது. ஜீவன் அதை விட்டு சென்று விட்டது. வார்த்தையே ஜீவன், அது உண்மை. பூமி விழுந்து விடுகிறது, அந்த பழைய பதர் விழுந்து விடுகிறது. அது போன்றவை, அது ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு விழுந்து விடுகிறது. அது ஜீவனுடன் செல்ல மறுக்கிறது. ஆனால் வெளிச்சம் அதை ரூபகாரப்படுத்துகிறது. ஓ என்ன! ஆமையா, நேற்றைய தினத்தினுடைய ஓ என்ன! அதை நாம் எவ்வளவாக காண வேண்டியவர்களா இருக்கிறோம் பாருங்கள். நேற்று அழுகி போனவைகளை இன்று புசிக்காமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? அதில் புழுக்கள் உள்ளன. நானோ இவைகளை வேகமாக நெளியும் சிறு வாழ் புழுக்கள் என்று அழைப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? எனக்கு தெரியாது. எனக்கு புழுக்களை பற்றி அவ்வளவாக தெரியாது. ஆனால் அவைகளை நாம் வால் புழுக்கள் என்று அழைக்கிறோம் என்று மாத்திரம் எனக்கு தெரியும். ஏதாவது ஒன்று அழுகி போனால் அதில் வாழ்புழு உடனே நுழைந்து விடுகிறது. பாருங்கள், அப்பொழுது அது வேண்டாம் என்று நான் தள்ளிவிடுகிறேன். உங்களுக்கு அழுகி போன ஆகாரம் திருப்தி அளித்தால் போய் புசியுங்கள். ஆனால் எனக்கு வேண்டாம். ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், நீங்களோ பின்ன ஏன் நேற்றது நல்லதாக இருந்தது என்று கேட்கலாம். தொடக்கத்தில் கோதுமையின் மேலிருந்த மேல்வோடு கோதுமை மணியில் நிலைத்திருந்தால் அது கோதுமை மணியை விளைய செய்யும் என்று மாத்திரம் நீங்கள் அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே. அதுதான் நேற்றைய கோதுமை பூ உண்டாக காரணமாயிருந்தது. ஆனால் அது கோதுமை மணியிலிருந்து தன்னை பிரித்துக் கொண்டால் கோதுமை மணி முதிர்வடையாது, அப்பொழுது மறிக்கிறது. புரிகிறதா? ஆனால் அது ஜீவனை அளிக்கும் செயல்முறையில் ஈடுபட்டு அது மறிக்கும் போது வேறொன்றுடன் கலந்து கோதுமை மணியை தோன்ற செய்கிறது. அது அப்படி செய்யாவிட்டால் கோதுமை மணி எங்கிருந்து வந்தது? ஆமே, இது உங்களுக்கு புரிகிறதா? ஒருமுறை இங்கிலாந்து நாட்டு ராணி காகித தொழிற்சாலைக்கு சென்றிருந்தது போல அந்த தொழிற்சாலையை அவள் சுற்றி பார்க்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தாள். எனவே அவர்கள் தொழிற்சாலையை அவளுக்கு காண்பித்தனர். அது அநேக ஆண்டுகளுக்கு முன்பு. அவர்கள் காகித குடமினால் காகிதத்தை தயாரிக்க தொடங்கினதற்கு முன்பு. எனவே அவர்கள் பாருங்கள், சற்று கடித்து அவள் அழுக்கு கண்டை துணிகள் குவிக்கப்பட்டிருந்த அறையை கண்டாள். அப்பொழுது அவளோ, இதெல்லாம் எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள், இதெல்லாம் என்ன ஓ என்றாள். அப்பொழுது தொழிற்சாலையின் தலைவர், இந்த அழுக்கு கண்டை துணிகளில் இருந்துதான் காகிதம் தயாரிக்கப்படுகிறது என்றார். அவள், இதிலிருந்து காகிதமா என்று வியப்புடன் கேட்டாள். அவரோ ஆம் என்றார். அவளால் அதை நம்பவே முடியவில்லை. அவள் சென்ற பிறகு அந்த மனிதன் அதே அழுக்கு கண்டை துணிகளை எடுத்து ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி முறையை உபயோகித்து, உங்களுக்கு தெரியுமா, சுத்தமான காகிதத்தை அதிலிருந்து உற்பத்தி செய்து ஒரு குறிப்பிட்ட செய்முறையினூடாக தயாரித்த காகிதத்தில், அதாவது அதில் அவள் உருவத்தை பதித்து அவள் அழுக்கு கண்டை துணி என்று அழைத்ததில் அவளை பிரதிபலித்து அதை அவளுக்கே அனுப்பி வைத்தார். இப்பொழுது அதுதானது நேற்று செத்து போன செய்தியான செய்தி, வெஸ்லியின் செய்தி, வெண்டேகோஸ்தேக்காரன் செய்தி ஆகியவை தேவனுடைய பரிசுத்தாவினுடைய உபகாரப்படுத்தும் வார்த்தையினுடைய உற்பத்தி முறையின் வழியாக செல்லுமானால் அது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் ஒன்றாய் வெளிவரும். ஆமேன். ஆனால் நீங்கள் அதை அப்படியே விட்டுவிட்டால் அது அழுக்கு கண்டை துணிகளாகவே இருக்கும். புரிகிறதா? அது வேறொன்றாக உருவாக்கப்பட வேண்டும். லூத்தரிலிருந்து வெஸ்லியாக உருவாக்கப்பட வேண்டும். வெஸ்லியிலிருந்து வெந்தேகோஸ்தையாக உருவாக்கப்பட வேண்டும். வெந்தேகோஸ்தையிலிருந்து கிறிஸ்துவாக உருவாக்கப்பட வேண்டும். அது ஒரு உற்பத்தி முறையின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். ஆகையால் சுவிசேஷமும் அவ்வாறே ஒரு உற்பத்தி முறையின் வழியாக கடந்து வந்துள்ளது. அது செயல்முறையில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் லூத்தரின் காலத்தில் நீதிமானாக்கப்படுதலில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். வெஸ்லியின் பரிசுத்தமாக்கப்படுதலில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். பெந்தேகோஸ்தேக்காரரின் பரிசுத்தாவியின் வரங்கள் திரும்பளிக்கப்படுதலில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக. ஆனால் இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து உருவாக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? இயேசு. சரி, அவர் நேற்று என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஓ, அது இயேசுவையே கொண்டு வரும். உலோகம் வார்ப்பிக்கும் இடத்தில் ஒரு மனிதன் ஆலயமணி ஒன்றை வார்க்கும் போது அதற்கு ஒரு குறிப்பிட்ட துணி கிடைக்கத்தக்கதாக அதை வார்க்க வேண்டும். அவன் வார்ப்பை அமைத்து அதில் இரும்பை ஊற்றும் போது அதனுடன் அவன் குறிப்பிட்ட அளவு பித்தளை, குறிப்பிட்ட அளவு செம்பு ஆகியவைகளை சேர்க்கிறான். ஏய், சரியான துணி அந்த மனிதன் உண்டாவதற்கு இவை ஒவ்வொன்றும் எவ்வளவு அளவு சேர்க்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறான். அதைத்தான் இயேசு தமது மனவாட்டிக்கு செய்தார். அவர் இவ்வளவு லூத்தர், இவ்வளவு மெத்தோடிஸ்ட், இவ்வளவு பிரஸ்பிடேரியன், இவ்வளவு பெந்தேகோஸ்தையை அதில் சேர்க்க வேண்டியதாக இருந்தது. முடிவிலே அவருக்கு என்ன கிடைக்கிறது? அவருடைய சொந்த பிரதிபலிப்பே. அது என்ன? அது புதுமை தோற செய்தி போல். நீங்கள் பாருங்கள், அது ஒன்றின் மேல் ஒன்று வைக்கப்பட்டு முடிவில் தலைக்கல்லுக்கென்று சிறுபான்மையோரை அடைகிறது. இப்பொழுது பூமியில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அவர் உலகத்தில் இருந்தபோது அவருக்கு இருந்த ஊழியத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் அதற்கு வர முடியாது. கால்களுக்கும் தலைக்கும் உள்ள உறவு போல, கால்கள் தலையல்ல, ஆனால் தலையோ கால்களையும் கொண்டுள்ளது. அது எங்கு செல்ல வேண்டும் என்று கொண்டு செல்கிறது, இல்லை அதற்கு கட்டளையிடுகிறது. உங்களுக்கு இது புரிகிறதா? அழகாக இது இந்நேரத்தின் வெளிச்சம். வெஸ்லி ஒரு பெரிய வெளிச்சமாக திகழ்ந்தார். இயேசு யோவான் ஸ்நானனை குறித்து தன் காலத்தில் அவன் ஒரு பெரிய வெளிச்சமாக திகழ்ந்தான் என்று கூறினது போல் அவன் நிச்சயமாக அப்படி இருந்தான். இல்லை, ஆமையா, சுத்த கண்டை துணிகள் இல்லை, நேற்றைய அழுக்கு கண்டை துணிகள். நீங்கள் அதே விதமாக இருப்பீர்களானால் அது எப்பொழுதும் அழுக்கு கண்டை துணிகளாகவே இருக்கும். அது உடையாக தன் நோக்கத்தை நிறைவேற்றினது. இப்பொழுது அது காகிதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. லூத்தரின் கீழ் நீதிமானாக்கப்படுதல் தன் காலத்தை நிறைவேற்றினது. அதன் பிறகு அது வெஸ்லியின் மூலம் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதாக வேண்டி இருந்தது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும் வரைக்கும் பரிசுத்தமாக்கப்படுதல் தன் காலத்தை நிறைவேற்றினது. பரிசுத்த ஆவி, அதாவது ஒரே ஒரு தேவன் இருக்கிறார் என்பது, சபையில் கிறிஸ்துவின் சபையில் இணைந்து அவர் வேதத்தில் வாக்களித்துள்ளபடி அது கிறிஸ்துவை பூமியில் பிரதிபலிக்கும் நேரம் வரைக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தன் காலத்தை நிறைவேற்றினது. நீங்கள் இதை நம்பாமல் போகலாம். உங்களை நம்ப செய்ய என்னால் முடியாது. நான் வார்த்தைக்கு மாத்திரமே பொறுப்புள்ளவனாயிருக்கிறேன். போகிறதா? அது உண்மை. எனவே நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடிந்தால் ஒரு முறை வேல்ஸ் நாட்டில் நடந்த எடுப்பதன் போது அங்கு சென்ற மனிதரை போல் இருப்பீர்கள். ஒரு குழு அப்பொழுது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து அங்கு சென்றது. அவர்கள் எந்த கட்டடத்தில் வேல்ஸ் நாட்டு எடுப்புதலை நடத்துகின்றார்கள் என்று கண்டுபிடிக்க விடைந்தனர். உங்களில் அநேகருக்கு வேல்ஸ் நாட்டு ஜனங்களின் மத்தியில் உண்டான மகத்தான வேல்ஸ் எடுப்புதல் நினைவிருக்கும். எனவே இந்த மனிதர்கள், இந்த பெரிய மகத்தான ஊழியக்காரர்கள் போன்றவர்கள், அவர்கள் தெய்வீக பாண்டித்ய பட்டம் பெற்றவர்கள். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து அங்கு சென்றனர். அங்கு அவர்கள் செய்திருந்த மகத்தான காரியத்தை காண இவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது, உங்களுக்கு தெரியுமா, கையில் உள்ள தடியை சுழற்றி கொண்டு மூலையில் நின்று கொண்டிருந்த ஒரு காவற்காரனை கண்டார்களாம். அவன் ஒரு கிறிஸ்தவ பாடலை இப்படி சீட்டி அடித்துக் கொண்டிருந்தானாம். அவர்களோ, ஓ, இவன் கிறிஸ்தவ பாடலை சீட்டி அடித்துக் கொண்டிருக்கிறான், நாம் அவரிடத்தில் போய் பார்ப்போம் என்றும், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்ப்போம் என்றும், ஏன் அவனை ஒரு கேள்வி கேட்கலாம் என்றும் கூறினர். எனவே அவரிடம் சென்று, ஐயா, வேல் செடுப்புதல் எங்கு நடைபெறுகிறது என்று கேட்டனராம். அவரோ தொப்பியை மேலே சற்று உயர்த்திவிட்டு, ஐயா, வேல்ஸ் எடுப்புதல் இங்கு நடக்கிறது என்று சொல்லி தன் இருதயத்தை காண்பித்தானாம். ஓ, அதுதான் அவரே எழுப்புதலாக இருந்தார். ஓ தேவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறோம் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்வோமேயானால் நலமாயிருக்குமே. அப்பொழுது நீங்கள் அவருடைய வார்த்தையின் பிரதிபலிப்பாக இருக்கிறீர்கள். புரிகிறதா? வெல்ஷ் எழுப்புதல் எங்கு நடக்கிறது, எந்த கட்டடத்தில் நடக்கிறது என்று கேட்டனர். அவனோ, ஐயா, அது என் இருதயத்தில் நடக்கிறது என்றார். அவன் தான் அந்த வெல்ஷ் எழுப்புதலாக இருந்தான். அது உண்மை. இன்றைக்கு சபையானது பூமியிலே இயேசு கிறிஸ்து செயல்படுவதாய் அமைந்திருக்க வேண்டும். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள். என் ஜீவன் உங்களுக்குள் இருக்கும். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். புரிகிறதா? சபையானது அந்த நிலையை அடைய வேண்டும். அது அடையும் என்று அவர் வாக்களித்துள்ளார். அது அடையும். அது அவிதமாகத்தான் வர வேண்டும். எனவே நீங்கள் பாருங்கள், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் ஒளியாக இருக்கிறார். அதுபோன்று நோவாவும் அவனுடைய காலத்தில் ஒளியாக விளங்கினார். அவன் ஒளியாயிருந்தான். நோவா அந்த ஒளியாயிருந்தான். அவன் எதற்கு ஒளியாயிருந்தான்? தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்த. நான் பூமியில் சிருஷ்டித்திருக்கிற மனிதனை நிர்மூலமாக்குவேன், ஒரு பேழையை உண்டாக்கும், அதற்குள் வர விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் அடிவில் நின்று காக்கப்படுவார்கள் என்றார். நோவா அங்கு நடந்து சென்று ஒரே ஒரு வழி மாத்திரமே உள்ளது, அதுதான் பேழை என்றான். அவர்கள் பைத்தியக்கார கிழவன் என்றார்கள். அவனோ வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருந்தான். நோவா அக்காலத்து ஒளியாக இருந்தான், நிச்சயமாக அப்படி இருந்தான். அவனுடைய நாளில், அவனுடைய காலத்தில் அவன் ஒளியை பிரகாசிக்க செய்தான். மோசே அவன் காலத்து ஒளியாக விளங்கினான். தேவன் ஆபிரகாமிடம், அவர்களை நான் நிச்சயம் சந்திப்பேன், நான் இறங்கி வந்து பலத்த கரத்தினால் ஜனங்களை வெளியே கொண்டு வருவேன், என் வல்லமையை எகிப்தில் விளங்கப்படுவேன் என்றார். மோசே எரிகிற முச்செடியின் அருகில் சென்று இருக்கிறேன் என்பவர் முச்செடியில் இருக்கிறார் என்று கண்டுகொண்ட பிறகு அங்கே புறப்பட்டு சென்றான். அவன் ஒளியாயிருந்தான். அவன் புழுதியை கையில் எடுத்து அதை ஊதி பூமியிலே வண்டிகள் உண்டாக்கிறது என்று உரைத்ததில் வியப்பொன்றுமில்லை. அவன் தேவனுடைய வார்த்தையை உடையவனாயிருந்தான். என்ன நடந்தது? புழுதி பறக்க ஆரம்பித்தது, வண்டிகள் தோன்றின. அல்லேலூயா! ஏன் அவன் நான் எகிப்தை வாதிப்பேன் என்று தேவனுடைய வார்த்தையின் ஒளியின் வெளிப்படுத்தலாக இருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் உரைத்தது நிறைவேறினது. அவன் அக்காலத்து ஒளியாக இருந்தான். அவன் தேவனுடைய ஒளியாக இருந்தான். பார்வோருக்கு தான் விரும்பின எல்லாம் இருந்திருக்க கூடும். அவ்வாறே மற்றவர்களும் ஆசாரியர்கள் அனைவரும் தாங்கள் விரும்பினதை பெற்றிருந்தனர். ஆனால் மோசே அந்த ஒளியாக இருந்தான். ஏன்? அவன் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதை காண்பித்தான். தேவன், அவர்களை நான் பலத்த கையினால் வெளியே கொண்டு வருவேன், நான் மகிமையை பெற்றுக் கொள்வேன் என்று வாக்களித்திருந்தார். அதைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார். அந்த காரணத்தினால் தான் மோசே தன்னால் சிருஷ்டிக்க முடியும் என்பதை நிரூபித்தார். அவன் சிருஷ்டிக்க விரும்பினான் என்பதனால் அல்ல, தேவன் அவரிடம் சிருஷ்டிக்க கூறினார் என்பதனால். அவர் நாளை சபைக்கு சென்று தேவனாகிய கர்த்தர் என்னிடம் கூறியுள்ளார் என்று கூறி கை நிறைய புழுதியை எடுத்து இப்படி ஆகாயத்தில் வீசி வண்டுகளை வரவழைப்பாயாக, இங்கு ஒரு வண்டும் கூட கிடையாது, ஆனால் அப்படி செய்யும் போது வண்டுகள் உண்டாகும் என்று என்னிடம் சொன்னார் என்று சொல் என்றார். ஆமென். ஓ, நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். ஓ, வெளிப்படுத்துதல். மோசே, நான் அனுப்பப்பட்டேன். தேவன் நம்முடைய உற்பத்தாக்களிடம் நம்மை இங்கு நிச்சயம் சந்தித்து வெளியே கொண்டு போவதாக வாக்களித்திருந்தார். அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது என்பதை நிரூபிக்கவே நான் வந்திருக்கிறேன். உங்களிடம் உள்ளதை எறிந்து விடுங்கள், நான் போவோம் என்றான். ஆம், அவர்களில் சிலர் பாருங்கள், நான் நினைக்கிறேன் தாத்தா இப்பொழுது அவசரம் ஒன்றுமில்லை என்று நான் நினைக்கிறேன். இதை குறித்து நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அந்த முயற்சி 4-5 முறை தோல்வி அடைந்ததாக தெரிகிறது என்றான். ஆனால் அது கூறப்பட்ட விதமாகவே நிறைவேறினது. அவர்கள் நினைத்தனர், அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு நாம் மோசேயை கல்லெறிந்து கொன்று நம்மிடமிருந்து அவரை அகற்றி விடுவோம், நம்முடைய கூட்டத்தில் இங்கே அவன் இருக்கக்கூடாது என்றனர். ஆனால் மோசேயோ எப்படியும் முன்னேறி சென்றான். ஏனென்றால் அவன் ஒளியாயிருந்தான். அவன் அக்காலத்து ஒளியாயிருந்தான். அவன் எதை உடையவனாயிருந்தான்? அது என்னவா இருந்தது? தேவன் மோசேயின் மூலம் அவர் வாக்களித்திருந்த வார்த்தையை வெளிப்படுத்துதல். மோசே அந்த ஒளியாயிருந்தான். எலியா ஒளியாயிருந்தான். நீ அந்த மலைக்கு போய் அங்கே உட்கார்ந்து உன்னை போஷிக்கிறான், தாங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். ஆமேன். ஆமையா, அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது, நான் கட்டளையிடும் வரைக்கும் வாரத்திலிருந்து ஒரு துளி பணியும் கூட பெய்யாது என்பதை கொண்டவனாய் கீழே இறங்கி வந்தான். ஆமேன். சூரியன் பிரகாசிக்க கூடும், நீங்கள் மேகங்களுக்கு கட்டளையிடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் நான் கட்டளையிடும் வரைக்கும் ஒரு துளி பணியும் கூட பெய்யாது. அவன் யாராக இருந்தான்? ஒளி. அல்லேலூயா! அவன் ஒளியாய் இருந்தான். ஒளி. அவன் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலாக இருந்தான். பைத்தியக்காரன் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் நினைத்தனர். அவனுடைய பணியாற்றலான தாகங்கள் அவனை போஷித்தன. மற்றவர்களோ பட்டினியால் மறித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் பாரம்பரியங்களில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க விரும்பினர். ஆனால் மோசே எலியா அப்படி இல்லை. அவன் ஒளியில் வாசம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் கேரி தாற்றண்டையிலே உட்கார்ந்து கொண்டு மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு வேளா வேளைக்கு ஆகாரம் கிடைத்துக் கொண்டிருந்தது. அவனை காகங்கள் கவனித்துக் கொண்டன. அவனுக்கோ பைத்தியம் என்று அவர்கள் எண்ணினர். ஆனால் அவனோ ஒளியாயிருந்தான். அவர்கள் ஏய், இங்கிருந்த ஊர்ல பரிசுத்தனுக்கு என்ன நேர்ந்தது பாருங்கள். என்ன என்று தெரியுமா? அந்த யாரோ ஒருவர் வேட்டைக்கு சென்றிருந்த போது அவன் மலையுச்சியில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாராம். நான் பந்தயம் கட்டுகிறேன், அந்த கிழவன் இத்தனை நேரத்துக்கு உழந்து போயிருப்பார் என்று சொல்லியிருப்பார்கள். ஓ இல்லை, அவன் ஒளியாயிருந்தான். அவன் தன்னுடைய காலத்தில் தேவனுடைய ஒளியாக திகழ்ந்தான். யோவான் பூமியில் தோன்றின போது தேவனிடமிருந்து கல்வி கற்க வனாந்தரத்துக்கு சென்றான். வேத பாட கருத்தரங்கிற்கு அல்ல, அவன் மேசியாவை அறிமுகம் செய்ய வேண்டியதா இருந்தது. எனவே அவன் வந்தபோது இயேசு அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார் என்று கூறினார். அல்லேலூயா! ஏன் அவன் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருந்தான்? ஏசாயா அவ்வண்ணமாய் கூறினான். அதுதானது, அது உண்மை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே அவருடைய வாசலை, அவருடைய பாதையை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் அனுப்புவார். அவன் கூப்பிடுகிற வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் இதோ அவன் வருகிறான். அவன் யாராயிருந்தான்? வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம். அவன் யாராயிருந்தான்? வார்த்தையின் வெளிப்படுத்துதல், வெளிச்சம். ஆதியாகமத்தில் உரைத்த அதே தேவன் இதையும் உரைத்தார். இங்கு வெளிச்சம் தோன்றினது. சூரியன் வெளிச்சம் தரக்கடவது என்று அவர் உரைத்த போது சூரியன் உண்டானது போல வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிருக்கும் என்று அவர் உரைத்தார். இதோ அவன் தோன்றினான். அவன் அக்காலத்து
ஒளியாயிருந்தான்.
அவர் கடைசி நாட்களில் இதை கூட கூறினார். ஆமே, அவ்வேளையின் ஒளியாய் வனாந்திர பாபிலோனில் என் ஜனங்களே, அவனுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவனுடைய அஸ்தமானத்தை தொடாதிருங்கள், அதிலிருந்து விலகியிருங்கள். வரப்போகும் கோபாக்கினிலிருந்து தப்பி ஓடுங்கள் என்ற சத்தமாக இருந்தது. யோவான் அதே காரியத்தை கூறினான். கோடாரியானது மரங்களின் வேறுகை வைத்திருக்கிறது. அவனுக்கோ படிப்பொன்றுமில்லை, ஒரு பிரசங்கியைப் போல் அவன் பேசவில்லை. அவன் விரியன் பாம்புகள், தடிகள், மரங்கள், கோடாரிகள் என்று அவன் வனாந்திரத்திலே கண்டு பழக்கப்பட்டவர்களை குறித்து பேசினான். அவன் இந்நாளில் உள்ள மகத்தான பெரிய இன்றைய அருமையான காரியங்களை அவர்கள் உடையவராயிருப்பது போன்றே அவர்கள் அந்த நாளில் கொண்டிருந்த காரியங்களினால் வளர்க்கப்படவில்லை. அவன் தன் சொந்த மொழியை கொண்டவனாய் வந்தான். அவரோ எழுது நின்று ஆ ஆ மென் என்று கூறவில்லை. அவன் நாகரிக முறையில் தலைவணங்கவில்லை. அவன் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு வந்து பச்சையாக பிசித்து கரடுமுருடாயிருந்தான். அவன் நான் இதை சேர்ந்தவன், அதை சேர்ந்தவன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்றான். நீங்கள் மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன் என்பதனால் தேவன் மேல் உங்களுக்கு உரிமை உண்டு என்று நினையாதிருங்கள். தெருவில் உள்ள கள்ளச்சாராய் விற்பவர்களையும் தேசிகளையும் தேவனுடைய குமாரர்களாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். யாராவது ஒருவர் இந்த செய்தியை கேட்கத்தான் போகிறார்கள், யாராவது ஒருவர் அதை விசுவாசிக்கத்தான் போகிறார்கள். யோவான் மேலும் கோடாரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது, விசுவாசிக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அதுவே அவன் செய்தியாயிருந்தது. அவன் அக்காலத்து ஒளியாயிருந்தான். இயேசு யோவானை குறித்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கைகூர மனதாயிருந்தீர்கள் என்றார். அந்த தீர்க்கதரிசி யோவான் என்ன கூறினான்? அவர் இப்பொழுது உங்களுக்கு நடுவில் இருக்கிறார். அவருடைய பாதரட்சையை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் காட்சியில் வந்தவுடனே நான் போய்விடுவேன். ஓ என்ன, ஏனெனில் அவரே ஒளியாக இருந்தார். இரண்டு அல்லது மூன்று ஒளிகள் இருக்க முடியாது, நான்கு அல்லது ஐந்து வெவ்வேறு ஸ்தாபனங்கள் இருக்க முடியாது, ஒரே ஒரு ஒளிதான் இருந்தது. மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், லூத்தரன், பிரஸ்பிடேரியன் என்றெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவே ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியே ஜீவனாய் உள்ளது. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையே அந்த வேளையின் வெளிச்சம். வெளிச்சம் உண்டாக்கிடவது, அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமையா, வெளிச்சம் உண்டாக்கிடவது, அப்பொழுது வெளிச்சம் உண்டாகிறது. இக்காலத்தில் வெளிச்சம் உண்டாக்கிடவது என்று அவர் உரைத்தார். ஆகவே வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. அவர் வருகிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். இக்காலத்திற்கென அளிக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்களை பாருங்கள். ஓ என்ன, பிரகாசித்த ஒவ்வொரு வெளிச்சமும் இந்த சபைக்காலங்களில் நாம் அவைகள் எவ்வாறு என காண்கிறோம். அது புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை காண்பது ஒரு பரிதாபமான காட்சியாக உள்ளது. வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம், நான் இங்கு வெளிப்படுத்தல் மூன்று என்று எழுதி வைத்திருக்கிறேன். அப்பொழுது நான் எதை குறிப்பிடுகிறேன் என்று எனக்கு தெரியும். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையின் வாக்குத்தத்தை நோக்கி பாருங்கள். ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒளி. அவர்கள் என்ன செய்தனர்? முன்பு அவர்கள் அதை புறக்கணித்தனர். ஏன்? அவர்கள் பொய்யான ஒளியில் வாசம் பண்ணி கொண்டிருந்தனர். இன்றைக்கு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதே காரியம். நீ ஒரு கிறிஸ்தவனாக என்று கேட்டால், நான் ஒரு லூத்தரன், நான் பாப்டிஸ்ட், நான் பிரெஸ்பிடேரியன் என்கிறார்கள். அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. அதை காட்டிலும் நீங்கள் உங்களை காட்டு பன்றி அல்லது பன்றி அல்லது வேறு ஏதாவது பெயரால் அழைத்துக் கொள்ளலாம். பாருங்கள், அவ்வளவுதான் அதன் அர்த்தம். நான் உங்களை அவமதிக்கவில்லை, ஆனால் நீங்கள் அதை அதனுடைய அடிப்படையான பாகத்தை ஏற்றுக்கொண்டால் அது உண்மைதான். நான் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா என்ற கேள்வியை கேட்டேன். அது கிறிஸ்து உங்களுக்குள் இருத்தல். கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் அப்பொழுது வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எப்படி அதிலிருந்து விலகிச் செல்ல முடியும் பாருங்கள். அதுதான் கேள்வி, அதுதான் இப்பொழுது உள்ள பிரச்சனை. வெளிச்சம் சாயங்கால வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. மணவாட்டி மரமோ வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஓ, நினைவிருக்கட்டும், அவர்கள் பழைய மரத்தை வெட்டி கொண்டே வந்தனர். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, மெத்தோடிஸ்ட் விட்டதை பேப்டிஸ்ட் தின்றது, பேப்டிஸ்ட் விட்டதை பெந்தேகோஸ்தே தின்றது. இந்த மரமோ அடிமரம் வரைக்கும் வெட்டப்பட்டதை யோவேல் கண்டான். ஆனால் அது மறுபடியும் ஜீவிக்குமா என்று அவன் அறிய விரும்பினான். ஓ ஆமா, அவர் அந்த மரத்தை பாதுகாத்தார், அவர் அந்த மரத்தை தமக்கென்று பாதுகாத்துக் கொண்டார். ஆமையா, ஏனெனில் அது அவருடைய மனவாட்டியா இருந்தது. அவன், அதை நான் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். அது என்ன? லூத்தரங்கள் பட்சித்ததை, வெஸ்லியங்கள் பட்சித்ததை, மற்றவர்கள் பட்சித்ததை அது திரும்ப அளிக்கும். அதை நான் திரும்ப அளிப்பேன், ஏனெனில் அது அனைத்து மரத்தின் வேர்களில் உள்ளது. பாருங்கள், அது பூமிக்கடியில் கிடக்கிறது. அந்த சகோதரியை குறித்து நான் கூறினது போல் அதன் சத்து கீழே சென்று விட்டது, அது அங்குள்ளது. என்றாவது ஒரு நாள் தேவ எக்காலம் முழங்கும். அப்பொழுது ஸ்தாபனத்துடன் எவ்வித தொடர்பும் கொள்ளாமல் இருந்த தெரிந்து கொள்ளப்பட்ட லூத்தரன்கள், மெத்தோடிஸ்டுகள், பேப்டிஸ்டுகள், லூத்தர் ஸ்தாபனம் எதுவும் உண்டாக்கவில்லை, மோடி ஸ்தாபனம் எதுவும் உண்டாக்கவில்லை. அவருக்கு பின்னால் வந்த நவநாகரிகமான உலக பிரகாரமான ரிக்கிகளின் கூட்டம் தான் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டு உமியாயின. ஜான் ஸ்மித் ஸ்தாபனம் எதுவும் உண்டாக்கவில்லை, அவர்களில் மற்றவர் எவரும் ஸ்தாபனம் உண்டாக்கவில்லை. அது அந்த வேலைக்கான ஒளியா இருந்தது. லூத்தர், வெஸ்லி அல்லது மற்றவர்கள் எவருமே ஸ்தாபனம் உண்டாக்கவில்லை, அவர்களுக்கு பின் வந்த கூட்டம் தான் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டது. பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்தாவி ஸ்தாபனம் உண்டாக்கவே இல்லை. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு அனுபவம், ஒரு ஸ்தாபனம் அல்ல. பரிசுத்தாவி ஒருபோதும் ஸ்தாபனம் உண்டாக்கவில்லை. ஓ, இல்லவே இல்லை. ஆனால் பெந்தேகோஸ்தையை சார்ந்திருந்தாக உரிமை கோரின மனிதனே அதை ஸ்தாபனமாக்கிறான். அதுதான் மறித்துக் கொண்டிருக்கிற உமியாய் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் முழு உருவமும் காகிதத்தில் அழுத்தப்பட்டு வெளியேறும்படி வருவதற்கு பதிலாக அவர்கள் தங்களை அதிலிருந்து வெளியே எடுத்துக் கொண்டனர். எனவே அவர்களுக்கு அதனுடன் யாதொரு சம்பந்தமும் இல்லை, அவர்களை விட்டுவிடுங்கள். ஆனால் இந்த ஒளி, இந்த மரம், கிறிஸ்து மறுபடியும் சபையினால் புறக்கணிக்கப்பட்டார் என்று நாம் கண்டறிகிறோம். ஏன்? அவர்கள் முதலில் புறக்கணித்த அதே காரணத்தினால், மற்ற நாட்களில் இருந்த பொய்யான ஒளியினால். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 உரைக்கிறது. அவர் அன்றிருந்தது போலவே இன்றும் இருக்கிறார், ஏனெனில் அவர் அன்று செய்தவைகளையே இன்றும் செய்கிறார். அதே வார்த்தை அந்த கிறிஸ்து. கவனியுங்கள், உங்களிடம் இப்பொழுது நான் கூறப்போவது நமக்குள்ளே இருக்கட்டும். இதை ஒலிப்பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று என்னால் தீர்மானிக்க முடியவில்லை. இதை ஒலிப்பதிவு செய்ய விட்டு விடுகிறேன். புரிகிறதா? நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். பாருங்கள், இதை கவனியுங்கள். பாருங்கள், அவர் நேற்று என்று மாறாதவராயிருக்கிறார். கவனியுங்கள், அவர் செய்த அவருடைய கிரியைகள் அதை வெளிப்படுத்தினது. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அவர் அங்கு நின்ற போது, யோவான் 14:12, அவர், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் என்றார். இப்பொழுது அவர் அதை கூறினார், வானங்களும் பூமியும் ஒடிந்து போகும், ஆனால் அந்த வார்த்தையோ ஒரு காலம் தவறாது. இப்பொழுது நாம் கடைசி காலத்தின் முடிவுக்கு வந்திருந்தால் பெரிய கிரியைகள் எப்பொழுது வரப்போகிறது? புரிகிறதா? நாம் அங்குதான் வந்திருக்கிறோம். நமக்கோ நேரம் இல்லை. கேளுங்கள், ரோம நாட்காட்டி சரியா இருக்குமானால் நமக்கு இன்னும் 36 ஆண்டுகள் உள்ளன. ஒவ்வொரு 2000 ஆண்டு முடிவிலும் உலகம் தன் முடிவை சந்திக்கிறது. முதலாம் 2000 ஆண்டு முடிவில் உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. இரண்டாம் 2000 ஆண்டு முடிவில் கிறிஸ்து தோன்றினார். வரப்போகும் ஆண்டு 1964, இன்னும் 36 ஆண்டுகள். எகிப்திய வானசாஸ்திர நாட்காட்டியோ இதில் 17 ஆண்டுகள் கழிந்து விட்டன என்று கூறுகிறது. அதாவது நாம் இன்னும் கூடுதலாக 17 ஆண்டுகள் முன் சென்று விட்டோம். அப்படியானால் இன்னும் 19 ஆண்டுகள் மாத்திரமே உள்ளன. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்நாட்கள் குறைக்கப்படும் என்றும், இல்லை என்றால் ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை என்றும் இயேசு கூறியுள்ளார். அப்படியானால் நாம் எங்கிருக்கிறோம்? நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், அதே விதமான ஆனால் பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், கூர்ந்து கவனியுங்கள். தேவன் தாமே உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் திறந்து நீங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யவும், நான் அதிகமாய் கூறவில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்யவும் வேண்டும் என்று நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன். கவனியுங்கள், ஒரு நாள் அவர் கூறினார், அவர் செய்த சில பெரிய கிரியைகளை நாம் காண்போம். நாம் ஓரிரண்டு கிரியைகளை சற்று நிதானமாய் பார்ப்போம், நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு முறை அவர், அவர்கள் புசிப்பதற்கு நீங்களே கொடுங்கள் என்றார். அவர்களோ எங்களிடத்தில் ஒன்றுமில்லையே என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள், எங்களிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றனர். அவரோ, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர் அந்த 5 அப்பங்களை எடுத்து பிக்க தொடங்கினார். அந்த 3 அப்பங்களில் இருந்து 5000 பேரை போஷிப்பதற்கென அப்பங்களை உண்டாக்கினார். அது சரியா? அதன் பிறகு அவர், உங்களிடம் உள்ள மீனை என்னிடம் கொடுங்கள் என்றார். அது தொடக்கத்தில் மீனா இருந்தது. அந்த மீனிலிருந்து வேறொரு மீன், வேறொரு மீன், இப்படியாக அவர் 5000 பேரை போஷித்தார். அது சரியா? ஆனால் இந்த கடைசி நாளில் அவர் ஒன்றையுமே வைத்திராமல் வார்த்தையை உரைத்து அது அங்கிருக்கும் என்று சொல் என்றார். எதுவும் இல்லாமலே அது அங்கு உண்டாயிற்று. அவர் தொடக்கத்தில் அணிலை கொண்டிருக்கவில்லை, அங்கு ஒன்றுமே இல்லை. அவர் உண்டாக்கடவது என்றார், அது உண்டாயிற்று. பாருங்கள், அவருடைய வார்த்தை பிழையற்றது, அது நிறைவேற வேண்டும். உங்களை அசைக்கக்கூடிய காரியங்களை என்னால் சொல்ல முடியும். பாருங்கள், அது அங்கு இருக்க வேண்டும் என்று உரைத்தால் அது அங்கு இருக்கும். அவர் அதை உரைக்கட்டும், பாருங்கள், அது அப்படியே நிறைவேறும். பாருங்கள் பாருங்கள், கிழக்கு மேற்கு கிழக்கை சந்தித்து விட்டது. மோசே புழுதியை கையில் எடுத்து காற்றில் தூவி வண்டுகள் பூமியில் உண்டாக்கடவது என்றான். ஆனால் இந்த கடைசி நாளில் அவர் எதையும் எடுப்பதில்லை, வார்த்தை மாத்திரமே உள்ளது. பாருங்கள், அவர் உண்டாக்கடவது என்று வார்த்தையை மாத்திரமே உரைக்கிறார். அது உண்டாகிறது, என்ன உரைக்கப்படுகிறதோ அது அப்படியே நடக்கும். அவர் இன்னும் தேவனாய் இருக்கிறார் என்று நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக நடந்த சில காரியங்களை இன்றிரவு சாட்சியாக அறிவிக்க விரும்புகிறேன். பாருங்கள் பாருங்கள், அவருடைய வார்த்தை ஒரு காலம், நான் செய்கிற இந்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள். ஒரு மீனை நான் எடுத்து வேறொரு மீனை உண்டாக்கினேன், ஆனால் நீங்களோ ஒரு மீனை பெற்றிருக்க வேண்டும் என்னும் அவசியம் இல்லை. புரிகிறதா? அவர் இன்னும் தேவனாய் இருக்கிறார். அவர் இன்னும் அதே குமாரனாக ஒரு மீனிலிருந்து வேறொரு மீனை உண்டாக்கிற அதே தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள், அது பெரிதாக்கப்படும். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஜனங்கள் இதை காண மறுக்கின்றனர். பெரிய கிரியைகள், பொய்யான வெளிச்சம். உங்களுக்கு தெரியுமா, இப்பொழுது நான் உங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் இங்கிலாந்தை குறித்து நிறைய படித்து குறிப்பிடுத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் நான் பொய்யான வெளிச்சத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அண்மையில் இங்கிலாந்தில் நடந்த மிகப்பெரிய கொள்ளை உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்கும். அது எப்படி நடந்தது என்றால், அது $70 லட்சம் கொள்ளை. அதனோடு ஒப்பிட உலகில் அப்படிப்பட்ட வேறு எதுவும் இல்லை. அண்மையில் நடந்த $70 லட்சம் கொள்ளை, துப்பறியும் ஸ்காட்லாந்து காவல்துறையினர் கூட அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் எப்படி கொள்ளையடித்தனர் என்று உங்களுக்கு தெரியுமா? பொய்யான வெளிச்சத்தின் மூலமே. அவர்கள் அபாய வெளிச்சத்தை தண்டவாளத்தின் மீது அடித்து சிகப்பு வெளிச்சத்தை கண்டபோது ரயில் நின்றது. அந்த இடத்தில் தான் அவர்கள் கொள்ளையடித்தனர். பொய்யான வெளிச்சம் தேசங்கள் கண்டிராத மிகப்பெரிய கொள்ளை உண்டாக காரணமாயிருந்தது. அது தேசங்களிலேயே நடந்த மிகப்பெரிய கொள்ளையாகும். அது மிகப்பெரிய கொள்ளை. அது பொய்யான வெளிச்சத்தை உபயோகித்து நடந்தது. அவ்வாறே தேவனுடைய சபையில் நடந்துள்ள மிகப்பெரிய கொள்ளை பொய்யான வெளிச்சத்தின் காரணமாகவே ஒரு பளபளப்பு. அவருடைய ஸ்தாபனம், அது சபையில் இருந்த பரிசுத்தாவின் வல்லமையை கொள்ளையடித்து விட்டது. அது சபையில் இருந்த ஜீவ நாடியை பறித்து விட்டது. அவர்கள் வார்த்தைக்கு பதிலாக கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட விளைவாக வார்த்தை அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. அது அவர்களிடத்தில் கொள்ளையடிக்கப்பட்டது. ஓ, ஆனால் அவர்கள் வார்த்தையை பெற்றுள்ளதாக உரிமை கொள்கின்றனர். வார்த்தை இந்த காலத்தில் தன்னில் தானே ஜீவித்து தன்னை வெளிப்படுத்துகிறதாய் உள்ளது. இயேசுவின் காலத்திலும் கூட அவர்கள் வார்த்தையை பெற்றிருந்ததாக உரிமை கோரினர். ஆனால் அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு அவர்கள் அதை புறக்கணித்து விட்டனர் என்று கூறப்பட்டது. அவர்கள் அதை கண்டனர், ஆனால் அதை புறக்கணித்து விட்டனர். ஓ, பொய்யான வெளிச்சம். ஆம், அதுவே சபையில் மிகப்பெரிய கொள்ளைக்கு காரணமாயிருந்தது. குளிர்ந்த ஸ்தாபன கோட்பாடுகள், சகோதரனே, உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தையை தானியத்தை முதிர்வடைய செய்யாது. வேதம் கூறியுள்ளதோ, இயேசு தேவனுடைய வார்த்தை விதைக்கிறவன் விதைக்கும் விதை என்று கூறினார். பாருங்கள், குளிர்ந்து போன கோட்பாடுகள் இந்த வார்த்தையை முதிர்வடைய செய்யாது. இல்லை இல்லை, பனி உறைந்த குளிர்ந்த நாட்கள் கோதுமையை முதிர்வடைய செய்யாது, நிச்சயம் செய்யாது. அதற்கு சூரிய வெப்பம் தேவை. ஏனெனில் அவிதமாக நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தையாயிருந்தது. அதுபோன்று இயேசு கிறிஸ்து நேற்று போல் இன்றைக்கும் ஜீவித்து மாறாதவராய் இருக்கிறார் என்று தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு காண்பிக்க தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தை இன்று அவசியமாய் உள்ளது. கோட்பாடுகளும் ஸ்தாபனங்களும் அதை ஒருபோதும் செய்யாது. அவை குளிராயும் அலட்சியமாயும் உள்ளன. எனவே தானியம் நிலத்தில் அழுகி போகும், அதிபர்களை கொண்டு வர முடியாது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் செய்பவர்களை செய்து கொண்டு வருகிறோம். மகத்தான எடுப்புதல் பிரசங்கியாகிய நம்முடைய விளையரப்பட்ட சகோதரன் பில்லி கிரகாவை போல் தேவன் அவரை உபயோகித்து வருகிறார் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அவர் பேப்டிஸ்டுகள், பிரெஸ்பிடேரியன்கள் இவர்களிடையே செல்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சபையை சேர்ந்து கொள்ளும் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளுதல். தென் பாப்டிஸ்டுகள் தங்கள் ஸ்தாபனம் மற்றெல்லாம் ப்ரொடெஸ்டன்ட் ஸ்தாபனங்களை விட அதிகமாக வளர்ந்துள்ளதாக பெருமை எடுத்துக் கொள்வதை பார்த்தீர்களா? சென்ற ஆண்டு கத்தோலிக்கர்கள் ஏறக்குறைய அவர்கள் எல்லோரையுமே தங்களிடம் இழுத்துக் கொண்டார்கள். நீங்கள் அதை செய்தித்தாளில் பார்த்தீர்களா? அவர்கள் நிச்சயம் அப்படி செய்தார்கள். கவலைப்படாதீர்கள், அது எல்லோரையும் உள்ளே இழுத்துக் கொள்ளப் போகிறது. ஏனெனில் அது பாப்டிஸ்டுகள் மற்ற எல்லோரையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து அதை அறியாமல் இருக்கிறார்கள். சபைகளின் ஆலோசனை சங்கம் அவைகளை ஒன்றாக சேர்த்துக் கொண்டிருக்கிறது. ஸ்தாபனம், ஏன் நீங்கள் ஏன் இங்கு தங்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் இதை புறக்கணிப்பதனால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நீங்கள் அதே ஸ்தாபன பெயரை உபயோகித்துக் கொண்டு ஒரு இடத்தில் இருக்கின்றீர்கள் அல்லவா? ஒன்று மிருகம், மற்றது முத்திரை. ஆகையால் அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. எனவே அது எந்த வித்தியாசத்தையுமே ஏற்படுத்துகிறது இல்லை. அவன் அங்குதான் சென்றிருக்கிறான். அவன் தன் அங்கீகார முத்திரையை அழித்து விட்டான். அதை நீங்கள் பெற்றுக் கொண்டு விட்டீர்கள். அதுபோல் இப்பொழுது வெள்ளை மாளிகைக்கும் வாஷிங்டன் டிசிக்கும் சபைகளின் ஆலோசனை சங்கத்துக்கும் வழிநடத்தி விட்டது. நீங்கள் அங்கு செல்கிறீர்கள். அவர்கள் அதை செய்வார்கள் என்று வேதம் கூறியுள்ளபடியே சரியாக குருவானவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டனர். என்னே, அந்த கடிகாரம் இவ்வளவு வேகமாக ஓடாமல் இருந்தால் நலமாயிருக்குமே. நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இந்நாளுக்கான வாக்குத்தத்தங்களை பாருங்கள். அவை மறுபடியும் புறக்கணிக்கப்பட்டன. எவ்வாறு இந்த ஸ்தாபன சபைகள் இந்த கடைசி காலத்தில் அவைகளை புறக்கணித்துள்ளன? ஸ்தாபன பளபளப்பு, அது முதிர்வடையாததன் காரணமே அந்த பொய்யான பளபளப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான். ஆகையால் தான் இந்த வார்த்தை நீங்கள் அற்புதங்களை காண்பதில்லை. அண்மையில் ஒரு கத்தோலிக்க குருவானவர் என்னை பேட்டி கண்ட அவர், திரு பிரணாம் அவர்களே, இந்த பெண்ணுக்கு எந்த விதத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தீர்கள் என்று கேட்டார். அவர் குறிப்பிட்ட அந்த பெண் இந்த சபையை சேர்ந்தவள். அவள் பின்வாங்கி போய் ஒரு கத்தோலிக்க இளைஞனை மனது கொண்டு கத்தோலிக்க சபைக்குள் சேர்ந்து விட்டாள். இவர் அவளை சபையில் ஏற்றுக்கொள்ள போனார். அப்பொழுது நானோ அவளுக்கு கிறிஸ்தவ ஞானஸ்தானம் நான் கொடுத்தேன் என்றேன். அதற்கு அவர், பேராயர் அறிந்து கொள்ள விரும்புகிறார் என்றார். அப்பொழுது நான், சரி, இந்த ஞானஸ்தானம் தான் என்றேன். அதற்கு அவரோ, நீங்கள் சத்தியம் பண்ணுவீர்களா என்று கேட்டார். அப்பொழுது நான் சத்தியம் பண்ணுவதே கிடையாது என்றேன். அவர் சொன்னார், சரி. பிறகு நான், என் வார்த்தையை அதற்காக அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரவாயில்லை. நான் ஏன் சத்தியம் பண்ணுவதில்லை என்றால், வேதமோ வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று கூறியுள்ளது என்றேன். மேலும் நான், அவர் அதற்காக என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றேன். அவர், நீங்கள் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் என்கிறீர்களே, அதன் அர்த்தம் என்ன? தண்ணீரில் முழுக்குவதா என்று கேட்டார். அப்பொழுது நானோ, அந்த ஒரு வகையில் மாத்திரமே கிறிஸ்தவ ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது என்றேன். மேலும் நான் அவளுக்கு ஒஹையா நதியில் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீரில் முழுக்கி வெளியே கொண்டு வந்தேன். அவளுக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அது ஒன்று மாத்திரமே கிறிஸ்தவ ஞானஸ்தானம் என்றேன். அதற்கவரோ, சரியையா என்று சொல்லி அப்படியே அதை அந்த விதமாக எழுதி கொண்டார். அதற்கவரோ, இது வினோதமாய் உள்ளது, உங்களுக்கு தெரியுமா, கத்தோலிக்க சபை முன்பு அந்த முறையில் தான் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தது என்றார். நானோ, எப்பொழுது என்றேன். அவர் கூறினார், அதாவது இப்படியாக விவாதம் தொடர்ந்து நடந்தது. அவர், பாருங்கள், நாங்கள் தான் மூல கத்தோலிக்கர் என்றார். உங்களுக்கு தெரியுமா, அதை அறிந்தவனாய், அது சபை வரலாறு புத்தகங்களில் எழுதப்பட்டுள்ளது என்பதை அறிந்தவனாய். நான், அது உண்மை, ஆனால் நீங்கள் ஏன் அந்த முறையை இன்றைக்கு பின்பற்றுவதில்லை என்று கேட்டேன். அதற்கு அவர், பாவங்களை மன்னிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு என்றார். அவர் தொடர்ந்து, இயேசு தம்முடைய சீஷர்களிடம், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று கூறவில்லையா என்றார். அப்பொழுது நானோ, ஆமையா, அவர் கூறினாரே என்றேன். அதற்கு அவர், அப்படியானால் அது சபைக்கு அந்த அதிகாரத்தை அளிக்கிறது அல்லவா? பேதுரு சபைக்கு தலைவனாய் இருந்தானே என்றார். நான், பேதுரு செய்த விதமாய் சபை பாவங்களை மன்னிக்க வேண்டுமானால் ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டபொழுது, அவனோ, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினானே என்றேன். மேலும் நான், நீங்கள் அதை கை கொண்டால் நான் உங்கள் சார்பில் இருப்பேன் என்றேன். அவரோ, ஓ, நீங்கள் வேதாகமத்துக்காக முறையிடுகிறீர்கள் என்றார். நான், அதுதான் தேவனுடைய வார்த்தை என்றேன். அப்பொழுது அவர், தேவன் தமது சபையில் இருக்கிறார் என்றார். நானோ, தேவன் தமது வார்த்தையில் இருக்கிறார். எல்லா மனிதனுடைய வார்த்தையும் போய் அவருடைய வார்த்தையே சத்தியம் என்று பாருங்கள். எனவே அவர் புரிந்து கொள்ளக்கூடிய வேறு வழியே இல்லை. ஆனால் அவர்கள் இருளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். புராட்டஸ்டன்ட்களும் ஆயிரக்கணக்கில் அதில் விழுந்து போயுள்ளனர். இதோ அவர்கள் தங்கள் கோட்பாடுகளையும் மச்சமைகளையும் கை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வார்த்தையோ தன்னை வெளிப்படுத்தி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏற்றுமதி என்று மாறாதவராக தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களோ கோட்பாடுகளின் பொய்யான வெளிச்சத்தினால் அந்தகாரத்தில் சென்று கொண்டிருக்கின்றனர். அவர்கள் நோவாவின் காலத்திலும் மற்றெல்லா காலங்களிலும் செய்தது போலவே மறுபடியும் இப்பொழுது செய்து அந்த காலத்துக்குள் பிரவேசித்து விட்டனர். ஏன்? கோட்பாடுகள் அவர்களை குருடாக்கி போட்டதால் அவர்கள் வெளிச்சத்தை புறக்கணிக்கின்றனர். நாம் எப்படிப்பட்ட அந்தகார நேரத்தில் இப்பொழுது இருக்கிறோம்? ஆம், அவர்களோ கிறிஸ்துவின் உண்மையான நித்திய ஒளியை புறக்கணிக்கின்றனர். அதுதான் அது செய்கிறது. குளிரடைந்த ஸ்தாபனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒருபோதும் ஜீவனை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அவை தங்களுடைய ஸ்தாபனங்களுக்கு ஜீவனை கொண்டு வருகின்றன. இப்பொழுது கிறிஸ்தவர்களாக பாவனை செய்பவர்களை முன்னை காட்டிலும் அதிகம் நாம் பெற்றிருக்கிறோம். இங்கு பாருங்கள், அவன் கிறிஸ்தவனானால் நான் கத்தோலிக்க குருவானவரிடம் இதை கேட்டேன். உங்கள் சபை, அதாவது கத்தோலிக்க சபை, ரோமாபுரியில் உள்ள நிசாயாவில் இருந்தது போல் இராமல் ஆதியில் பெந்தேகோஸ்தி நாளில் இருந்தது போல இப்பொழுது இருக்குமானால் நான் உங்கள் சார்பில் இருப்பேன் என்றேன். சபை ரோமாபுரியில் உள்ள நிசாயாவில் ஒருபோதும் துவங்கவே இல்லை. அது பெந்தேகோஸ்தி நாளில் தான் துவங்கினது. புரிகிறதா? சபை எருசலேமில் தான் துவங்கினது. ஆனால் நான், அதாவது இங்கு நான் ஒப்புக்கொள்கிறேன், இந்த ஜனங்கள், இந்த அடிமைகளும் மற்றவர்களும் பரிசுத்தாவியை பெற்ற போது அவர்களுடைய எஜமான்கள் அவர்களுடைய வல்லமைகளையும் மற்ற காரியங்களையும் கண்டனர். அவர்கள் என்ன செய்தனர் என்று, அவர்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்பினர், அந்நிய பாஷைகளை பேசினர், பிசாசுகளை துரத்தினர், நடக்கப் போகும் காரியங்களை முன்னறிவித்தனர். அவர்கள் மத்தியில் தீர்க்கதரிசிகள் எழும்பி ஆட்டுத்தோலை சுற்றினவர்களாய் மரக்கறி புசித்தவர்களாய் அந்த நிசாய ஆலோசனை சங்கத்துக்கு வந்தனர். எவ்வளவு மகத்தான மனிதர்கள் அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்து அவர்கள் அந்த நிசாய ஆலோசனை சங்கத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தைக்காக உறுதியாக நின்றனர். ஆனால் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த 15 நாட்களில் ஆலோசனை சங்கத்தினர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னும் வேத உபதேசத்துக்கு பதிலாக பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்பதை ஒரு கோட்பாடாக அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். அதிலிருந்து எல்லா புரோட்டஸ்டன்ட் சபைகளும் தோன்றின. அவர்கள் அதற்குள் பிறந்தனர். அதே காரியம் இந்த மற்றெல்லா காரியங்களும் பரிசுத்தாவி குறித்து தவறான கருத்து போன்றவை. அவர்கள் ராபோஜனம் எடுத்து திராட்சரசம் குடித்து அதை பரிசுத்த நற்கரணை என்கின்றனர். அப்படி என்றால் பரிசுத்த ஆவி என்ற அர்த்தம் குருவானவர் அதை உங்களுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது பெண்டேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது தடுத்து பட்டையை திருப்பி கொடுத்த குருவானவர் வந்து உன் நாவை நீட்டி பரிசுத்த நற்கரணையை பெற்றுக் கொள் என்றார் என்று வேதத்தில் வாசிப்பதில்லையே? இல்லை, அது சிறங்களே நீங்கள் எல்லோரும் இங்கு ஓடி வந்து அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கு வலதுகை கொடுங்கள், பேப்டிஸ்டுகளே மெத்தோடிஸ்டுகளே உங்கள் பெயரை நான் பதிவு செய்து கொள்வேன், எங்கிருந்தாவது கடிதம் கொண்டு வாருங்கள் என்று கூறவில்லை. பேதுரு அவர்கள் எல்லோரும் ஒருவிடப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தனர். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சரியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தறிந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்றான். மரியாளும் மற்றவர்களும் ஆவியை பெற்றதன் விளைவினால் குடித்தவர்களைப் போல தடுமாறி தெருக்களில் சென்றனர். காரணம் சிறங்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணினர் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்கள் யாராயிருந்தனர்? ஒரு கோட்பாட்டினால் குருடாக்கப்பட்டிருந்தவர்கள். பேதுரு என்னும் பெயர் கொண்ட அந்த பிரபலமில்லாத பிரசங்கி எழும்பி நின்று, பேதுரு, யூதேயாவில் வாசம் பண்ணுகிறவர்களே, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. அது என்னவா இருக்கும் என்று வேதம் கூறியுள்ளது என்பதை நான் உங்களுக்கு கூறட்டும். இது ஒளியாய் உள்ளது, இது வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாய் உள்ளது என்றார். ஆமேன். அதே காரியம் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அன்று செய்தது போலவே இன்றும் தலையை துலுக்கி நடந்து சென்று விடுகின்றனர். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டும் குருடராய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் குழியிலே விடுவார்கள் என்றார். ஓ, ஜீவ வார்த்தையை உருவகாரப்படுத்துவதற்கு கிறிஸ்து நித்திய ஜீவன் அவசியமாய் உள்ளது. மாம்சமாக்கப்படுதல், ஓ என்ன நன்மை! வார்த்தையை எடுத்து தேவனுடைய வார்த்தையை கிரியை செய்ய பரிசுத்த ஆவி தேவைப்படுகிறது. இயேசு நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று கூறினார். இப்பொழுது பாருங்கள் மார்க் 16 அவருடைய கடைசி கட்டளை, உலகமெங்கும், உலகமெங்கும் என்பதே, அது இன்னும் உலகமெங்கும் செல்லவில்லை. பாருங்கள், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி உலகமெங்கும் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, அவர்கள் போதகருடன் கை குலுக்குவார்கள் என்றா? இல்லை. அவர்கள் நல்ல சபை அங்கத்தினர்களா இருப்பார்கள் என்றா? இல்லை. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்வங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஓ என்ன, எவ்வளவு தூரம் சர்வ சிருஷ்டிக்கும், எவ்வளவு காலம் அவர் வரும் வரைக்கும் உலகமெங்கும் இந்த அடையாளங்கள். நான் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவர்களை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஓ, இதிலிருந்து நாம் எப்படி விசுவாசிக்காமல் விலகி சென்றுவிட முடியும் என்று என்னால் கூற முடியவில்லை. முன்காலத்தில் அவர்கள் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது நாமோ அதிக எழில் இருக்கிறோம். நான் எழுதி வைத்த இன்னும் 2 வசனங்கள் இங்குள்ளது, அதை கூறிவிட்டு கூடுமான வரையில் வேகமாக முடித்து விடுகிறேன். அவர்கள் இருந்ததை காட்டிலும் நாம் அதிக இருளில் இருக்கிறோம். நான் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் பிரசங்கித்து உங்களை களைப்பாக்கி விட்டேன் என்று நான் அறிவேன். ஆனால் பாருங்கள், இந்த ஒளிநாடாவோ பல்வேறு இடங்களுக்கு செல்கிறது. பாருங்கள், புரிகிறதா? நாம் அவர்கள் இருந்ததை காட்டிலும் அதிக இருளில் இருக்கிறோம். நானே இந்த வாக்குமூலத்தை கூறினேன். ஏன்? இந்த பொய்யான ஒளியில் சபைகள் மிகவும் வஞ்சகமுள்ளதாய் அமைந்திருந்து அது உண்மையை போல் காணப்படுகிறது. இப்பொழுது இயேசு கூறவில்லையா? நாம் மத்தேயு 24 அதிகாரத்தில் பார்ப்போம். பாருங்கள், மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு கடைசி நாட்களில் 2 ஆவிகளும் ஒன்றுக்கொன்று மிகவும் நெருங்கி இருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மதிக்கும் என்று கூறினார். கடைசி நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் ஒன்று வெளியே வந்து சபையாக உருவாகும். தாங்கள் கூறுவது சத்தியம் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த ஸ்தாபனங்கள் உண்மையானதைப் போலவே காணப்பட்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பெந்தேகோஸ்தேக்காரரையும் கூட வஞ்சிக்கும். நீங்கள் பெந்தேகோஸ்தேக்காரன் ஒருவனை மெத்தோடிஸ்ட் அல்லது பேப்டிஸ்ட் உபதேசத்தினால் வஞ்சிக்க முடியாது என்று நன்றாகவே உங்களுக்கு தெரியும். அதை அவனிடம் எடுத்துக் கூறி அவனை உங்களால் வஞ்சிக்க முடியாது, அவன் அதை காட்டிலும் நன்றாகவே அறிந்துள்ளான். அவ்வாறே நீங்கள் ஒரு பேப்டிஸ்டை லுத்தரன் உபதேசத்தினால் வஞ்சிக்க முடியாது. பாருங்கள், அதுபோன்று இந்த வார்த்தையில் உள்ள செய்தியில் உள்ளவர்களை பொய்யான பெந்தேகோஸ்தே உபதேசமாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பதனாலும் இன்னும் அவர்கள் ஸ்தாபனங்களில் உள்ள மற்ற கோட்பாடுகளினாலும் வஞ்சிக்க முடியாது, முடியவே முடியாது. அவர்களை நீங்கள் வஞ்சிக்கவே முடியாது, ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். அது என்ன? அது என்ன? வஞ்சிக்கப்படுதல். இந்த பொய்யான வெளிச்சங்கள் அவைகள் என்ன செய்கின்றன? கொல்லப்படுவதற்கென்று அவைகள் தங்களுடைய பொய்யான வெளிச்சத்தினால் சபைகளை உலக சபைகள் ஆலோசனை சங்கத்துக்குள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றன. அதுவும் ரோம சபையும் ஒன்றாக இணையும் போது அதுவே முடிவான கொல்லப்படுதலாயிருக்கும். அவர்கள் மிருகத்துக்கு ஒரு சொருபத்தை உண்டாக்கும் போது அதுவே முடிவான கொல்லப்படுதல். இப்பொழுது நீங்கள் பொய்யான வெளிச்சங்கள் என்ன செய்கின்றன என்பதை பாருங்கள். அது ஜனங்களை நடத்துகிறது. அது ஒரு வெள்ளாடு. வெள்ளாடு எப்பொழுதுமே செமரியாடுகளை கொல்லப்படுவதற்கு நடத்தி செல்கின்றது. ஆடுகளை கொல்லும் இடங்களில் நீங்கள் அதை கண்டிருக்கிறீர்கள். வெள்ளாடு செமரியாடுகளை அதுவரைக்கும் நடத்தி சென்று அவைகளை உள்ளே நுழைய விட்டுவிட்டு அது குதித்து ஓடிவிடும். பாருங்கள், அதைத்தான் அது செய்கிறது. அது எப்பொழுதும் அதையே செய்கிறது. ரோம வெள்ளாடுகள் இயேசுவாகிய ஆட்டுக்குட்டியை அடிக்கப்படும்படி நடத்தி சென்றன. அது உண்மை. இன்றைக்கு ஸ்தாபன வெள்ளாடுகள் பேதைகளான செம்மறியாடுகளை அடிக்கப்படும்படி நடத்தி செல்கின்றன. அவர்களுடைய பெயர்களை ஸ்தாபன புத்தகங்களில் அவர்கள் எழுதின மாத்திரத்தில் அவர்கள் முடிந்து விடுகின்றனர். அது மிருகத்தின் முத்திரை. நான் கர்த்தருடைய நாமத்தினால் இதை உரைக்கிறேன். நான் நீண்ட காலமாகவே கருத்தை உடையவனாயிருக்கிறேன். அது உண்மை. அது முற்றிலும் உண்மை. மிருகம் யார்? மிருகம் யார்? அது ரோம குருக்களாட்சி முதல் ஸ்தாபனம். அதன் முத்திரை எது? அதே காரியம். அப்படியே அது எப்படி இருந்ததோ அப்படியே இருத்தல். அடிக்கப்படும் பொய்யான வெளிச்சத்துக்கு. ஆனால் தற்போதைய இருளின் மத்தியிலும் தேவனுடைய வெளிச்சம் அதனூடாக பிரகாசிப்பதை நாம் இப்பொழுதும் கண்டுள்ளோம். அதற்காக நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். கூர்ந்து கவனியுங்கள், நாம் வெளிச்சத்தை கண்டுள்ளோம். இந்நாளுக்கென அவர் வாக்களித்த தமது வார்த்தை நிரூபிக்கப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்டதை கண்டுள்ளோம். அது உண்மை. இந்நேரத்துக்கான வெளிச்சம். ஓ, என்னை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் தவறேதும் இருக்கவில்லை. அது ஒன்றுமே இல்லை. அண்மையில் ஒரு போதகர் புளாரிடாவுக்கு சென்றிருந்த போது அங்கு நடந்ததை கூறினார். அவருக்கு ஒரு கார் இருந்தது. அது ஷெவர்லே என்று நினைக்கிறேன். அதுவோ நின்று போய்விட்டது. அவரால் அதை பழுதுபார்க்க முடியவில்லை. அவர் பழுதுபார்க்கும் இடத்திற்கு அதை கொண்டு சென்றார். அங்கிருந்த பழுதுபார்க்கும் வல்லுநர் காரின் கீழே படுத்தான், மேலே சென்றான், சுற்றிலும் சென்றான். அவனால் அதை இயங்க வைக்க முடியவில்லை. அவன் இதை செய்து பார்த்தான், அது கிளியர் செய்யவில்லை. அவன் வேறு எதையெல்லாமோ செய்து பார்த்தான், ஒன்றும் நடக்கவில்லை. அவன் மின்னாக்கியை இயக்கி பார்த்தான், இதை போட்டான், மின்னடைப்பான் திருப்பானை போட்டான், பல நுட்பமான சில கருவிகளை இயக்கி பார்த்தான். என்ன செய்த போதிலும் அவனால் சரியாக இயக்கிட முடியவில்லை. அவனால் அதை சரியாக இயக்க முடியாமற் போயிற்று. முடிவில் நன்றாக உடுத்தின ஒருவர் அங்கு வந்தார். அவர், நான் ஒரு ஆலோசனையை உனக்கு கூறலாமா என்று கேட்டார். அந்த பழுது பார்க்கும் வல்லுநருக்கோ சரியையா என்று சொல்ல போதிய அறிவிருந்தது. அவர், இதை எடுத்துக்கொள், அதை இத்தனை முறை அதிகரித்துக்கொள், இதை எடுத்துக்கொள், இதையெல்லாம் ஒன்று சேர்த்து அது ஓடுகிறதா என்று முயற்சித்து பார் என்றார். அவன் அவர் சொன்னபடியே அத்தனை முறை அதிகரித்து எல்லாம் ஒன்றாக சேர்த்தான். அந்த கார் ஓடினது. அப்பொழுது இந்த பழுது பார்க்கும் வல்லுநர் அவரிடமாய் திரும்பி, நீங்கள் யார் என்று கேட்டார். அவர்தான் பொறியாளர், பொது விசைப்பொறி நிர்வாகத்தினரின் தலைமை பொறியாளர். அவர்தான் அந்த காரை உண்டாக்கினர். அதை எப்படி உருவாக்குவதென்று படமறைந்து கொடுத்தவர். இன்றைக்கு ராமோ மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், கிறிஸ்தியர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தலைமை எந்திர பழுது பார்க்கும் வல்லுநர் இங்கிருக்கிறார். அவருடைய வார்த்தையை உருவாக்கினவர், வார்த்தையும் பூமியையும் படைத்த மனிதனாகிய அவர் அவருடைய சபையை உருவாக்கினவர். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எது அவசியம் என்று அவருக்கு அதிகம் தெரியுமா? அல்லது மெத்தோடிஸ்ட் பாப்டிஸ்ட் சபைகளுக்கு அதிகம் தெரியுமா? அவர்தான் உருவாக்கினவர். எது அவசியம் என்று அவருக்கு தெரியும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் அவர் நன்றாக உடுத்திருக்கிறார். அல்லேலூயா! அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டவராய் அவர் அவரது மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறார். சபையை எடுத்துக்கொள்ளப்படுதலின் ஒழுங்கு கொண்டு வர என்ன அவசியம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை உருவாக்க அவர் படமடைந்து அதன் பாகங்களை வேதாகமத்தில் ஒன்றாக சேர்த்திருக்கிறார். ஆமே! மின்சாரத்தை அதன் வழியாக பாய செய்து அது எப்படி இயங்குகிறது என்பதை கவனித்து பாருங்கள். அவர் இன்றைக்காக வாக்களித்துள்ள வார்த்தையின் பேரில் நீங்கள் கொண்டுள்ள விசுவாசம் பாயும்படி செய்யுங்கள். அப்பொழுது அது எப்படி இயங்குகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஏன்? அவர்தான் அதை உருவாக்கினார். அவர் வார்த்தையின் வரைபடத்தின் மூலம் தமது சபையை உருவாக்கினார். ஆகையால் தான் அவர் தமது வார்த்தையின் மூலம் ஒன்று சேர்க்கிறார். மெத்தோடிஸ்ட் அல்லது பாப்டிஸ்ட் அல்லது பிரெஸ்பிடேரியன் அல்லது பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தின் மூலம் அல்ல, தம்முடைய வார்த்தையின் மூலமே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமையா! அந்த பொய்யான வெளிச்சங்களில் இருந்து அகர்ந்து பாருங்கள். இந்த இருளின் மத்தியில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இருளின் நேரத்தின் மத்தியில் இப்பொழுது இன்னும் 5 நிமிடங்கள் தான் மீதமுள்ளது. இந்த இருளின் மத்தியில் மனவாட்டியை வெளியே கொண்டு வருவது யார்? யாருக்கு அதை குறித்து தெரியும்? தலைமை வடிவமைப்பாளருக்கு, ஓ ஆமாம், இந்த எல்லா பொய்யான வெளிச்சத்தின் குழப்பத்தில் இருந்தும் மெத்தடிஸ்டுகள் ஒரு பக்கம் பொய்யான வெளிச்சம் பேசுகின்றனர், பாப்டிஸ்டுகள் வேறொரு பக்கம், பிரசிடேரியன்கள் மற்றொரு பக்கம், பெந்தேகோஸ்தக்காரர் மற்றொரு பக்கம், இப்படியாக சுற்றிலும் பொய்யான வெளிச்சங்கள். இந்த பொய்யான வெளிச்சத்தின் காரணமாக அவர்கள் ஓரிடம் ஓடி சென்று தங்கள் பெயர்களை பதிவு செய்கின்றனர், பின்பு வேறதையோ கண்டு மற்றொரு ஸ்தாபனத்துக்கு சென்று இப்படியாக ஸ்தாபனத்துக்கு ஸ்தாபனம் அலைகின்றனர். நான் அந்த கத்தோலிக்க குருவானவரிடம், நீங்கள் மூல சபையா இருந்து மிசாயாவில் மனிதனால் உண்டாக்கப்பட்ட உபதேசங்களுக்கு பின்னால் சென்றீர்கள், இல்லை என்றால் உங்களுக்கு ஏன் அவர்கள் ஆதியிலிருந்து வல்லமை இல்லை? புரிகிறதா? அவர்கள் செய்த அற்புதங்களை, இயேசு செய்த அற்புதங்களை நீங்கள் ஏன் செய்வதில்லை என்று கேட்டேன். அதற்கு அவரோ, ஓ இப்பொழுது எங்களிடம் முன்பை காட்டிலும் அதிகம் பேர் இருக்கிறார்கள், நாம் வேறொரு காலத்தில் வாழ்கிறோம் என்றார். அப்பொழுது நான், ஆனால் வார்த்தை மாறுவதில்லையே, அவர் இந்த அடையாளங்கள் எல்லா காலங்களிலும் அவர்களை தொடரும், வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று கூறியிருக்கிறாரே என்றேன். அதுதான். அவரோ, நீங்கள் வேதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது நான், ஆம், கிறிஸ்துவாகிய வார்த்தை குறித்து என்றேன், அது உண்மை, எனவே அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. புரிகிறதா? இந்த பொய்யான வெளிச்சத்தில் மெத்தோடிஸ்டுகள் தங்களுடையதையும், பாப்டிஸ்டுகள் தங்களுடையதையும், பிரசிடேரியன்கள் தங்களுடையதையும் காண்பிக்கின்றனர். அது ஒவ்வொன்றும் நாளுக்கு நாள் பெரிதாய்கொண்டே போகிறது. ஆனால் ஏழை மனவாட்டி, அவள் எங்கிருக்கிறாள்? அவள் சிறிது காலம் வெந்தகோஸ்தே ஒருத்துவத்தில் இருந்து அவளுடைய பெயரை அங்கு பதிவு செய்தாள். அவள், நாம் சொல்ல போனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள் என்றாள். அவர்கள் இங்கு வந்து நீங்கள் எங்களை சேர்ந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் மனவாட்டியில் இல்லவே இல்லை, நீங்கள் ஒன்றுமே இல்லை என்கிறார்கள். நீங்கள் அசம்பிளி ஸ்தாபனத்துக்கு சென்று பார்ப்பீர்களேயானால் அங்கும் அதேதான். பாப்டிஸ்டுகளிடம் சென்று அவர்களிடம் என்ன உள்ளது என்று பாருங்கள், பிரசிடேரியன்களை பாருங்கள், ஏழை மனவாட்டிக்கு என்ன நேரிடப் போகிறது என்று பாருங்கள். அவள் நிச்சயம் தோன்றுவாள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவள் அங்கிருக்க போகிறாள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நபர் என்னிடம் இதை கூறிக்கொண்டிருந்தார். அவர் நியூ மெக்சிகோவில் வசித்து வந்தார். நான் அங்கு கால்ஸ்பாட் ஆழ்கிடங்கு அருகில் ஒரு கூட்டம் நடத்தினேன். அந்த பிரபலமான ஆழ்கிடங்குகளை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் ஒரு மனிதனையும் அவன் மனைவியையும் பிள்ளைகளையும் ஒரு மின் தூக்கியில் கொண்டு சென்று குழியின் ஆழத்தில் இறக்கினர். அவர்கள் அங்கு சென்றவுடனே அவர்கள் எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டனர். அவர்கள் எல்லா விளக்குகளையும் அணைத்தவுடன் அப்பொழுது நள்ளிரவு இருள் போன்று அங்கு இருந்தது. ஒரு முறை புலரடாவில் உள்ள தோட்டத்துக்கு நானும் மனைவியும் சென்றிருந்த போது அவர்களுடன் அப்படி செய்யும்படி கூறினேன். அவர்கள் விளக்குகளை அணைத்த போது, என்னே, உங்கள் கையை இப்படி முன்னால் நீட்டினால் அதை பார்க்க முடியாத அளவுக்கு இருள் சூழ்ந்திருந்தது. அங்கு ஒரு சிறுமி நின்று கொண்டிருந்தால் அவள் இருளை கண்டு மிகவும் பயந்து ஓஹோ என்று கூச்சலிட்டு அலறத் துவங்கினாள். அவள் மிகவும் இருளாய் இருந்தபடியால் மரணதியில் அடைந்தாள். அந்த பரிதாபமான சிறுமி எல்லா இடங்களிலும் கரத்தை நீட்டி ஏதாவது ஒன்றை பிடிக்க முயன்று தன் தகப்பனுக்காகவும் தாய்க்காகவும் அலறத் தொடங்கினாள். அந்த இருளை அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவள் அப்படிப்பட்ட இருளை கண்டதே இல்லை. இப்பொழுது இது அதே விதமாகத்தான் உள்ளது. அது உண்மை, மிகவும் இருளாய் இருப்பதால் எங்கு செல்வதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்களோ மெத்தோடிஸ்டுகளிடம் செல்கிறீர்கள், பாப்டிஸ்டுகளிடம் செல்கிறீர்கள், பிரெஸ்பிடேரியன்களிடம் செல்கிறீர்கள், எல்லாமே ஒரே விதமாகத்தான் உள்ளது. பாருங்கள், அவர்களோ குழுக்கள் நிறைந்த அழுகி போன மன்னாவையே புசித்துக் கொண்டிருக்கின்றனர். பாருங்கள், அதே காரியம், நீங்கள் வந்து இதை சேர்ந்து கொள்ளுங்கள், அதை சேர்ந்து கொள்ளுங்கள் என்னும் ஏதோ ஒரு பழைய கோட்பாடு. அதில் நீங்கள் கிறிஸ்துவை காண்பதில்லை. புரிகிறதா? ஓ, நீங்கள் சுயநிதி உள்ள ஜனங்களை காண்கிறீர்கள். நான் அவனமே கூறுவேன், இப்பொழுது அந்த ஸ்தாபனங்களில் அநேக அருமையான ஜனங்கள் இருக்கின்றனர். நான் அந்த முறைமையை கூறிக்கொண்டிருக்கிறேன், அதில் உள்ள ஜனங்களை கூறவில்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், அதைத்தான் அவர்கள் புசித்துக் கொண்டிருக்கின்றனர். அதை குறித்து அவர்களிடத்தில் கூறுங்கள், இங்கு புதிய ஆகாரம் உள்ளது. இந்த சிறுமி அங்கு நின்று கொண்டு மனவாட்டி செய்வது போல் மிகுந்த உணர்ச்சி வேகத்தால் தன்னுடைய உச்ச குரலில் உரக்க அலறினாள். ஆனால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய தம்பியோ அவளிடம், சகோதரியே பயப்படாது, ஏனெனில் அவன் பொறியாளர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். விளக்குகளை போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கு இருக்கிறார் என்றான். பயப்படாது சகோதரியே, விளக்குகளை போடுவதற்கு இங்கு ஒரு மனிதன் இருக்கிறார், அவரால் இந்த வார்த்தையை ஜீவிக்கும்படி செய்ய முடியும். அவர் எப்படி வரப்போகிறார் என்று நமக்கு தெரியாது, அவர் எப்பொழுது வரப்போகிறார் என்று நமக்கு தெரியாது, அதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் இங்கிருக்கிறார், அவரால் விளக்குகளை போட முடியும். இங்கிருந்து நாம் எப்படி வெளியேறப் போகிறோம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் இங்கிருக்கிறார், விளக்குகளை போடக்கூடியவர் அவரே. ஆமையா, அவர் ஒருவரே, அவர் ஒளியாயிருக்கிறார், அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், அப்படித்தான் அவர் விளக்கை போடுகிறார். முற்றிலும் உண்மை. அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய கிறிஸ்து அவசியம். அப்பொழுது எல்லா இருளும் செதறுண்டு போகிறது. அவர் பிரிக்கிறார், அவர் தம்முடைய சிறிய மனவாட்டியை வெளியே இழுத்துக் கொண்டிருக்கிறார். என்னாமத்தி நிமித்தம் புறஜாதிகளில் இருந்து ஒரு கூட்டம் ஜனத்தை தெரிந்து கொள்வேன், அவர்களின் நாமத்தை தரித்திருப்பார்கள். அவருடைய நாமம் என்ன? சாரி, மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், லூத்தரன் அல்ல, அது இயேசு கிறிஸ்து. அது உண்மை. அவர் ஒளி, சத்தியம், ஒளி. அவரில் எந்த இருளும் இல்லை. அவர் உள்ளே வரும்போது இருளை சிதற பண்ணுகிறார், ஏனெனில் அவர் வார்த்தையாயிருக்கிறார், வார்த்தையே வெளிச்சம். அது உண்மையே. ஏனெனில் அவர் வெளிச்சம் உண்டாக்கணும் என்று உரைத்தார். அந்த வார்த்தை வெளிச்சமாயிற்று. அவர் இதை பேசும்போது அது ஒவ்வொரு முறையும் அக்காலத்து வெளிச்சமாயிற்று. அவர் இங்கு பொய்யான வெளிச்சத்தில் வாசம் செய்யவில்லை, ஆனால் ஜனங்கள் தான் பொய்யான வெளிச்சத்தில் வாசம் செய்கின்றனர். ஆனால் அவர் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருக்கிறார். அவர் இருள் நேரத்தில் முற்றிலும் வெளிச்சமாயிருக்கிறார். ஆமையா, இந்த பொய்யான வெளிச்சங்களும் மற்றவைகளும் மறைந்துவிடும். ஆமையா, அவர் இங்கிருக்கிறார், பயப்படாதீர்கள். அவர் விளக்குகளை போடும் போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அவருடைய வார்த்தை ஜீவிக்கிறது, அது செய்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அது வார்த்தை. பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். அவரை அனுப்பின பிதா அவருக்குள் வந்தார். உங்களை அனுப்பும் இயேசு உங்களுக்குள் வருகிறார். அப்பொழுது செய்த கிரியைகளை இப்பொழுதும் அவர் அதே கிரியைகளை செய்கிறார். காரணம் ஏன்? வார்த்தை மாம்சமாகி மாம்ச சரீரத்தில் இந்நாளில் வெளிச்சமாக தன்னை வெளிப்படுத்துகிறது. அங்குதான் நாம் இருக்கிறோம். அதுதான் அது வெளிச்சத்தில் ஜீவனுக்கு போகும் வழியை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. கோட்பாடுகளினாலும் ஸ்தாபனங்களாலும் உருடாக்கப்படாத ஞானவான்கள் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஓஹோ, என்னே, விளக்குகளை போடக்கூடிய மனிதன் இங்கு இருக்கிறார் என்பது சரியே. அவர் என்ன செய்கிறார்? இந்நாளுக்கான அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்நாளுக்கான வார்த்தையை வாக்களித்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு இங்கே நம்முடன் கூட இருக்கிறார். பயப்படாதீர்கள். அவர்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த கவனமும் செலுத்தாதீர்கள். நீங்கள் அப்படி செய்தால் இருளில் நடக்கிறவர்களாயிருப்பீர்கள். ஞானமுள்ளவர்களாயிருங்கள். ஞானவான்கள் கடைசி நாட்களில் அவர்களுடைய தேவனுக்கு செயற்கரிய சிறந்த காரியங்களை செய்வார்கள் என்று தானியேல் கூறியுள்ளான். புரிகிறதா? பார்த்தீர்களா? அவர் ஒளியாயிருக்கிறது போல அவர்களும் ஒளியில் நடப்பார்கள். கவலைப்படாதீர்கள், இருளாயிருக்கலாம். அவர்கள் ஒவ்வொருவரையும் கட்டாயப்படுத்துவார்கள் என்பது போல் தோன்றுகிறது. இவை அனைத்தும் அவர்களுடைய பிரகடனம். அதாவது இந்த சிறு சபைகள் அனைத்தும் இப்போது உள்ளே வர வேண்டும், நீங்கள் உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்துக்குள் வர வேண்டும் என்று வெளியே கூறப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள். இல்லை என்றால் அவர்கள் உங்களை மூடிவிடுவார்கள். அவர்கள் அப்படி செய்ய போகிறார்கள். அதை இன்றிரவு ஆணித்தரமாக வலியுறுத்த விரும்புகிறோம். அந்த நேரத்துக்கு வரும்போது பாருங்கள், இப்பொழுது அவர்கள் நாம் முடிக்கப் போகிறோம். நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் அல்லது இல்லாமல் இருக்க வேண்டும். நீங்கள் அதற்குள் போக வேண்டும். இல்லை என்றால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. வாங்கவும் விற்கவும் கூட முடியாது. அதுதான் அது. நீங்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபம் செய்ய துணிச்சல் கொள்ள முடியாது. நீங்கள் வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் போது அல்லது வேறெந்த ஆவிக்குரிய காரியத்தில் எந்த நபருடனாவது ஈடுபட்டிருக்கும் போது பிடிபட்டால் நாட்டின் சட்டப்படி உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அது முற்றிலும் உண்மை. புரிகிறதா? நீங்கள் அதை அறிவீர்கள். அது உண்மை. அது அவர்களுடைய செய்தித்தாள்களில் வெளியிடப்பட்டிருந்தது. ஆமையா, எனவே உங்களால் அதை செய்ய முடியாது. நீங்கள் அந்த கோட்பாட்டு முறையை சேர்ந்திருக்க வேண்டும். சகோதரனே, நான் உன்னிடம் ஒன்று கூறட்டும். இப்பொழுதே கிறிஸ்துவை உன் இருதயத்தை ஏற்றுக்கொள்வது நலம். ஏனெனில் அவருடைய உண்மையில் தேவையாய் இருக்க போகிற ஒரு நேரம் வரப்போகிறது. அப்பொழுது நீங்கள் கைவிடப்பட்டவராயிருப்பீர்கள். அந்த முத்திரை போடப்படும் போது நிரந்தரமாக அதன் கீழ் இருப்பவராயிருப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புரிகிறதா? எனவே நீங்கள் அதை செய்யாதீர்கள். அவர்கள் சொல்வதை நம்பாதீர்கள். இப்பொழுதே வார்த்தையாகி கிறிஸ்துவுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். ஆமையா, அது வார்த்தையை உறுதிப்படுத்தி அது இந்நேரத்துக்கான வெளிச்சம் என்பதை காண்பிக்கிறது. அப்படித்தான் அவர் ஒளியாயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனெனில் அவர் மாம்சத்தில் தம்மை வெளிப்படுத்தும் ஒளியாயிருக்கிறார். நமக்கு எப்படி தெரியும்? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை தன்னை காண்பித்த அவரை ரூபகாரப்படுத்துகிறது. மேசியா வரும்போது அவர் என்ன செய்வார்? இனச்சண்டையில் இருந்த ஸ்திரீ, மேசியா வரும்போது இவைகளை செய்வார். இந்த காரியங்களை எங்களுக்கு முன்னறிவிக்கும் நீர் வார்த்தையாகி தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்றால் அவர் நானே அவர் என்றார். பாருங்கள், அது போதுமானதாக இருந்தது. வெளிச்சம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மேல் பிரகாசித்தது. அங்கு ஒரு வெளிச்சம் உள்ளது. அவள் ஊருக்குள்ளே ஓடி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் மேசியா அல்லவா என்றாள். அதுதான் பாருங்கள், மற்றவர்கள் என்ன கொண்ட போதிலும் கவலைப்படாமல் அவர் மேசியாவா இருந்தார் என்று அவள் அறிந்து கொண்டாள். ஞாபகம் கொள்ளுங்கள், ஒவ்வொரு காலத்திலும் இருளின் நேரத்தில் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்க தேவன் தமது வார்த்தையை வைத்திருந்தார். லூத்தரின் காலத்தில் கத்தோலிக்க சபை ஒவ்வொரு காரியத்தையும் உடையதாயிருந்த போது அவர் அதை உடையவராயிருந்தார். அவர் லூத்தரை அப்பொழுது பிரகாசிக்கிற வெளிச்சமாக அனுப்பினார். லூத்தர் இருளிலிருந்து சத்தியத்தை பிரித்தார். லூத்தரன்கள் எல்லாவற்றையும் குழப்பின போது அவர் ஜான் வெஸ்லி என்னும் ஒருவரை எழுப்பினார். அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்தார். பெந்தேகோஸ்தே நாட்களில் வெஸ்லியர்கள், மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரசிட்டேரியன்கள் அனைவரும் தங்கள் ஸ்தாபனங்களுடன் ஒட்டிக்கொண்ட போது அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரிக்க பெந்தேகோஸ்தே செய்தியை அனுப்பினார். பெந்தேகோஸ்தே கார ஸ்தாபனம் உண்டாக்கொண்டு கோட்பாடுகளை மற்றவர்களையும் ஏற்படுத்திக் கொண்டு மறுபடியும் இருளில் சென்றனர். இப்பொழுது இந்த வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே அவர் வெளிச்சத்தை அனுப்பி வார்த்தை வெளிப்படும்படி செய்கிறார். அவர் ஆதியில் செய்தது போல வார்த்தையை அனுப்புகிறார். அது தன்னை நிரூபிக்கிறது. வெளிச்சம் உண்டாகிறது. அவர் எப்பொழுதுமே பிரிக்கிறார். தொடக்கத்தில் நித்திய ஜீவன் சிறு ஒளிகள் இருந்தது போல இப்பொழுதும் உள்ளது. பிள்ளைகளை பார்க்கும் போது நான் கூறுவதோ அளிக்கப்பட்ட நேரத்தில் 5 நிமிடம் அதிகமாகிவிட்டது. ஆனால் இந்த ஒரு காரியத்தை நான் கூறட்டும். இங்கு ஒரு மனிதன் இருக்கிறார், யார் என்ன கூறின போதிலும் பயப்படாதீர்கள். அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திராத நிலைக்கு நான் வந்திருப்பதை கண்டுள்ளேன். ஆனால் அவர் எப்பொழுதும் பிரசன்னமாயிருக்கிறார். அவருடைய என்றும் தவறாத பிரசன்னம், அவர் எப்பொழுதும் அங்கிருக்கிறார். அவரால் விளக்கை போட முடியும். ஆமையா, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று காண அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் விரும்பும் எந்த நேரத்திலும் அந்த திருப்பானை விளக்கறியும்படி திருப்ப முடியும். ஆமையா, விளக்குகளை எரி செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறார். மரண நிழலின் இடங்களில் உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் சிலர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு, அவர்களில் சிலர் ஸ்தாபன மரணத்திலும், அவர்களில் சிலர் கோட்பாடுகளின் மரணத்திலும், அவர்களில் சிலர் பாரம்பரியங்களின் மரணத்திலும், எல்லா விதமான மரணத்திலும் சிக்குண்டவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்பொழுது வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த அதே மனிதன் தான் ஆதியில் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொன்னவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற அதே தேவன் இன்றைக்கு எப்பொழுது இங்கே பிரசன்னராயிருக்கிறார். பயப்படாதீர்கள், அவர் விளக்குகளை எரிய செய்வார். உபத்திரவம் வரும்போது பயப்படாதீர்கள், அவர் தமது ஜனங்களை எடுத்துக்கொண்டு செல்வார் என்று வெளிச்சம் கூறியுள்ளது. அவள் உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து செல்ல மாட்டார், அவள் ஒருபோதும் அவ்வாறு செல்ல மாட்டார், அவள் உபத்திரவ காலத்தில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் கூறியுள்ளார். அவள் எடுத்துக் கொள்ளப்படுவாள். சகோதரனாவே, அவர்கள் எப்படி செல்லப் போகிறார்கள்? மிகவும் இருளாய் உள்ளதே. அது எவ்வளவு இருளாய் இருந்த போதிலும் உங்களுக்கு முன்னால் உங்கள் கையை நீட்டினால் உங்களால் காண முடியாத அளவுக்கு இருளாய் இருந்தாலும் விளக்குகளை எரிய செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறார் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவர் அந்த சபையை எடுத்துக் கொள்ளப்படுவதில் கொண்டு செல்வார். நீங்களோ பாருங்கள், நான் அது வரைக்கும் வரலாம். ஆம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ எரிகிற அக்னி சூளை வரைக்கும் வந்து அதில் போடப்பட்டனர். ஆனால் காற்று வீச செய்யக்கூடிய ஒரு மனிதர் அங்கிருந்தார். ஆமையா, பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த அதே பலத்த காற்றை அவர் சூளையில் இறங்க பண்ணி காற்று வீச செய்து அக்னி அவர் மேல் படாமல் அதை தூர நீக்கினார். அங்கு ஒரு மனிதன் இருந்தார், அவர் நாலாம் மனிதன் என்று அழைக்கப்பட்டார். இன்றைக்கு இங்கு ஒருவர் இருக்கிறார், அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா! அவர் விளக்கின் திருப்பானை தம்முடைய கையில் வைத்துள்ளார். மரண நிழலின் இடங்களில் இருப்பவர்களிடம் பெரிய வெளிச்சம் தோன்றியுள்ளது. அதை புறக்கணிக்காதி, அதை கர்த்தரின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் வணங்கியிருக்கையில், நாம் ஒளியில் நடப்போம், அழகான ஒளியில். இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாக உள்ள இடத்திற்கு அது வருகிறது. இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற உலகத்தின் ஒளி, நாம் ஒளியில் நடப்போம். அது மிகவும் அழகான ஒளி. இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாக உள்ள இடத்திற்கு அது வருகிறது. இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற இயேசுவே உலகத்தின் ஒளி. ஒளியின் பரிசுத்தவான்களே, நீங்கள் வந்து இயேசுவே உலகத்தின் ஒளி என்று பிரகடனம் செய்யுங்கள். அப்பொழுது பரலோகத்தின் மணிகள் இயேசுவே உலகத்தின் ஒளி என்று ஒலிக்கும். அது என்ன? ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையே இன்றைய இயேசு. அவர் வார்த்தையாயிருக்கிறார். நாம் ஒளியில் நடப்போம். அது மிகவும் அழகான ஒளி. இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாக உள்ள இடத்திற்கு அது வருகிறது. ஓ, இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற இயேசுவே உலகத்தின். உங்கள் தலைகள் வணங்கியிருப்பதோடு உங்களில் எத்தனை பேர் பரிசுத்தாவியின் தலைமையில் இந்த ஒளியில் இந்நாளின் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையில் இங்கே நடக்க விரும்புகின்றீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். புரிகிறதா? தேவர் இந்நாளுக்கென வாக்களித்துள்ள வார்த்தை அது வெளிப்படுத்தப்பட்டதை பாருங்களே. அவர் ஆதியில் அப்படித்தான் இருந்தார் அல்லவா? அவர் வார்த்தையாயிருந்தார். குமாரன் பிறந்தபோது அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் மேசியாவாயிருந்தார். அவர் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாயிருந்தார். எனவே தேவன் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் வார்த்தையே உரைத்தார். எனவே இந்நாளுக்கென ஒரு வார்த்தை உள்ளது. அவர் இங்கே அந்த வார்த்தையை ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குழப்பம், இருள், பொய்யான ஒளி இவைகளின் மத்தியில் கோட்பாடோ வார்த்தையை போன்றே முழுவதுமாய் காணப்படுகிறது. ஆனால் அதுவல்ல, அது வார்த்தை என்று தன்னை நிரூபிப்பதில்லை. இயேசு, நான் தேவனுடைய வழியினாலே பிசாசுகளை துரத்தினால் நீங்கள் அவைகளை யாராலே துரத்துகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவைகளை துரத்தவில்லை பாருங்கள். ஆனால் இல்லை, நான் தேவனுடைய வெளிநாளை பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்றார். ஓ, நாம் நம்முடைய கரங்களை உயர்த்துகையில் நாம் அதை குறித்து சிந்திப்போமாக. இப்பொழுது மெதுவாக உண்மையாகவே அமைதியாக சிந்திப்போம். நாம் இந்த ஒளியில் நடப்போம். இது அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒளி. இரக்கத்தின் படித்துறையில் இடத்திற்கு அது வருகிறது. உங்கள் அறிக்கையை செய்யுங்கள், தேவனை இப்பொழுது விசுவாசியுங்கள். இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கும் இயேசுவே உலகத்தின் ஒளி. நாம் இந்த ஒளியில் நடப்போம். அது அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒளி. இரக்கத்தின் படித்துளிகள் பிரகாசமாக உள்ள இடத்திற்கு அது வருகிறது. இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கும் இயேசுவே உலகத்தின் ஒளி. அவர்கள் தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கும் போது நான் கேட்க விரும்புகிறேன், ஒவ்வொரு காலத்திலும் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. நோவாவின் காலத்தில் வெளிச்சத்தை புறக்கணித்தவர்கள் என்ன செய்தனர்? தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்குள் சென்றனர். எரிகிற முச்செடியில் இருந்த ஒளியின் நாட்களாகிய மோசேயின் காலத்தில் பார்வோனுக்கு என்ன நேர்ந்தது? அவன் மரண கடலுக்குள் சென்றான். யாத்திரை செய்ய தொடங்கிய பின்பு வெளிச்சத்தை புறக்கணித்த தாத்தானுக்கு என்ன நேர்ந்தது? அவன் பூமியின் பிளவுக்குள் சென்றான், அது அவனை விழுங்கி போட்டது. ஒவ்வொரு காலத்திலும் அந்நாளுக்கான வெளிச்சத்தில் நடக்க தவறினவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அது எல்லா காலங்களிலும் இயேசு. அந்த மனிதர்களின் காலத்தில் அது இயேசு. அது இன்றைக்கும் இயேசு. ஏனெனில் அவர் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தைதான் வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. இது இந்நாளின் வெளிச்சம். நாம் உத்தமத்தோடு உண்மையாகவே அமைதியாக இப்பொழுது அதை குறித்து சிந்தித்து நீங்கள் ஒளியில் நடந்து கொண்டிருக்கின்றீர்களா என்று உங்களையே கேட்டுக் கொள்ளுங்கள். நாம் அந்த பாடலை வாய் திறவாமல் மௌனமாக மீண்டும் பாடுவோம். அழகான ஒளி, இரக்கத்தின் பனித்துளிகள் பிரகாசமாய் உள்ள இடத்திற்கு அது வருகிறது. இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற ஓ இயேசுவே உலகத்தின் ஒளி. இப்பொழுது நாம் எழுந்திருப்போமாக. இங்குள்ளவர்களின் இருதயங்களிலும் இதை ஒளிநாடாவில் கேட்கப் போகிறவர்களுடைய இதயங்களிலும் இந்த செய்தி ஆழமாக பதிய வேண்டும் என்று நான் பரலோக பிதாவை வேண்டிக் கொள்கிறேன். விதையாகிய வார்த்தையின் மேல் வெளிச்சம் வீசி வெவ்வேறு பொய்யான வெளிச்சங்களிலும் ஸ்தாபனங்களிலும் விதைக்கப்பட்டுள்ள முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு வித்தையும் விளைய செய்வதாக. அவர்கள் இரவிலே வரவேண்டியவர்களாக இருந்தாலும் நிக்கதேமுவை போல் காண்பார்களாக, வெளிச்சத்தண்டைக்கு வருவார்களாக. பிதாவே இதை அருளும். இந்த மகத்தான செய்திக்காக கைகளால் பெயர்க்கப்படாத இந்த கல் மலையிலிருந்து உருண்டு வருவதாக. அது எல்லா புறஜாதி ராஜ்யங்களையும், இந்த எல்லா ராஜ்யங்களையும், ஆவிக்குரிய ராஜ்யங்களையும், உலக ராஜ்யங்களையும் தரையோடு நசுக்கும். அந்த கல் முழு உலகத்தையும் நிரப்பும். அது சுத்திகரிக்கப்பட்ட விவகாரமாயிருக்கும். அந்த கல் யாரை நசுக்குகிறதோ அவர்கள் தவிடு பொடியாவார்கள். அந்த கல்லின் மேல் விழுகிறவர்களுக்கு அது திடமான அஸ்திபாரமாயிருக்கும். ஓ கிறிஸ்துவே, உமது ஊழியக்காரன் என்னும் முறையில் நான் இந்த கல்லின் மேல், உமது வார்த்தையாகிய கல்லின் மேல் மறிப்பேனாக. தேவனாகிய கர்த்தாவே, தாவீதும் தாவீதுக்காக அவனோடு கூட நின்ற போர் வீரர்களும் நின்றது போல் நானும் நிற்பேனாக. இந்த வார்த்தை ஸ்தாபனங்களால் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை நான் காண்கையில் நான் இந்த வார்த்தைக்காக நிற்பேனாக. அது இங்கு எங்கோ ஒரு மூலையில் ஒதுங்கி கிடக்கிறது. ஓ தேவனே, நிற்பதற்கு எங்களுக்கு பலனும் தைரியமும் பரிசுத்தாவியும் அருள்வீராக. ஏனெனில் நேரமோ இருளடைந்து கொண்டே செல்கிறது. ஆனால் நீர் விளக்கை எரிய செய்ய பிரசன்னராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் எப்பொழுதும் நினைவுகூர்வோமாக. பிதாவே, நீர் விரும்பும் எந்த நேரத்திலும் உம்மால் விளக்கை எரிய செய்யக்கூடும். எனவே நாங்கள் ஜெபிக்கிறோம், நீரோ நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று கூறியுள்ளீர். கர்த்தாவே, உமக்கு ஊழியம் செய்ய எங்களுடைய விளக்குகள், மற்றவர்களுக்கு பிரகாசமாக எரியவும். நாங்கள் சுவிசேஷத்தின்படி ஜீவிக்கும் போது அவர்கள் அந்த சுவிசேஷத்தின் ஒளியை காணும்படி நாளுக்கு நாள் இயேசு கிறிஸ்து உலகில் இருந்த போது தாழ்மையும் இனிமையும் நிறைந்தவராய் அதே சமயத்தில் வார்த்தை அவர் மூலமாய் ஜீவித்தது போல அந்த அவருடைய வாழ்க்கையை நாங்கள் அவர்களுக்கு பிரதிபலித்து காண்பிக்கவும் அருள் புரியும். கர்த்தாவே அதை அருளும். ஏனென்றால் நாங்கள் உண்மையே கையில் விளக்கின் திருப்பானை வைத்துக் கொண்டிருக்கும் அந்த மகத்தானவரையே நோக்கிக் கொண்டிருக்கிறோம். நீரோ உலகத்தை உமது கரங்களில் கொண்டிருக்கிறீர். நீர் எல்லாவற்றையும் உமது கரங்களில் கொண்டவராய் உலகத்தை உமது வார்த்தையினால் தாங்குகிறீர். ஓ பிதாவே, நாங்கள் வார்த்தையை ஏற்றுக் கொள்வோமாக. கர்த்தாவே தயவு கூர்ந்து இதை அருள்வீரா. அதுவே இங்குள்ள ஒவ்வொருவருடைய இதயத்தின் வாஞ்சையும் சாட்சியுமாய் இருப்பதாக. பிதாவே, நாங்கள் இந்த பாடல்களை பாடுகையில் தாவீது பாடின சங்கீதங்கள் அவைகள் தீர்க்க தரிசனங்களாயின. அவைகள் தீர்க்க தரிசனங்களாய் இருந்தன. நீரோ அவைகளை தீர்க்க தரிசனமாக அங்கீகரித்தீர். கர்த்தாவே, நாம் இந்த ஒளியில் நடப்போம் என்று பாடலை நாங்கள் பாடும்போது எங்கள் இதயத்தில் அதை உணர்ந்து பாடுவோமாக. கர்த்தாவே, அது அப்படியே ஆகட்டும். இது மிகவும் அழகான ஒளி. இது வார்த்தை. இது கிறிஸ்து நமது மத்தியில் வாசம் பண்ணுதல். அவர் முன்பு என்னவா இருந்தார் என்றல்ல, இப்பொழுது என்னவா இருக்கிறார் என்பதே ஆகும். அவர் என்னவா இருந்தார் என்பது இப்பொழுது என்னவா இருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கிறது. பிதாவே, ஜனங்கள் இதை புரிந்து கொண்டு இந்த அழகான ஒளியில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நாம் சிறிது நேரம் நின்ற வண்ணமாக இருக்கையில் நாம் எல்லோரும் பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கு பிரஸ்பிடேரியன்கள், மெத்தோடிஸ்டுகள், கத்தோலிக்கர் உள்ளனர். இது ஒரு கலப்படமான கூட்டமாயும் பல்வேறு ஸ்தாபனத்தினர் ஒன்றாக கலந்துள்ளதுமாய் உள்ளது. இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த பொய்யான வெளிச்சங்களில் உள்ள ஜனங்களுக்கு விரோதமாக நான் ஒன்றையும் பேசிக் கொண்டிருக்கவில்லை என்று இது அறியப்படுவதாக. ஆனால் அவைகள் பொய்யான வெளிச்சங்கள் என்று வேதத்தின்படி நான் நிரூபித்துள்ளேன். அப்படி இல்லாமல் போனால் கிறிஸ்து தாம் வாக்களித்ததை அவர்களை நிறைவேற்றுவார். புரிகிறதா? ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். பாருங்கள், நீங்கள் அங்கு செல்லும் போது நீங்கள் என்ன காண்கிறீர்கள்? ஒரு சபையை சேர்ந்து கொள்ளுதல், கோட்பாட்டை திரும்ப திரும்ப கூறுதல். அதன் விளைவு என்ன? நீங்கள் பாதையின் முடிவுக்கு வரும்போது அது பொய்யான காணல் நீர் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள். இயேசுவே வார்த்தை, அவரே ஒளி. நீங்கள் அதில் வாழ முடியும் போது இப்பொழுதே வாழுங்கள். நீங்கள் ஏதோ ஒன்றுக்காக ஜீவிக்கிறீர்கள். நீங்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மறிப்பதற்காகவே. நீங்கள் ஒவ்வொருவரும் எதற்காக உழைக்கின்றீர்கள்? உண்பதற்காக. நீங்கள் எதற்காக உண்கிறீர்கள்? உயிர் வாழ்வதற்காக. நீங்கள் எதற்காக உயிர் வாழ்கிறீர்கள்? மறிப்பதற்காக. எனவே வாழ்வதற்கென்று நீங்கள் ஏன் வாழக்கூடாது? வாழ்வதற்கென்று ஏன் வாழக்கூடாது? நீங்கள் வாழக்கூடிய ஒரே வழி வார்த்தையை ஏற்றுக்கொள்வதன் மூலமே. ஏனெனில் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, நாம் நம்முடைய நெற்றி வேர்வையை கொண்டு இங்கே சம்பாதிக்கிறோம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்பொழுது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை நமது முன்னிலையில் பரிசுத்தாவியால் ரூபகாரப்படுத்தப்படுகிறது. அதனால் ஜீவியுங்கள். அப்படி செய்ய மாட்டீர்களா? இப்பொழுது நான் விரும்புவதோ, இந்த பாடலை நாம் மறுபடியும் பாடும் போது நாம் ஒவ்வொருவரும் நமது இடத்தில் நின்று கையை நீட்டி மற்றொருவரின் கையை பிடித்து, சகோதரனே, இந்த ஒளியில் நாம் நடப்போம் என்று சொல்வோமாக. நாம் ஒளியில் நடப்போம் என்னும் பாடலை பாடும் போது அப்படி செய்வீர்களா? நீங்கள் உங்களுடைய கரங்களை குலுக்கும் போது ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். நாம் சேர்ந்து பாடும் போது கூடுமான வரைக்கும் நமது கண்கள் மூடியே இருப்பதாக. நாம் ஒளியில் நடப்போம். அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒளி. இரக்கத்தின் படித்துளியில் பிரகாசமாய் உள்ள இடத்திற்கு அது வருகிறது. இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற அது யார்? இயேசுவே உலகத்தின் ஒளி. இப்பொழுது நாம் நமது கரங்களை உயர்த்துவோமாக. நாம் ஒளியில் நடப்போம். அது ஒரு அழகான ஒளி. இரக்கத்தின் படித்துளிகள் பிரகாசமாய் உள்ள இடத்திற்கு அது வருகிறது. இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற ஓ இயேசுவே உலகத்தின் ஒளி. ஒளியின் பரிசுத்தவான்களே, நீங்கள் வந்து இயேசுவே உலகத்தின் ஒளி என்று பிரகடனம் செய்யுங்கள். அது என்ன? அப்பொழுது பரலோகத்தின் மணிகள் இயேசுவே உலகத்தின் ஒளி என்று ஒலிக்கும். எல்லோரும் இப்பொழுது நாம் அதை பாடுவோமாக. நாம் ஒளியில் நடப்போம். அது ஒரு அழகான ஒளி. இரக்கத்தின் படித்துளிகள் பிரகாசமாக உள்ள இடத்திற்கு அது வருகிறது. இரவும் பகலும் நம்மை சுற்றி பிரகாசிக்கிற இயேசுவே உலகத்தின் ஒளி. இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிரயாணத்தில் அனுதினமும் புது மன்னாவை பிசித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் அக்னி ஸ்தம்பத்தின் வெளிச்சத்தில் நடந்து சென்றார்கள் என்பது நினைவிருக்கட்டும். அந்த அக்னி ஸ்தம்பம் இயேசு கிறிஸ்து. அப்படித்தான் வேதம் கூறுகிறது. இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அதை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும், அதே அக்னி ஸ்தம்பம் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கென அவர் பூமியில் இருந்தபோது செய்த அதே கிரியைகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இவ்விடம் விட்டு நாம் செல்லும் போது, இந்த பாடலை நம் இதயங்களில் கொண்டவர்களாய் நமது வீடுகளுக்கு செல்லும் போது, சக்கரங்கள் ஒரு பாடலை மௌனமாக இசைப்பது போல நாம் அதை நினைவில் கொள்வோமாக. நீங்கள் இரவு ஆகாரத்தை உண்பதற்கு முன்பு உங்கள் சரீரங்களுக்கு தேவையான ஆகாரத்தை பூமியில் விளைய செய்ய தேவன் வெளிச்சத்தை அனுப்பியதற்காக நாம் தலைவணங்கி அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதன் பிறகு தேவன் ஆத்ம ஆகாரத்துக்காக ஆவிக்குரிய வெளிச்சத்தை அவருடைய வார்த்தையை அனுப்பினதற்காக நன்றி செலுத்துவோம். ஏனெனில் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இந்த பாடலை உங்கள் வீட்டில் உங்களுக்குள்ளேயே உங்களுடைய ஜனங்களின் மத்தியிலும் பாடிக்கொண்டே இருந்து மறுபடியும் இன்றிரவு 6:30 ஜெபாட்டைகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இங்கே எங்களை சந்தியுங்கள். அப்பொழுது நாங்கள் உங்களை காண்போம். உங்களுடைய தலைகளை வணங்கியேறுங்கள். மேய்ப்பரான சகோதரர் நெவில் அவர்கள் இப்பொழுது இங்கு நடந்து வந்து ஜெபம் செய்து நம்மை கலைந்து செல்லும்படி அனுப்பி வைக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன்.